நாம் சற்று நேரம் நின்ற வண்ணமாக நாம் நம்முடைய தலைகளை இப்பொழுது வணங்கி கர்த்தரை நோக்கி பார்ப்போமாக. தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டிய விண்ணப்பங்கள் ஏதாவது இருக்குமானால் இந்த நேரத்தில் உங்களுடைய கரங்களை அவரண்டை வீதமாக உயர்த்தி நீங்கள் விரும்புகிறவைகளை உங்கள் இருதயத்தில் நினைத்துக் கொள்வீர்களா? எங்கள் பரலோக பிதாவே, மற்றொரு நாளுக்காக நாங்கள் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். இப்பொழுது அது முடிவடை ஆயத்தமாகி அது சரித்திரமாக போகின்றது. இக்கால ஆராதனை ஏற்கனவே முடிந்துவிட்டது. அப்பொழுது கூறப்பட்ட வார்த்தைகள் காற்றில் மிதந்ததும் ஒளிநாடாவில் பதிவு செய்யப்பட்டும் விட்டன. ஒரு நாளில் அதை நாங்கள் சந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அது சரியாக இருக்க வேண்டும் அல்லது தவறாக இருக்க வேண்டும், அது சரியென்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஏனென்றால் அது உம்முடைய வார்த்தையாய் உள்ளது. இப்பொழுது இன்றிரவு நாங்கள் உம்மிடம் கேட்டுக்கொண்டிருக்கிற விண்ணப்பங்களை நீர் எங்களுக்கு அருள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் கரங்களை உயர்த்தினவர்களாய் விண்ணப்பங்களை கேட்கிறோம். எங்களுக்கு தேவை இன்னதென்றும் நாங்கள் என்ன கேட்கப் போகிறோம் என்றும் ஏற்கனவே நீர் அறிந்திருக்கிறீர். ஆகையால் கர்த்தாவே, எங்களுக்கு நீர் உத்தரவாருளி எங்கள் இருதயத்தின் வாஞ்சைகளை எங்களுக்கு அளிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அதை உம்மை மகிமைப்படுத்துவதற்கு மாத்திரமே நாங்கள் உபயோகிக்க முடியுமானால் நலமாயிருக்கும். கர்த்தாவே, இதை அருளும். எங்கள் மத்தியில் உள்ள வியாதிகளை சுகப்படுத்தும். எல்லா பாவத்தையும் அவிசுவாசத்தையும் எடுத்து போடும். உமது வார்த்தையின் பேரிலும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேரத்தை குறித்தும் தியானிக்கும் இந்நேரத்தில் கர்த்தாவே, உமது ஆசீர்வாதங்களின் ஒரு பங்கை மீண்டும் இன்றிரவு எங்களுக்கு தாரும். பிதாவே, நாங்கள் ஒன்று கூடியுள்ள நோக்கம் நாங்கள் இன்னும் எவ்வளவு சிறப்பாக வாழ வேண்டும் என்றும் இன்னும் உமக்கு எவ்வளவு அருகாமையில் வாழ வேண்டும் என்றும் கற்றுக்கொள்வதற்கு மாத்திரமே என்று வேறெதற்காகவும் அல்ல. நாளானது சமீபித்து வருவதை நாங்கள் பார்க்கும் போது நாங்கள் அடிக்கடி ஒன்று கூடி உம்மிடத்திலிருந்து புத்திமதிகளை பெற்றுக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். பிதாவே, இயேசுவின் நாமத்தில் இதை அருள்வீராக. ஆமே. உங்களுக்கு நன்றி. நீங்கள் உட்காரலாம். இங்கு மிகவும் உஷ்ணமாய் உள்ளது என்று அறிகிறேன். இடம் முழுவதுமே ஜனங்களால் நிறைந்துள்ளது. இங்கு எந்த குளிர்சாதன வசதியும் எங்களிடத்தில் இல்லை என்பதால் நாங்கள் வருந்துகிறோம். ஒருகால் நான் விரும்பும் விதமாக என்னால் செய்யக்கூடுமானால் இந்த சபைக்கு இரண்டு காரியங்களை செய்ய விரும்புகிறேன். என்னால் அந்த விதமாக செய்யக்கூடுமானால் கூட்டங்களை சரிவர என்னால் அமைக்க கூடுமானால் நான் ஒரு இசைப்பேழையை இந்த விதமாக அமைக்க விரும்புகிறேன். அப்பொழுது இசைப்பேழையை இசைப்பவர் சபையோரை பார்த்த வண்ணம் இசைக்கலாம். இந்த பக்கத்தில் ஒரு இசைக்கருவியை வைக்கலாம் என்று எண்ணுகிறேன். பின்பு குளிர்சாதன கருவியை பொருத்த விரும்புகிறேன். அப்பொழுது எனக்கு மனநிறைவு ஏற்படும். அவ்வளவுதான். நாம் கர்த்தரை நம்புவோம். இவைகளை அவர் நமக்கு அருள்வார் என்று நாம் அறிவோம். இதை சகோதரன் இக்கர்சன் அவர்கள் ஒரு பத்திரிகையில் இருந்து எடுத்ததாக அவர்கள் என்னிடத்தில் கூறினார்கள் என்று நான் நினைக்கிறேன். அவர் இதை என் மேஜையின் மேல் வைத்து சென்று விட்டார். அது தூதர்களின் கூட்டமாகும். அந்த பத்திரிகையோ அதை வெளியிட்டது. கூர்நுனி கோபுர வடிவத்தை பார்த்தீர்களா? இந்த பக்கத்தில் உள்ள இந்த தூதன் கூர்மையான சிறைகள் உடையவராய் மார்பை நிமிர்ந்து வெளியே தள்ளினவராக என் வலப்பக்கமாக இருப்பதை கவனியுங்கள். இதே பிரசங்க பீடத்தில் இருந்து அநேக மாதங்களுக்கு முன்பே இதை குறித்து நான் அறிவித்தேன். புரிகிறதா? அதுதான் அது. லுக் பத்திரிகை இல்லை, லைஃப் பத்திரிகை அதை வெளியிட்டுள்ளது. அதன் மே மாதம் 17 தேதி பத்திரிகையில் இது உள்ளது என்று நான் நினைக்கிறேன். அது சரியா? மே 17 தேதி வெளிவந்த வெளியீடு. திருமதி வுட் என்னிடத்தில் அநேகர் அவளை தொலைபேசியில் கூப்பிட்டு கேட்டதாக கூறினார்கள். அது மே மாதம் வெளியீட்டில் உள்ளது, மே 17 தேதி. அது மர்மமான ஒரு மேகம். அது 26 மைல் உயரத்தில் 30 மைல் விட்டம் கொண்டதாக இருக்கிறது. அதை குறித்துதான் இப்பொழுது நாம் பேசிக் கொண்டிருந்தோம். அங்குதான் கர்த்தருடைய தூதன் இறங்கி வந்து அந்த இடத்தை அசைத்தார். அந்த முழு இடமே அந்த சத்தம் அதிகமாயிருந்தது. எனக்கு தெரியும் ஒரு மனிதன், சகோதரன் சாத்வன் என்று நான் நினைக்கிறேன். சற்று முன்பு அவரை நான் இங்கெங்கோ கண்டேன். அவர் இங்கிருக்கிறார். அவர் நின்று கொண்டிருந்தார். ஆம், இங்கே பின்னால் இருக்கிறார். இது நிகழ்ந்த போது அவர் அருகில் நின்று கொண்டிருந்தார். அவர் நின்று கொண்டிருந்த இடத்திலிருந்து நான் அதிக தூரத்தில் இருக்கவில்லை என்று நான் நினைக்கிறேன். நான் அவரை பார்த்துவிட்டு கையாட்டி சைகை காட்டினேன். அவருடைய இருகன் தூரதரிசினி என்னிடத்தில் இருந்தது. நாங்கள் வேட்டையாட நினைத்த மிருகங்கள் அந்த மலையில் இல்லை, அவை வேறு மலைக்கு சென்று விட்டன. அதற்கு முந்தின தினம் அவைகளை நான் கண்டேன். அவைகளை வேட்டையாட எங்கு செல்ல வேண்டும் என்று அவர்களிடம் கூறினேன். நான் அங்கு சென்று அவை அந்த பக்கம் வர நேரிட்டால் நான் ஆகாயத்தை நோக்கியவாறு சுட்டு மற்ற பக்கம் விரட்டியடிப்பேன் என்றும் அப்பொழுது அவர்கள் அந்த மிருகத்தை வேட்டையாடலாம் என்றும் கூறினேன். அது காட்டுப்பன்றி. ஆகவே நான் இந்த பக்கமாக சென்றேன். அவைகள் இல்லை, அவைகள் இரண்டு பக்கங்களிலுமே இல்லை. சகோதரன் ஃப்ரெட் நடந்து செல்வதை நான் கண்டேன். அவை அங்கும் இல்லை. அவர் திரும்பி சென்று விட்டார். சகோதரன் நார்மன் மலையின் மேல் சென்று விட்டார். நான் திரும்பி ஒரு சிறு பள்ளம் வழியாக சென்று மேலே வந்தேன். நான் மாத்திரம் கரடுமுரடான இடத்தின் வழியாக 1.5 தூரம் நடந்து சென்றேன். நான் உட்கார்ந்து சுற்றுமுற்றும் பார்த்தேன். வெயிலோ அதிகமாய் கொண்டிருந்தது. நான் என் கால்சட்டையில் ஒட்டிக்கொண்டிருந்த ஆட்டு மேய்ப்பர்கள் ஊமுள் என்று அழைப்பதை எடுத்துக்கொண்டிருந்தேன். அது நிகழ்வதற்கு 6 மாதங்களுக்கு முன்பே நான் கண்ட தரிசனத்தில் அதே விதமாக நான் என்னுடைய கால்சட்டையில் இருந்து அந்த ஊமுள்களை எடுத்துக்கொண்டிருந்ததாக உங்களிடத்தில் கூறினேன். நான் அது வினோதமாய் உள்ளது. நான் டூசானுக்கு சரியாக வடக்கில் சிறிது வடகிழக்கில் இருக்கிறேன் என்று நினைத்துக் கொண்டேன். நான் உங்களிடம் டூசான் அந்த இடத்துக்கு தென்மேற்கில் இருந்தேன் என்று கூறினேன் என்பது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நானோ அது வினோதமாய் உள்ளது என்று எண்ணினேன். நான் இப்படி அந்த ஊமலை பார்த்துக் கொண்டு என் கால் சட்டையில் ஒட்டிக் கொண்டிருந்த நிறைய ஊமல்களை எடுத்துக் கொண்டிருந்தேன். நீங்கள் அங்கு ஒருபோதும் சென்றிராதவர்களா இருந்தால் அது ஒரு வனாந்திர பிரதேசம். அது இந்த இடம் போல அல்ல. இதை காட்டிலும் 20 மடங்கு வெளிச்சமாக இருக்கும். இங்குள்ளது போல அங்கு மரங்கள் எதுவும் கிடையாது. கற்றாழை செடிகளும் மணலுமே உள்ளன. ஆகையால் நான் அதை அந்த விதமாக பார்த்துக் கொண்டிருந்தேன். என் கண்களை மேலே உயர்த்தி நோக்கின போது எனக்கு அரை மைல் தொலைவில் காட்டுப்பன்றி மந்தை ஒன்று அந்த முனையில் கிழங்கு மெய்து கொண்டிருப்பதை கண்டேன். அப்பொழுது நானோ சகோதரன் ஃப்ரெட்டையும் சகோதரன் நார்மனையும் இங்கு வரவழைத்தால் இது பொருத்தமான இடம் என்று எண்ணினேன். அதற்கு முந்தின மாலை பரிசுத்த ஆவியானவரோ முகாமில் வல்லமையாக அசைவாடினார். அவர் என்னிடத்தில் நடந்த காரியங்களை குறித்து சொல்லிக் கொண்டிருந்தார். நான் எழுந்து முகாமில் இருந்து வெளியே செல்ல வேண்டியதாயிற்று. அதன் பின்னர் அதற்கு அடுத்த நாள் காலை நான் மேலே சென்றேன். நான் புறப்பட்டேன். அதாவது நான் சகோதரன் ஃப்ரெட்டை கண்டால் அவரை இந்த மலைக்கு வரவழைப்பேன் என்று எண்ணிக்கொண்டேன். அது இந்த பக்கம் 1 மைல் தொலைவில் இருந்தது. அவரை சந்திக்க வேண்டுமானால் 2 அல்லது 3 மைல் தூரம் செல்ல வேண்டும். இந்த பக்கம் நடந்து அவர்கள் ஹாக்பேக் என்று நடக்கும் இடத்திற்கு செங்குத்தாக கீழே இறங்கும் குறுகிய மலையின் உச்சியின் மேலேறி இப்படியாக மேலே கரடுமுரடான மலைகளின் வழியாக சென்று மறுபடியும் கீழே இந்த பக்கமாக இறங்கி குறுக்கே இந்த திசையில் சென்று அவரை சந்திக்க வேண்டும். அதன் பின்பு அவர் மலையின் தாழ்வாரத்தை அடைந்து சகோதரர் நார்மன் அவர்களை சந்திக்க வேண்டும். அதுவோ ஏறக்குறைய 4 அல்லது 5 மைல் தூரம் இருக்கும். அதன் பின்பு அவர் திரும்பி வர வேண்டும். நானோ அடையாளத்திற்காக அங்கிருந்த புதரில் சுத்தம் செய்ய பயன்படுத்தும் காகிதத்தை தொங்க விட்டு போனேன். ஏனெனில் நான் திரும்பும் போது எந்த மலைத்தொடர் உச்சியை அடைய வேண்டும் என்று எனக்கு தெரிய வேண்டும். அங்கு கரடுமுரடான பாறைகள் நிறைய இருந்த சிறு குறுகிய மலையின் உச்சியை அடைந்தேன். அங்கு ஒரு மான் கூட்டம் மற்ற பக்கத்தில் இருந்து கிட்டத்தட்ட சிகரத்துக்கு 40 அல்லது 50 கிலோமீட்டர் கீழே வந்து கொண்டிருந்தது. அப்பொழுது காலை வேளையாக இருந்தது. 8 அல்லது 9 மணி இருக்கும். சகோதரன் ஃப்ரெட், நேரம் அவ்வளவுதான் ஆகியிருக்கும். ஒரு கால் 9 மணி இருக்கலாம் அல்லவா? பன்றிகள் என்னை காணாதபடிக்கு நானோ இந்த பக்கம் வேகமாக ஓடினேன். அவை காட்டு பன்றிகள் என்று உங்களுக்கு தெரியும். அவை பயமுறுத்தக்கூடியவை. ஆகையால் நான் இந்த பக்கம் மலையின் மேல் சென்றேன். நான் மலையின் மேல் ஓடி நாம் டாக் ட்ராட் என்று அழைக்கும் இடத்தை அடைந்தேன். அப்பொழுது திடீரென்று முழு தேசமே குலுங்கினது. அப்படிப்பட்ட ஒரு வெடி சத்தத்தை நான் ஒருபோதும் கேட்டதே இல்லை. அது அந்த இடத்தை குலுக்கி பாறைகள் கீழே உருண்டன. நான் தரையிலிருந்து 5 அடி உயரம் மேலே குதித்தது போன்ற உணர்வு ஏற்பட்டது. நான் பயந்து போய்விட்டேன். ஓ என்ன, நான் சுடப்பட்டேன் என்று நான் எண்ணிக்கொண்டேன். அதாவது யாரோ, நான் ஒரு கருப்பு தொப்பியை அணிந்திருந்தேன். ஆகவே அவர்கள் ஒரு கால் மலையின் மேல் ஒரு காட்டுப்பன்றி என்று நினைத்து யாரோ என்னை சுட்டுவிட்டார்கள் என்று எண்ணினேன். அது மிகுந்த சத்தத்துடன் என் மேல் வந்தது. திடீர் என்று ஏதோ ஒன்று மேலே பார் என்றது. அப்பொழுது அது காணப்பட்டது. அவரோ, இது 7 முத்திரைகள் திறக்கப்படுதலாம், வீடு திரும்பு என்று என்னிடம் கூறினார். ஆகவே நான் இங்கே வந்தேன். அதன் பின்னர் ஏறக்குறைய 1 மணி நேரம் கழித்து நான் சகோதரன் ஃப்ரெட்டையும் சகோதரன் நார்மனையும் கண்டேன். அவர்களோ அதிக உணர்ச்சி வசப்பட்டு அதை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அது இதோ இங்குள்ளது. மூடு பனியோ புகையோ நீர்த்துளியோ அவ்வளவு உயரத்துக்கு செல்வது என்பது கூடாத காரியம் என்று விஞ்ஞானம் கூறுகின்றது. அது ஓரளவு உயரம் மாத்திரமே செல்ல முடியும். எவ்வளவு உயரம் என்று சரியாக எனக்கு தெரியாது. நாம் வெளிநாடுகளுக்கு செல்லும் போது 9,000 அடி உயரத்தில் பயணம் செய்கிறோம். அது புயல் உருவாகும் மண்டலத்தின் உயரம். அது ஏறக்குறைய 4 மைல் உயரம். 15 மைல்களுக்கு அப்பால் நீர்த்துளிகள் இருக்க முடியாது என்று நாம் வைத்துக் கொள்வோம். ஆனால் இதுவோ 26 மைல் உயரத்தில் காணப்பட்டு நாள் முழுவதும் அங்கே இருந்தது. பார்த்தீர்களா? அது என்னவென்று அவர்களுக்கு தெரியவில்லை. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நமக்கோ தெரியும். சகோதரர் நிக்கர்சன் அவர்களே, உங்களுக்கு நன்றி. நான் அதை என் மேஜையின் மேல் அங்கே வைத்துக் கொள்வேன். நான் புத்தகத்தை எழுதும் போது ஏன் அப்பொழுது இந்த புகைப்படத்தை அதில் சேர்த்துக் கொள்ளலாம். ஒரு சிறு குறிப்பு இங்கே என் கையில் கொடுக்கப்பட்டது. நான் சென்ற முறை இங்கிருந்ததை காட்டிலும் நமது எண்ணிக்கை கூடுதலாகி உள்ளது என்று நான் நினைக்கிறேன். அவனுடைய பெயர், அவனுடைய தந்தையின் பெயர் டேவிட் வெஸ்ட் என்று நான் நினைக்கிறேன். அவர்களோ அந்த சிறுவனை கத்தருக்கென்று பிரதிஷ்டை செய்ய விரும்புகிறார்கள். சரியா? இந்திரவா அல்லது புதன் இரவா? எனக்கு தெரியவில்லை. அது இந்திரவா? அது அருமை, நல்லது. அதை குறித்து என்ன, நீங்கள் டேவிட் இல்லையா? நீங்கள் தான் டேவிட் என்பவராக இருக்கும் என்று நினைத்தேன். சரி, அந்த சிறுவனை மேலே கொண்டு வருகிறீர்களா? நமது சகோதரி இங்கே இசைப்பழையண்டை வந்து அவர்களை உள்ளே கொண்டு வாருங்கள் என்னும் பாடலை நமக்காக இசைத்தால் நலமாயிருக்கும். போதகர் மேலே வந்தால் நாம் இந்த சிறு பையனை கர்த்தருக்கு பிரதிஷ்டை செய்யலாம். இப்பொழுது இதை நாம் வேத பூர்வமாக அனுசரிக்க முயல்கிறோம். சகோதரன் வெஸ்ட், இது உங்களுடைய பேரன். அது நம்ப முடியாத ஒன்றாக உள்ளது இல்லையா? சகோதரி வெஸ்ட், அதை குறித்து என்ன நினைக்கிறீர்கள்? அது அவ்வாறு இல்லையா? நான் என்ன நினைக்கிறேன் என்று உங்களுக்கு தெரியும். நானும் கூட ஒரு பாட்டன்தான் என்பதை நீங்களே அறிவீர்கள். அது டீமா ஷகாரியானை எனக்கு நினைவூட்டுகிறது. அவர் திரளான ஜனங்கள் முன்னால் நின்று கொண்டிருந்தார். அவர் என்னைப் போலவே எல்லாவற்றையும் குழப்பி கூறுகிறவர் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவர் அங்கு நின்று கொண்டு, நான் பாட்டியானது முதற்கொண்டு எனக்கு அதிக வயதாகிவிட்டது போல் தோன்றுகிறது என்று என் மனைவி ரோசிடம் கூறினர் என்று கூறிவிட்டு, நான் பாட்டனான முதற்கொண்டு என்பதற்கு பதிலாக பாட்டியான முதற்கொண்டு என்று தவறாக கூறிவிட்டேன் என்று தன் தவறை திருத்தினாராம். உங்களுக்கு தெரியும், நான் சகோதரன் வெஸ்ட், இந்த விஷயத்தில் நீங்கள் மாத்திரம் தனிமையில் இல்லை. உங்களைப் போன்ற அநேக பாட்டனார்கள் இங்கிருக்கிறார்கள். பரவாயில்லை, நமது பேர பிள்ளைகளை நாம் உண்மையாகவே பாராட்டலாம் என்று நான் கருதுகிறேன். நான் கூறப்போவது மோசமாக தென்படாது என்று நம்புகிறேன். நமது பிள்ளைகளிடத்தில் நாம் செலவழித்த நேரத்தை காட்டிலும் அதிக நேரத்தை நமது பேர பிள்ளைகளிடத்தில் செலவழிக்கலாம். அன்று நாள் அதை குறித்து என் மனைவியிடத்தில் கேட்டேன். அதற்கு அவளோ நிச்சயமாகவே அவர்களை சற்று நேரம் கொஞ்சின பிறகு அவர்களுடைய தாயிடம் கொடுத்து விட்டு போய்விடுவேன் என்றாள். எனக்கு ஒரு குட்டி பேரன் இருக்கிறான், அவன் பப்பா பிரசங்கிக்கிறார், பப்பா பிரசங்கிக்கிறார் என்று கூறுவான். சென்ற ஞாயிறு இரவு அவர்கள் காணிக்கை எடுத்து அதை மேஜையின் மீது வைத்திருந்தார்கள். அவனை அவர்கள் அங்கு கொண்டு வந்திருந்தனர். நான் பிரசங்கம் செய்வதை அவன் ஒலிபெருக்கியில் கேட்டான். அப்பொழுது அவனோ, பப்பா பிரசங்கிக்கிறார், பப்பா பிரசங்கிக்கிறார் என்றான். பில்லியோ, ஆம், அது மேலே பிரசங்கிக்கிறார் என்றான். அவன் இல்லை என்று சொல்லி ஓடி வந்தபோது காணிக்கை தட்டை தரையிலே கொட்டிவிட்டான். அவனுக்கு வர முயன்றான் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவர் எப்பொழுதும் என்னை பார்த்து சத்தமிடுவார். அவன் எந்த கூட்டத்திலும் என்னை காணும் போது பப்பா பிரசங்கிக்கிறார் என்று அதிகமாக சத்தமிடுவான். எனவே அவர்கள் மிகவும் அழகானவர்கள் என்று எனக்கு தெரியும். அந்த தலைமுடியில் கொஞ்சம் நான் எடுத்துக் கொள்ளலாமா என்று நான் எதிர்பார்க்கிறேன். இப்பொழுது இவனுக்கு இது தேவையில்லை, எனக்கோ தேவைப்படுகிறது. இவருடைய பெயர் என்ன? டேவிட் ஜோனத்தான். இது ஒரு அழகான பெயர் அல்லவா? நல்லது. இவனுக்கு என்ன பெயர் வைக்கப்பட்டுள்ளதோ இதற்கேற்ப ஜீவியத்தை இவனுடைய வாழ்க்கை செய்யும் என நான் நம்புகிறேன். தாவீது, ராஜா தாவீது, அவனுடைய சிங்காசனத்தில் கிறிஸ்து உட்காரவிருக்கின்றார். மற்றும் யோனத்தானும் கூட அந்த அன்புக்குரிய நண்பன். அவர்கள் அருமையானவர்கள் என்று நான் உங்களுக்கு கூறுகிறேன். நாம் அவர்களை நன்றாக புரிந்து கொண்டு மகிழ்ச்சி கூறுகிறோம். இவனோ உறக்கத்திலிருந்து எழும்புகிறான். மற்றவர்களைப் போலவே இவனாலும் ஆமேன் என்று கூச்சலிட முடியும். உங்களுக்கு தெரியும் அல்லவா? ஆகவே அது நம்மை தொல்லைப்படுத்தாது. நாம் இவனை கர்த்தரிடமாக பிரதர்ஷி செய்கின்றோம். ஒரு இளம் தம்பதி, இந்த அருமையான சிறு குழந்தையை இவர்களுடைய பொறுப்பில் தேவன் கொடுத்து வைத்து இவர்கள் இவனை கர்த்தரிடம் கொடுக்க வந்துள்ள இக்காரியம் மிகவும் இனிமையானதாக உள்ளது என்றே நான் கருதுகின்றேன். இவ்விதமாக நீங்கள் செய்யும் போது இது எதை காண்பிக்கிறது என்றால், தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறதை தேவனிடமாகவே அதை நீங்கள் திரும்ப கொடுக்கின்றீர்கள். தேவன் இவனை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நீங்கள் இவனை உங்கள் கையிலேந்தி கொள்வீர்களானால் என்னை விட சற்று நன்றாக தாயானவள் கையிலேந்தி கொள்வாள் என்று நான் நம்புகிறேன். இவன் மீது நாம் நமது கரங்களை வைக்கலாம் அல்லவா? நீங்கள் இவனை கையில் வைத்துக் கொள்கிறீர்களா? காரணம், எனக்கு சற்று அச்சமாகவே இருக்கிறது. இவனை கீழே போட்டு விடுவேனோ என்று இல்லை, கீழே போட்டு விட மாட்டேன். இவனை சங்கடத்துக்குள்ளாக்கி விடுவேனோ அல்லது வேற ஏதாவது ஆகிவிடுமோ என்கிற ஒரு பயம் எனக்கு உண்டு. உங்களுக்கு தெரியும், குழந்தைகளை சங்கடப்படுத்தி விடுவேனோ என்று எப்போதுமே எனக்கு ஒரு பயம் உண்டு. உங்களுக்கே அது தெரியும். மேடா இவ்வாறு கூறினாள். அங்கே பின்னால் இருக்கிறாள். இங்கே பிரசங்க மேடையில் நான் செய்கின்ற ஒரே காரியத்தை குறித்து தான் அவள் பொறாமை கொள்கிறாள். நீங்கள் அதை அறிவீர்கள். அவளுக்கு கையில் ஏந்தி கொள்ள விருப்பம். ஆம், இங்கே பாருங்கள், இவன் என்னை நோக்கி பார்க்க போகிறான். இவன் ஒரு அருமையான பையன். ஆமையா, இவனை நான் அவனை கையில் ஏந்தி கொள்ளலாம் போல் இருக்கிறதே. நான் அதை குறித்து வியப்புறுகிறேன். ஓ சகோதரியே, கீழே விடமாட்டான் என்று நான் நம்புகிறேன். இதோ இவன் அழகாயிருக்கிறான் அல்லவா? அழகானவன். எப்படி இருக்கிறாய்? நல்லது, அருமையானவன். நம்முடைய தலைகளை நாம் வணங்குவோமாக. கர்த்தராகிய இயேசுவே, அநேக ஆண்டுகளுக்கு முன்னர் அபிஷேகிக்கப்பட்ட மேசியாவாய் கிறிஸ்து என்று அழைக்கப்பட்ட ஒரு மனித ரூபத்தில் கிறிஸ்தவ மார்க்கம் பிறந்தது. அவருடைய நாமம் இயேசுவாயிருந்தது. அவர் தம்முடைய கரங்களை சிறு பிள்ளைகள் மீது வைத்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு ஜனங்கள் தங்களுடைய சிறு பிள்ளைகளை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அவரோ, சிறு பிள்ளைகள் இடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், பரலோகராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்றார். இந்த அருமையான இளம் தம்பதிகளும் அவர்களுடைய தாத்தா பாட்டிகளும் உண்மையாய் வார்த்தையை பின்பற்றுகிறவர்களாய் இருந்து வந்திருக்கிறார்கள். கர்த்தராகிய இயேசுவே, போதகரும் நானும் இந்த அருமையான சிறிய டேவிட் ஜோனத்தான் வெஸ்டை இன்றிரவு உம்மண்டை ஏறெடுக்கத்தக்கதாக நான் கொண்டு வருகிறேன். தாய் மற்றும் தகப்பனிடமிருந்து உம்மண்டை இவனை நான் தருகிறேன். இந்த உலகத்திற்குள் இவனை கொண்டு வந்த சர்வ வல்லவருக்கு கனத்தை அளிக்கவும். ஊழியத்திற்கென்று ஒரு நீண்ட வாழ்க்கைக்காகவும் பலத்திற்காகவும் ஆரோக்கியத்திற்காகவும் கத்தாவே உம்மிடமாக இவனை நான் வழங்குகிறேன். தேவனுடைய ஆசீர்வாதங்கள் தாமே இவன் மீது தங்கியிருப்பதாக, பரிசுத்த ஆவியானவர் தாமே குழந்தைகள் மீது தங்கியிருப்பாராக. நாளை என்று ஒன்று இருக்குமானால் இவனுடைய பெற்றோரும் மற்றும் இவனுடைய தாய் தந்தையின் பெற்றோரும் இன்றைக்கு மிகவுமாக இவர்கள் நெஞ்சார நேசித்து பற்றுக் கொண்டிருக்கிற இந்த சுவிசேஷத்தை இவன் தாமே கொண்டு செல்லட்டும். கர்த்தாவே இதை அருளும். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் இந்த குழந்தையின் ஜீவியத்தின் பிரதிஷ்டைக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்மிடம் இதை அளிக்கிறேன். ஆமேன். இந்த சிறு பையனை புகைப்படம் எடுக்க விரும்புகிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். நானும் கூட குதித்தேன். சகோதரியே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீதாமே கர்த்தராகிய இயேசுவை நேசித்து பற்றிக் கொண்டிருப்பாயாக. இந்த சிறு பையன் தாமே தேவனுடைய போதனையில் வளர்க்கப்பட்டு ஒரு அருமையான சிறு பையனாக உனக்கு இருப்பானாக. நான் அதை குறித்து நிச்சயமுடையவனாயிருக்கிறேன். தேவன் உன்னோடு இருப்பாராக. இவனுடைய சிறிய அமைதிப்படுத்தும் பொருளை கீழே போட்டு விட்டான் என்று நான் நினைக்கிறேன். அவர்கள் அதை எடுத்து விட்டார்களா? ஓ, இப்பொழுது அந்த சிறிய பாடலை நாம் பாடுவோமாக. அவர்களை உள்ளே கொண்டு வாருங்கள் என்ற பாடல். அந்த சிறு பிள்ளைக்காக நாம் எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். சரி சகோதரியே, அவர்களை உள்ளே கொண்டு வாருங்கள். அவர்களை உள்ளே கொண்டு வாருங்கள். சிறுவர்களை இயேசுவிடம் கொண்டு வாருங்கள். கைகளை வைப்பதற்கு கர்த்தராகிய இயேசுவின் கரங்களை காட்டிலும் மேலான கரங்களை நான் அறியேன். உங்களுக்கு தெரியுமா? இப்பொழுது அங்கு உஷ்ணமாய் உள்ளதென்று நான் அறிவேன். வாயிற் காப்போராகிய என் சகோதரன் டாக்கும், வாயிற் காப்போராய் பணிபுரியும் மற்றவர்களுக்கும் நான் இதை கூற விரும்புகிறேன். சில சகோதரிகள் நாற்காலிகளின் மேல் படிந்துள்ள எண்ணெய் பசையினால் தங்கள் பாவாடைகளை அழுக்காக்கிக் கொள்கின்றனர். உங்களில் எத்தனை பேருக்கு எண்ணெய் பசை படிந்துள்ளது? என் மனைவிக்கு, என் இரண்டு மகள்களுக்கு, சிறு பெட்டி காலிங்ஸ், திருமதி பீலர், இன்னும் மற்றவர்கள் அழுக்காக்கிக் கொண்டதை நான் அறிவேன். அது ஏதோ அதன் மேல் படிந்துள்ள எண்ணெய் பசை. டாக், உங்களால் சற்று கவனிக்க முடியுமானால் நலமாயிருக்கும். நான் நினைக்கிறேன் அது இருக்கையில் சுலபமாக மேலும் கீழும் நகர்வதற்காக அவர்கள் போடும் பசை அல்லது வர்ணம் என்று நினைக்கிறேன். அது அவ்வாறு இல்லையா? அது என்னவென்று எனக்கு தெரியவில்லை. ஏதோ ஒன்று அது என்னிடம் கூறப்பட்ட போது நான் டாக்கிடம் கூறுவதாக சொன்னேன். சரி, இப்பொழுது புதன் இரவு ஜபக்கூட்டம் வேறு ஏதேனும் உண்டா? நீங்கள் அறிவித்திருக்கிறீர்களா? சகோதரன் நெவில், நீங்கள் உங்களுடைய அறிவிப்புகளை செய்து விட்டீர்களா? அறிவிப்புகள் அனைத்தும் செய்து முடிந்து விட்டது. இப்பொழுது கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த ஞாயிறு காலை இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்ததாக இந்த சந்ததியின் மேல் குற்றம் சாட்டும் பொருளின் மேல் பேசப் போகிறேன். நீங்களோ இந்த சந்ததி அதை செய்திருக்க முடியாது என்று கூறலாம். அவர்கள் செய்தார்களா இல்லையா என்பதை வார்த்தையின் அடிப்படையில் நாம் பார்க்கலாம். அடுத்த ஞாயிறு காலை கர்த்தருக்கு சித்தமானால், இல்லை என்றால் வேற ஏதாவது சம்பவித்தால், இந்த வாரம் நான் ஹவுஸ்டனில் ஒரு கூட்டத்தில் பங்குள்ள வேண்டும். அது ஞாயிறு வரை நடக்கும். எனவே என்னால் முடியுமா இல்லையா என்று எனக்கே தெரியவில்லை. ஆனால் நாம் இம்மாதம் கடைசி வாரத்தில் சிக்காகோவில் நடைபெறவிருக்கும் சிறப்பு கூட்டம் அல்லது கூட்டத்திற்கு செல்வதற்கு முன்பு இரண்டு ஞாயிறுகள் இடையே இருக்கும். ஆனால் நானோ என் குடும்பத்தை அரிசோனாவுக்கு திரும்ப கொண்டு செல்ல வேண்டும். ஏனெனில் பிள்ளைகளின் விடுமுறை கழிந்துவிட்டது. அவர்கள் மீண்டும் பள்ளிக்கு திரும்பி செல்ல வேண்டும். இப்பொழுது எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தையை படித்து அதனால் உண்டாகும் தேவனுடைய ஆசீர்வாதங்களை அனுபவித்திருக்கிறீர்கள்? நாம் எல்லோருமே மிக அதிகமாகவே அனுபவித்து வருகிறோம். இப்பொழுது மிகவும் உஷ்ணமாயுள்ளது. உங்களில் சிலர் இன்றிரவே வீடு திரும்ப வேண்டும் என்பதையும் நான் அறிவேன். சகோதரன் ராட்னி, சார்லி, இன்னும் மற்றவர்கள் வெகு தூரம் காரோட்டி செல்ல வேண்டும் என்று எனக்கு தெரியும். ஒரு நிமிடம் பொறுங்கள். நீங்கள் விடுமுறையில் இருக்கின்றீர்கள் அல்லவா? நீங்கள் மீன்பிடிக்கப் போவதாக கேள்விப்படுகிறேன். ஒரு மனிதன் மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் அந்த நேரத்தை அவன் கணக்கில் சேர்ப்பதில்லை. நீங்கள் மீன்பிடிக்கும் போது உங்களுக்கு வயது அதிகமாவதில்லை. பெண்களாகி நீங்கள் அவர்களுடன் செல்ல போகிறீர்கள். பார்த்தீர்களா? கூடுமானால் நானும் வந்து உங்களுடன் சேர்ந்து கொள்கிறேன். உங்களுக்கு தெரியும், நல்ல தேவன் ஒரு மனிதன் மீன்பிடிக்க செல்லும் போது அந்த நேரத்தை அவன் கணக்கில் சேர்ப்பதில்லை என்று அவர்கள் கூறுகின்றனர். உங்களுக்கு இறுக்கம் ஏற்படும் போது நீங்கள் அதிகமாக மீன்பிடித்தலில் ஈடுபடுங்கள். மீன்பிடித்தல் இறுக்கத்தை தளர்த்தும் சிறந்த ஒரு பொழுதுபோக்கு என்பது என் வாழ்க்கையில் நான் கண்டறிந்த உண்மையாகும். ஒரு முறை திரு ட்ரௌட்மேன் என்பவரிடமிருந்து அனுப்பப்பட்டிருந்த ஒரு சிறு அட்டையை நான் வைத்திருந்தேன். நியூ ஆல்பனியில் பனிக்கட்டி கம்பெனி நடத்தும் திரு ட்ரௌட்மேன் யாருக்காவது நினைவிருக்கிறதா? அவர் ஒரு சிறு அட்டை வைத்திருந்தார். அதில் மீன்பிடிக்க செல்லுதல் என்பதை குறித்து எழுதப்பட்டிருந்தது. அது அவனுடைய சகோதரன் மீன்பிடிக்க செல்கிறார், அவர்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்து மீன்பிடிப்பார்கள் என்று கூறினது. அதில் மேலும் 8 அல்லது 10 வெவ்வேறு காரியங்கள் எழுதப்பட்டிருந்தன. அதன் கடைசி வரியில் மனிதன் மீன்பிடிக்க செல்லும் போது தேவருக்கு இன்னும் சற்று அருகாமையில் இருக்கிறான் என்று எழுதப்பட்டிருந்தது. அது கிட்டத்தட்ட உண்மை என்றே நான் கருதுகிறேன். மீன்பிடிக்க செல்லும் போது பணக்காரனும் ஏழையும் எவ்வித பாகுபாடும் இன்றி ஒன்றாயிருக்கிறார்கள். புரிகிறதா? அவர்கள் மீன்பிடிக்க செல்லும் போது ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொள்வார்கள். அதில் எழுதப்பட்டிருந்த அனைத்துமே மீன்பிடிக்க செல்லுதல் என்பதை குறித்ததேயாகும். கடந்த 33 ஆண்டுகளாக நான் ஈடுபட்டு வரும் மற்றொரு மீன்பிடித்தலை குறித்து உங்களிடம் கூற விரும்புகிறேன். நான் மனிதரின் ஆத்துமாக்களை பிடித்து வருகிறேன். நாம் கண்டறியக்கூடிய ஒவ்வொரு ஆத்துமாவையும் ஆதாயம் செய்ய கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. இப்பொழுது இன்றிரவு இது ஒலிப்பதிவு செய்யப்படுகிறது. இப்பொழுது இந்த காலையில் ஜிம் இங்கு ஒலிப்பதிவு செய்து கொண்டிருப்பார். ஆனால் இன்று நான் இரண்டாம் யாத்திரை என்று ஒலிநாடாவில் கூறினதாக யாரோ ஒருவர் என் கவனத்துக்கு கொண்டு வந்தார் என்று நான் நினைக்கிறேன். நான் இரண்டாம் யாத்திரை என்று கூற எண்ணவில்லை, அது மூன்றாம் யாத்திரை. அக்கிரிஸ்தம்ப வடிவில் பரிசுத்த ஆவியானவர் தேவன் இறங்கி வந்து வெளிப்படுத்தி முதலாம் யாத்திரை நேரிடும்படி செய்தார். இஸ்ரவேலரை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். கிறிஸ்து சபையை யூத மார்க்கத்திலிருந்து வெளியே கொண்டு வந்ததுதான் இரண்டாம் யாத்திரையாயிருந்தது. மூன்றாம் யாத்திரை என்பதோ அதே அக்கிரிஸ்தம்பம் மனவாட்டியை சாபன சபையிலிருந்து வெளியே கொண்டு வருவதாய் உள்ளது. புரிகிறதா? இயற்கையிலிருந்து, ஆவிக்குரியதிலிருந்து, ஆவிக்குரியதிலிருந்து ஆவிக்குரியவர்கள். மூன்று வாருங்கள், சரியாக கூறினால் ஸ்தாபன சபையிலிருந்து ஆவிக்குரியவர்கள். ஆகையால் நாம் மூன்று என்னும் எண்ணிக்கையை பெற்றுள்ளோம், அதன் மூன்று காலங்கள். இப்பொழுது இன்றிரவு வேறொரு செய்தியை ஒலிப்பதிவு செய்ய விரும்புகிறேன். அது உன்னுடைய வாழ்க்கை சுவிசேஷத்துக்கு தகுதியாக அமைந்துள்ளதா என்று அழைக்கப்படும். அநேகமாக அதற்கு நீண்ட நேரம் பிடிக்காது. சில வேத வாக்கியங்களையும் குறிப்புகளையும் நான் எழுதி வைத்துள்ளேன். ஆனால் முதலாவதாக நாம் தேவனுடைய வார்த்தையை படிக்க விரும்புகிறோம். அதை செய்யும் முன்பு நம்முடைய இதயங்களை அவரிடம் சற்று நேரம் தாழ்த்துவோமாக. கர்த்தராகிய இயேசுவே, எந்த மனிதனும் ஸ்திரீயும் பிள்ளையும் தங்கள் கைகளினால் வேதாகமத்தின் பக்கங்களை திருப்பக்கூடும், ஆனால் அதை வெளிப்படுத்தி தரக்கூடியவர் நீ ஒருவரே என்று வேறு யாரும் இல்லை. கர்த்தாவே, என் இருதயத்தில் தங்கியுள்ள இந்த பொருளை எடுத்து பேசி அதை பல்வேறு தேசங்களில் உள்ள ஜனங்களிடம் அனுப்பும் போது அவர்கள் எத்தகைய வாழ்க்கை வாழ வேண்டும் என்று அறிந்து கொள்ள நீர் உதவி செய்ய வேண்டும் என்றே நான் ஜெபிக்கிறேன். ஏனென்றால் அநேகர் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சபை ஆராதனையில் பங்கு கொள்வதா, ஏழைகளுக்கு தேவையாய் உள்ளவர்களுக்கு உதவி செய்வதா, அல்லது தொடர்ந்து ஒரு சபை அங்கத்தினாக இருப்பதா, ஒரு ஸ்தாபன சபைக்கு உத்தமமாக இருப்பதா என்ற இப்படிப்பட்ட அந்த கேள்விகளை என்னிடம் கேட்டிருக்கிறார்கள். பிதாவே, இந்த வார்த்தைகளை ஜனங்களிடம் கொண்டு வர முயற்சிக்கும் இந்நேரத்தில் அதற்கு சரியான விடை இன்றிரவு கிடைக்கும்படி அருள் செய்வீராக. நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இதை வேண்டிக் கொள்கிறோம்.
ஆமென்.
இப்பொழுது பரிசுத்த லூக்கா சுவிசேஷ புத்தகத்திற்கு உங்கள் வேதாகமத்தை திருப்புங்கள். நாம் 14:16 வசனத்திலிருந்து தொடங்கி நமது பொருளுக்கு ஒரு பின்னணியாக சில வசனங்களை வாசிப்போம். இந்த பிரசங்கத்திற்காக நாம் ஏறக்குறைய 30-40 நிமிடங்கள் வரை ஒதுக்க முயல்வோம். இப்பொழுது பரிசுத்த லூக்கா 14:16 முதல், அதற்கு அவர், ஒரு மனுஷன் பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி அநேகரை அழைப்பித்தார். விருந்து வேளையில் தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ அழைக்கப்பட்டவர்களிடத்தில் போய் எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது, வாருங்கள் என்று சொல் என்று அவனை
அனுப்பினான்.
அவர்கள் எல்லோரும் ஒரு மனதோடு போக்கு சொல்ல தொடங்கினார்கள். ஒருவன், ஒரு வகையை கொண்டேன், நான் அகத்தியமாய் போய் அதை பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன்
என்றான்.
வேறொருவன், 5 மாடு கொண்டேன், அதை சோதித்து பார்க்க போகிறேன், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்றான். வேறொருவன், பெண்ணை விவாகம் பண்ணினேன், அதனால் நான் வரக்கூடாது என்றான். அந்த ஊழியக்காரன் வந்து இவைகளை தன் எஜமானுக்கு அறிவித்தான். அப்பொழுது வீட்டெஜமான் கோபமடைந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, கவனியுங்கள், ஊழியக்காரர்களை அல்ல, ஊழியக்காரனை, நீ பட்டணத்தின் தெருக்களிலும் வீதிகளிலும் சீக்கிரமாய் போய் ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் இங்கே கூட்டிக் கொண்டு வா என்றான். ஊழியக்காரன் அப்படியே செய்து, ஆண்டவரே, நீ கட்டளையிட்டபடி செய்தாயிற்று, இன்னும் இடம் இருக்கிறது என்றான். அப்பொழுது எஜமான் ஊழியக்காரனை நோக்கி, நீ பெருவழிகளிலும் வேலிகள் அருகிலும் போய் என் வீடு நிறையும்படியாக ஜனங்களை உள்ளே வரும்படி வருந்தி கூட்டிக் கொண்டு வா. அழைக்கப்பட்டிருந்த அந்த மனுஷரில் ஒருவனாயிலும் என் விருந்தை ருசி பார்ப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றான் என்று சொன்னார். இப்பொழுது அதில் 3 இழுப்புகள் அல்லது 3 திருப்பங்கள் இருந்ததை கவனித்தீர்களா? முதலாவதாக அவர்கள் அழைக்கப்பட்டவர்களிடத்தில் சென்று அவர்களை அழைத்த போது அவர்கள் வரவில்லை. எனவே சுகமளிக்கும் பிரச்சார கூட்டம் ஒன்று நடந்து கொண்டிருந்தது. அது குருடர்களையும் ஊனர்களையும் கொண்டு வந்தது. அதன் பிறகும் இடம் இருந்தது. எனவே அவன் சென்று நல்லார் பொல்லார் சிரத்தையற்றவர் அனைவரையும் உள்ளே வரும்படி கட்டாயப்படுத்தினான். இப்பொழுது இதே போன்று வேறொரு உண்மையை நீங்கள் மத்திய 22:1-10 படிக்கலாம். நீங்கள் அதை பிறகு படிக்க விரும்பினால் நலமாயிருக்கும். ஆனால் நான் இதிலிருந்து உன்னுடைய வாழ்க்கை சுவிசேஷத்திற்கு தகுதியாய் அமைந்துள்ளதா என்னும் பொருளை தெரிந்து
கொள்கிறேன்.
மனிதர் எப்பொழுதுமே தேவனுடைய வார்த்தையின் அழைப்பை ஏற்க மறுத்து சாக்கு போக்கு சொல்ல முயல்கிறான் என்று இயேசு இங்கு கூறிக்கொண்டிருக்கிறார். அது அவருடைய விருந்து என்றும் அது அவருடைய அழைப்பு என்றும் உறுதியாய் நிரூபிக்கப்பட்ட போதிலும் மனிதரோ தொடர்ந்து சாக்கு போக்குகளை சொல்லுகின்றனர். நீங்கள் பரிசுத்த மத்தேயு 22 படிப்பீர்களேயானால் அங்கேயும் கூட சாக்கு போக்குகள் சொல்லப்பட்டதை நீங்கள் காணலாம். அது எல்லா காலங்களிலும் அவ்வாறே இருந்து வந்துள்ளது. அது முன்காலத்திற்கு செல்கிறது. ஒரு மனிதன் திராட்சை தோட்டம் ஒன்றை வைத்திருந்தான். நாம் அந்த ஊமையை கண்டறிகிறோம். தோட்டத்தில் உள்ள கனிகளை வாங்கிக் கொண்டு வரும்படி எப்படியாய் அவன் தன் ஊழியக்காரர்களை அனுப்பினான்? முதலாவதாக ஒரு ஊழியக்காரன் வந்தான். அவர்கள் என்ன செய்தனர்? அவனை அவர்கள் அடித்து துரத்தினார்கள். அடுத்ததாக வேறொரு ஊழியக்காரன் வந்தான். அவனையும் அவர்கள் கல்லறிந்தார்கள். இப்படியாக அவர்கள் ஒவ்வொரு ஊழியக்காரனையும் துரத்தி விட்டார்கள். கொடூரமான மனிதர்கள். முடிவில் ராஜா தன் குமாரனை அனுப்பினான். அவனுடைய குமாரன் வந்தபோது, இவன் சுதந்திரபாளி, இவனை கொன்று இவன் சுதந்திரத்தை கட்டிக்கொள்வோம், வாருங்கள் என்று அவர்கள் கூறினதாக நாம் காண்கிறோம். அப்பொழுது ராஜா ஆட்களை அனுப்பி அந்த கொலையாளிகளை கொன்று போட்டு அவர்களுடைய பட்டணத்தை சுட்டரித்தான் என்று இயேசு கூறினார். இப்பொழுது தேவன் ஒரு மனிதனுக்கு அழைப்பை விடுத்து அவன் ஏதாவது செய்ய வேண்டும் அல்லது அவர் அவனுக்கு விடுத்துள்ள அழைப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கும் போது அவன் அதை புறக்கணித்தார். அப்பொழுது இரக்கத்தை புறக்கணித்த பின்பு நியாயத்திற்கு மாத்திரமே விடப்பட்டுள்ளது என்று வேறொன்றும் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். நீங்கள் இரக்கத்தின் எல்லையை கடந்துவிட்டால் அதன் பிறகு ஒன்று மாத்திரமே இருக்கும், அதுதான் நியாயத்தீர்ப்பு. எல்லா காலத்திலும் மனிதன் இதை செய்து வந்தான் என்று நாம் கண்டறிகிறோம். ஒவ்வொரு வேதாகம காலத்திலும் இவ்வாறு நடந்து வந்துள்ளது. தேவன் தமது ஊழியக்காரனாகிய நோவாவை அனுப்பி ரட்சிக்கப்பட விரும்பும் எல்லா மக்களுக்கும் தப்பிக்க ஒரு வழியை உண்டு பண்ணின போது ஜனங்கள் நோவாவை பரிகாசம் பண்ணி சிரித்தார்கள். ஆனால் தேவனோ வழியை உண்டு பண்ணினார். ஆனால் அவர்களோ சாக்கு போக்கு கூறினார்கள். அது அவர்களுடைய நவீன கருத்துக்களுக்கு ஏற்றவாறு அமைந்திருக்கவில்லை. அவர்களுக்கு வேண்டிய விதமாக அது அமைந்திருக்கவில்லை. எனவே நோவாவின் நாட்களில் அவர்கள் சாக்கு போக்கு சொன்னார்கள். மோசேயின் நாட்களிலும் அவர்கள் சாக்கு போக்கு சொன்னார்கள். எலியாவின் நாட்களிலும் அவர்கள் சாக்கு போக்கு சொன்னார்கள். கிறிஸ்துவின் நாட்களிலும் அவர்கள் சாக்கு போக்கு சொன்னார்கள். அவ்வாறே இன்றும் அவர்கள் சாக்கு போக்கு சொல்கிறார்கள். இப்பொழுது அவர் விருந்துக்கு அழைக்கப்பட்ட இஸ்ரவேலரை குறித்து இந்த உண்மையை நேரடியாக கூறுகிறார். ஆனால் நான் கர்த்தருடைய ஆவிக்குரிய விருந்துக்கு வரும்படியாக அழைக்கப்பட்டு வராமல் இருக்கிற மனிதர்களுக்கும் சபைகளுக்கும் இதை பொறுத்துகிறேன். அவர்களோ விருந்துக்கு வர மறுக்கிறார்கள். அப்படி செய்ய அவர்களுக்கு விருப்பமில்லை. அவர்களுக்கு செய்ய வேறு நிறைய காரியங்கள் உண்டு. அவர்கள் சாக்கு போக்குகளை கூறுகிறார்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இஸ்ரவேலர் தங்களுக்கு விடுக்கப்பட்ட அழைப்பை ஏற்றுக் கொண்டிருந்தால் அவர்கள் இன்றுள்ள நிலையில் இருக்க மாட்டார்கள். கலியாண விருந்துக்கு வரும்படியாக 2000 ஆண்டுகளுக்கு முன்பு விடுக்கப்பட்ட அழைப்பை இஸ்ரவேலர் ஏற்க மறுத்துவிட்டார்கள். அவர்கள் அதை புறக்கணித்து நியாயத்தீர்ப்புக்கு சென்றனர். ஆனால் இயேசுவானவர் கூறினது போலவே அவர்கள் சாக்கு போக்கு சொல்லி அவர்களிடத்திற்கு அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசிகளை கல்லறிந்து கொன்றார்கள். இப்பொழுது அவர்கள் ஒவ்வொரு நாளும் சாக்கு போக்கு கூறினர். இயேசு தமது நாட்களில் யாருடனும் சேரவில்லை என்று நாம் கண்டறிகிறோம். அவர்களோ, இந்த மனிதன் எங்கே இதை கற்றார்? எந்த பள்ளியிலிருந்து அவர் வந்திருக்கிறார்? இவர் தச்சனின் குமாரன் அல்லவா? அவருடைய தாய் மரியாள் என்று அழைக்கப்படுகின்றவள் அல்லவா? யாக்கோபும் யோனாவும் அவருடைய சகோதரர்கள் அல்லவா? அவருடைய சகோதரிகள் நம்முடன் இருக்கின்றனர் அல்லவா? அப்படி இருக்க இந்த மனிதன் இவைகளை செய்ய இந்த அதிகாரத்தை எங்கிருந்து பெற்றார் என்றனர். புரிகின்றதா? வேறு விதமாக கூறினால், அவர் அவர்களோடு சேராத காரணத்தால் அவர்களோ, இவன் பெயெல்செபூல், இவன் ஒரு சமாரியன், இவன் பிசாசு பிடித்தவன், இவன் பைத்தியக்காரன், அவன் மத சம்பந்தமான பொல்லாதாவை பிடித்த ஒரு மனிதன், அது அவனை பைத்தியக்காரனாக்கிவிட்டது, அப்படித்தான் ஆக்கிவிட்டது. அதனால் தான் அவன் ஒரு காட்டுமிராண்டியை போல இருக்கிறான். அவன் மேல் கவனம் செலுத்தாதீர்கள் என்று கூறினார்கள். இஸ்ரவேலருக்கு சம்பவித்தது என்ன என்பதை நாம் அறிவோம். அவர்கள் கூச்சலிட்டார்கள், அந்த மனிதன் தவறா இருந்தார் என்று அவர்கள் அதிக நிச்சயமுடலா இருந்தனர். ஓ, அவர்கள் அவரை ஆக்கிரமிப்புப்படுத்திய போது அவர்கள் கூறினது, அவர்கள் இவனுடைய இரத்தப்படி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்றனர். அன்று முதல் அந்த இரத்தப்படி அவர்கள் மேல் இருந்து வருகிறது. இயேசுவோ அவர்களிடத்தில் அவர்களுடைய சாக்கு போக்குத்தான் அவர்களிடத்தில் அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசிகளும் நீதிமான்களும் கொல்லப்பட காரணமாக இருந்தது என்று கூறிக்கொண்டிருந்தார். அவர்கள் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக மனிதர் அவர்களுக்கு அளித்த கோட்பாடுகளை ஏற்றுக்கொண்டனர். அப்படி செய்ததன் மூலம் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை அவமாக்கினர். இப்பொழுது நீங்கள் இது தேவனுடைய சித்தம் அல்லது தேவனுடைய வாஞ்சை என்று கூற வேண்டும், அல்லது நீங்கள் இதைவிட சிறந்ததாக வேறொன்றை கருதுவதாக கூற வேண்டும். இவ்விரண்டில் ஒன்றை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுக்கும் உலக பொருள்களுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. இது சத்தியம் என்றோ, அல்லது இது சத்தியத்தின் ஒரு பாகம் என்றோ, அல்லது இது எல்லாமே சத்தியம் அல்ல என்றோ, அல்லது இது சரியாக பொருந்தவில்லை என்றோ, அல்லது இது சரியாக வியாக்கியானம் செய்யப்படவில்லை என்றோ நீங்கள் கூறத்தான் வேண்டும். தேவனுடைய வார்த்தையை தனிப்பட்ட விதத்தில் வியாக்கியானம் செய்யக்கூடாது என்று வேதம் கூறியுள்ளது. யாருமே அதற்கு தனிப்பட்ட வியாக்கியானம் அளிக்கக்கூடாது. அது எவ்வாறு வியாக்கியானம் செய்யப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரோ அதே விதமாக அது எழுதி வைக்கப்பட்டுள்ளது. அது என்ன கூறுகிறதோ அதுதான் அது. அந்த விதமாகவே அது இருக்க வேண்டும். அது கூறப்பட்டுள்ள விதமாகவே, அது இங்கே எழுதப்பட்டுள்ள விதமாகவே அதை எடுத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது அவர்கள் தங்கள் கோட்பாடுகளை ஏற்றுக்கொள்கிறார்கள். அவர்கள் தேவனுடைய வார்த்தையை தங்களுக்கு அவமாக்கிக் கொள்கிறார்கள். அவர்கள் அதை கடந்து செல்கின்றனர். அவர்கள் அதிலிருந்து தாண்டி கடந்து சென்று விடுகிறார்கள். இப்பொழுது 75 ஆண்டுகளுக்கு முன்பு ரஷ்யாவில் பரிசுத்தாவி விழுந்த போது ரஷ்யா மாத்திரம் பெந்தகோஸ்து ஆசீர்வாதத்தை அன்று ஏற்றுக்கொண்டிருந்தால் இன்றைக்கு அவர்கள் கம்யூனிஸ்டுகளாக இருக்க மாட்டார்கள். 75 ஆண்டுகளுக்கு முன்பு ரஷ்யாவில் மகத்தான எழுப்புதல் உண்டானது. தேவன் அவர்கள் மத்தியில் வர சைபீரியா போன்ற இடங்களில் அவர்களுக்கு மகத்தான எழுப்புதல் உண்டானது. அவர்கள் என்ன செய்தனர்? அவர்கள் அதை புறக்கணித்தனர். இன்றைக்கு அந்த தேசம் போய்விட்டது. அரசு அனுமதியின் பேரில் மாத்திரமே அவர்கள் சபைகளை வைத்திருக்கலாம். அவர்கள் நியாயத்தீர்ப்பில் தண்டிக்கப்படுவார்கள். அவர்கள் இந்த கம்யூனிசத்தின் காட்டுமிராண்டித்தனமான திடீர் வெறியெழுச்சிக்குள் வழிதப்பிச் சென்று தங்களை பிசாசுக்கு விற்று போட்டு விட்டார்கள். ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு பரிசுத்தாவி இங்கிலாந்தில் விழுந்தது. விசுவாசத்தின் மகத்தான வீரர்களான ஜார்ஜ் ஜெப்ரீஸ், எஃப் எஃப் பாஸ்வர்த், சார்லஸ் பிரைஸ், ஸ்மித் விகில்ஸ்வத் போன்றவர் 50 ஆண்டுகளுக்கு முன்பு எழும்பி இங்கிலாந்துக்கு பரிசுத்த ஆவியின் எழுப்புதலை அளித்தனர். ஆனால் அவர்கள் என்ன செய்தனர்? அவர்கள் அவர்களை கேலி செய்து அவர்களை சிறையில் அடைத்து அவர்களை பைத்தியக்காரர்கள் என்று அழைத்து அவர்கள் தங்களுடைய சிந்தைகளை இழந்துவிட்டதாக கருதி கொண்டனர். ஜனங்கள் அவர்களுடைய பிரசங்களை கேட்பதற்கு செல்ல சபைகள் அனுமதி அளிக்க மறுத்துவிட்டனர். இவர்கள் பிணியாளிகளை சுகப்படுத்தி பிசாசுகளை துரத்தி மகத்தான கிரியைகளை செய்தனர். இங்கிலாந்து ஒரு தேசமாகவே சுவிசேஷத்தை புறக்கணித்த காரணத்தால் அவளுடைய பாவங்களோ உலகம் முழுவதிலும் அறியப்பட்டிருக்கின்றன. உலகத்தில் இங்கிலாந்தை போல் ஒரு மார்க்கம் தப்பின தேசம் வேறெங்கும் இல்லை எனலாம். ரோமாபுரியும் பிரான்சும் உட்பட இங்கிலாந்திற்கு மேலாகவே உள்ளது. அவள் மார்க்கம் தப்பினவர்களுக்கு ஒரு தாயாக இருக்கிறாள். போன்ற மகத்தானவர்கள் பிரசங்கித்த அந்த இடத்தில் ஹே மார்க்கட், சார்லஸ் ஜி, ஃபின்னி, வெஸ்லி போன்றவர்கள் அவளோ அதை புறக்கணித்து விட்டாள். சென்ற வாரம் அல்லது 2 வாரங்களுக்கு முன்பு நாம் செய்தித்தாள்களை பார்த்தோம். அவர்களுடைய பெரிய மனிதர்கள் கொண்டிருந்த பாலுணர்ச்சி பலவீனத்தின் காரணத்தால் ஒற்றர்கள் உள்ளே புகுந்து விட்டார்கள். அவர்களுடைய தலைவரோ இன்னும் அநேகரை கண்டுபிடித்தார். பத்திரிகைகள் அந்த செய்தியை வெளியிட்டன. அவர்களுடைய அரசில் காணப்பட்ட அவதூற்றின் பாவம் அவர்களுடைய மானக்கேடான பெயரை உலகம் பூராவும் அறிவித்து விட்டது. ஏன்? அவள் சத்தியத்தை புறக்கணித்தாள். அவள் தன்னுடைய சாக்கு போக்கை உடையவளாயிருந்தாள். அவள் முடிவுற்று விட்டாள். நீண்ட காலத்துக்கு முன்பே இங்கிலாந்து தேவனற்ற நாடாகிவிட்டது.
அமெரிக்கா
பெந்தேகோஸ்தேவில் இருந்து தொடர்ச்சியாக வந்த அந்த மகத்தான சுகமளிக்கும் எழுப்புதல் 15 ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்காவில் தொடங்கின போது தலைநகரான வாஷிங்டன் டிசியில் எழுப்புதல் உண்டானது. ஜனாதிபதிகளும் உபஜனாதிபதிகளும் பிரமுகர்களும் ஆளுநர்களும் பெரிய காரியங்கள் நிகழ்ந்தன. ஆளுநர்கள் பெரிய மனிதர்கள் சுகமடைந்தனர். 66 ஆண்டுகளாக சப்பானியாக இருந்த காங்கிரஸ்காரர் உஷ்பா சுகமடைந்தார். அவர்களோ முகத்தை திருப்பிக் கொண்டு அது இல்லை என்று மறுக்க முடியாது. அவர்களுடைய முன்னிலையில் இது சம்பவித்தது. ஆனால் அவர்களோ அதை புறக்கணித்து விட்டனர். இன்றிரவு அதன் காரணமாகத்தான் இந்த தேசம் நிலைத்திருக்கிறது. அவள் தண்டிக்கப்பட வேண்டியவள். அவளுக்கோ நம்பிக்கை எதுவும் இல்லை. அவள் இரக்கத்துக்கும் நியாயத்திற்புக்கும் இடையே உள்ள கோட்டை கடந்து விட்டாள். அவள் தேசத்தை ஆளுகை செய்ய தேர்ந்தெடுக்கப்பட்டாள். அவள் முழுவதும் அழுகி போனவளாயிருக்கிறாள். அவளுடைய அரசியல் அழுகிவிட்டது. இந்த தேசத்தின் ஒழுக்கம் என்னால் நினைத்து பார்க்க கூட முடியாத அளவுக்கு தாழ்ந்த நிலையை அடைந்து விட்டது. இங்குள்ள மத சம்பந்தமான உறவைகள் ஒழுக்கத்தை காட்டிலும் அதிகம் அழுகிவிட்டது. அப்படி இருப்பதனால் இந்த தேசத்தில் உள்ள சபைகள் அனைத்துமே சபைகளின் சங்கத்தில் சேர்ந்து கொண்டு மிருகத்தின் முத்திரையை தரித்துக் கொண்டுள்ளன. என்னே ஒரு காரியம், என் விருந்துக்கு வாருங்கள் என்று கிறிஸ்து அவர்களுக்கு தருணம் அளித்தார். பெந்தேகோஸ்தே விருந்துக்கு. பெந்தேகோஸ்தே என்றால் 50. பரிசுத்த ஆவி ரஷ்யாவில் ஊற்றப்பட்ட போது அவர்கள் பெந்தேகோஸ்தே விருந்துக்கு ஆவிக்குரிய விருந்துக்கு அழைக்கப்பட்டனர். அவர்களோ அதை நிராகரித்தனர். இங்கிலாந்தில் அவர்கள் மீது பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்டது. அவர்கள் அதை நிராகரித்தனர். அவ்வாறே பரிசுத்த ஆவி அமெரிக்காவில் அவர்கள் மேல் ஊற்றப்பட்ட போது அவர்களும் அதை நிராகரித்து விட்டனர். அவர் 3 முறை அழைப்பு விடுத்தார். அவர் 3 முறை அனுப்பினார். அவர்களோ விருந்துக்கு வரும்படி விடுக்கப்பட்ட அழைப்புக்கு சென்று கொடுக்கவில்லை. அவர் மறுபடியும் அனுப்பி இந்த ஜனங்களை கட்டாயப்படுத்தி அழைத்து வா. மேஜை ஆயத்தப்பட வேண்டும். மேஜை ஆயத்தமாய் உள்ளது. இன்னும் இடம் உள்ளது என்றார். இன்னும் சில மாதங்களில் அல்லது ஓராண்டில் எதுவாயிருப்பினும் தேவன் மற்றொரு அசைவை தேசம் முழுவதிலும் அனுப்பப் போகிறார் என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் முன்குறிக்கப்பட்ட வித்து எங்கோ உள்ளது. எங்கோ உலகத்தின் ஏதோ ஒரு பாகத்தில் வெளிச்சம் விட வேண்டியதாய் உள்ளது. ஆனால் இந்த தேசமோ போய்விட்டது. இந்த வாரம் லைஃப் பத்திரிகையில் அன்று நாள் நான் லிட்டில் ராக் என்னும் இடத்தில் இல்லை, சரியாக கூறினால் ஹாட் ஸ்பிரிங்ஸ் என்னும் இடத்தில் பார்த்துக் கொண்டிருந்தேன். அது நியூயார்க் மாகாணத்தின் ஆளுநர் என்றே நான் நினைக்கிறேன். அவர் அரை நிர்வாண பெண் ஒருத்தியோடு ஹானலுவாவில் நடனமாடிக்கொண்டிருந்தார். அதற்கு கீழே வேறொரு பிரபலமானவர். ஓ, என்ன ஒரு அவமானம்! நம்முடைய தேசத்தை இன்றைக்கு பாருங்கள். நமது தேசத்தின் நிலையை பாருங்கள். அவள் எங்கு அடைந்திருக்கிறாள் என்றும் அவள் எவ்வளவாக தாழ்ந்த நிலையை அடைந்திருக்கிறாள் என்றும் பாருங்கள். இன்றுள்ள நமது மத சம்பந்தமான முறைமைகளை பாருங்கள். அவர்கள் இருக்கிற தற்போதைய நிலையை சபைகள் எப்படி அடைய முடிந்தது? அவர்கள் தேவனுடைய செய்தியை விருந்துக்கு வரும்படி அவர் விடுத்த அழைப்பை புறக்கணித்த காரணத்தால். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை சுவிசேஷத்துக்கு தகுதியாய் உள்ளதாக நீங்கள் கூற முடியுமா? தங்கள் ஜனங்களை புகைப்பிடிக்கவும் மற்றும் பல காரியங்களை செய்யவும் அனுமதிப்பதை ஒரு வாழ்க்கை என்று நீங்கள் கூற முடியுமா? அன்று நாள் ஒரு குறிப்பிட்ட சபையில் ஒரு சிறிய சங்கத்தின் அணி ஒன்று இங்கே ஒரு விளையாட்டு பூங்காவில் விளையாடிக் கொண்டிருந்தது. என் மைத்துடரின் மகன் அந்த அணிகளில் ஒன்றுக்கு பந்து வீசுபவன். அவர் அங்கு பந்து வீசிக் கொண்டிருந்தான். அந்த சபையின் விளையாட்டு குழுவானது அங்கு விளையாடிக் கொண்டிருந்தது. இந்த சிறுவர்களோடு இங்கே நாம் இருக்கின்ற இடத்தை சேர்ந்த ஒரு சபையின் போதகரும் விளையாடினார். அவர் சிகரெட்டுகளை ஒன்றன் பின் ஒன்றாக புகைத்துக் கொண்டே இருந்தார். நமக்கு அருகாமையில் அந்த சபை உள்ளது. ஒரு மனிதர் இப்படி செய்யலாமா என்று யூகித்து பார்க்க முடிந்தால் அங்கு உட்கார்ந்து விளையாட்டை பார்த்துக் கொண்டிருந்தவர்களும் கூட அதை கவனித்தனர். ஆனால் அவர்களோ அதை குறித்து எந்த கவலையும் படாத நிலைக்கு அது அடைந்துள்ளது. எனக்கு தெரிந்த ஒரு குறிப்பிட்ட பெரிய பாப்டிஸ்ட் சபை ஞாயிறு வேதப்பாட பள்ளிக்கு பின் சபை ஆராதனையின் போது போதகரும் மற்றவர்களும் வெளியில் சென்று புகைப்பிடித்து மறுபடியும் கர்த்தருடைய ஆராதனையில் கலந்து கொள்ள 15 நிமிடங்கள் இடைவெளி அளிக்கிறது. அந்த சபையை நிரூபின ஜான் ஸ்மித் தேவன் எழுப்புதலை அனுப்ப வேண்டும் என்று கதறி எழுது. மிகவும் ஊக்கமாக ஜெபித்ததன் விளைவாக இரவில் அவருடைய கண்கள் வீங்கி அவருடைய மனைவியோ அவரை மேஜைக்கு நடத்தி சென்று ஒரு கரண்டியால் ஆகாரமூட்டுவார்களாம். அவர் ஏற்படுத்திய சபையானது இந்நிலையை அடைந்துள்ளது என்று அவர் அறிய நேர்ந்தார். அவர் தன்னுடைய கல்லறையில் புரளுவார். அது என்ன? அவர்கள் வரும்படியாக அழைக்கப்பட்டு அவர்கள் அதை புறக்கணித்தனர். அது மாத்திரம்தான். நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இயேசு இங்கே அழைக்கப்பட்டவர்கள் வர மறுத்தால் அவருடைய விருந்தை அவர்கள் புசிப்பதில்லை என்று கூறியுள்ளார். தேவன் பரிசுத்த ஆவியை அனுப்பி ஒரு மனிதனுடைய கதவை அவர் தட்டி அவன் வேண்டுமென்றே அதை புறக்கணித்தால் என்றாவது ஒரு நாள் அவன் கடைசி முறையாக அதை செய்ய நேரிடும். அப்பொழுது நீ சாட்சியம் பெற்ற குணாதிசயம் கொண்ட ஒருவனாக இருக்கவே முடியாது. நீயோ ஆலயத்தில் அமர்ந்து கொண்டு சுவிசேஷத்தை கேட்டு அதை ஆமோதிக்கலாம். அது சரியல்ல எனக்கு தெரியும் என்று நீ கூறலாம். ஆனால் அது உனக்கு உதவி செய்ய நீயோ உன் விரலை ஒருபோதும் அதன் மேல் போட முடியாது. புரிகிறதா? நீ அதை கேட்க மாத்திரம் செய்யலாம். ஏனென்றால் அது சரியென்று நான் நம்புகிறேன் என்று நீ கூறுகின்றாய். அதனுடன் நீ அனுதாபம் கொள்கிறாய். அவ்வளவுதான். நான் அது $10,000 என்று நம்புகிறேன் என்று கூற முடியும். அப்படி கூறுவதனால் அதை பெற்றுக்கொண்டேன் என்று அர்த்தமல்ல. புரிகிறதா? அது குளிர்ந்த நீர் என்று நான் கூறி அதை நான் பருக மறுக்கலாம். நான் என்ன பொருட்படுத்தி கூறுகிறேன் என்று புரிகிறதா? இது நித்திய ஜீவன். அதை ஏற்க மறுத்தால் ஒரு நாளில் நீ நியாயத்தீர்ப்புக்கும் இரக்கத்துக்கும் நடுவே உள்ள கோட்டை கடந்து விடுவாய். அப்பொழுது நீ வந்து அதை பெற்றுக் கொள்ளும் சாகியம் உனக்கிறாது. இங்கு வரும் ஜனங்களே, மற்ற போதகர்கள் உங்களிடம் என்ன கூறியுள்ளார்கள் என்பதற்கு நான் பொறுப்பல்ல. ஆனால் நான் கூறுவது உண்மையானால் அதற்கு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டியவர்களாயிருக்கிறீர்கள். நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை அறிந்துள்ளதை காட்டிலும் அதிக பயனுள்ள வேறொன்று எது? இந்த மாத்திரையை உட்கொண்டால் நீங்கள் 1000 ஆண்டு காலம் உயிர் வாழ்வீர்கள் என்று விஞ்ஞான ரீதியாய் நிரூபிக்கப்பட்ட ஒரு மாத்திரையை நான் விநியோகம் செய்கிறேன் என்று வைத்துக் கொள்வோம். அதை பெற்றுக் கொள்ள வரும் திரளான ஜனங்களை அவ்விடத்திலிருந்து வெளியே துரத்த நான் ராணுவ படையை அழைக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுவிடும். அதற்கு பீட அழைப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் இராது. நீங்கள் அவர்களை துரத்த வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். 1000 ஆண்டுகள் உயிர் வாழ்வதற்கு. அதே சமயத்தில் நித்திய தேவன் வல்லமையையும் தமது உயிர்த்தெழுதலின் எல்லா வல்லமையையும் விஞ்ஞான பூர்வமாக நிரூபித்து அது உங்களுக்கு நித்திய ஜீவனை வாக்களித்திருக்கும் போது நீங்கள் பெற்றுக் கொள்ளாமல் உங்களை விரட்டியடிக்க சாத்தான் தன்னுடைய லேகியோன்களை அங்கு நிறுத்துகிறான். புரிகிறதா? அதே சமயத்தில் நீங்கள் அதை கண்டு அது சரியென்று அறிந்து கொள்ள போதிய புத்தியுடர்களாக இருக்கலாம். ஆயினும் அதை நீங்கள் நிராகரிக்க கூடும். புரிகிறதா? ஏதோ ஒன்று, ஏதோ ஒரு விதமான சாக்கு போக்கு. அதிக உஷ்ணமாய் உள்ளது, எனக்கு அதிக களைப்பாய் உள்ளது, நாளை செய்கிறேன், ஒரு விதமான சாக்கு போக்கு. அதை மாத்திரமே அவர்கள் செய்கிறார்கள். தேவன் சந்திக்கும் நாளை நீ புறக்கணிப்பதனால் அது உன்னை தேவனிடத்திலிருந்து பிரித்து விடுகிறது. இப்பொழுது நாம் கவனிப்போம், பழைய ஏற்பாட்டில் அவர்கள் யூபிலி வருடம் என்று அழைக்கப்பட்ட ஒன்றை உடையவர்களாயிருந்தனர். யூபிலி முழங்கும் பொழுது எல்லா அடிமைகளும் விடுதலை பெறலாம். ஆனால் அடிமை ஒருவன் விடுதலையாக மனமில்லாமல் தன் தேசத்திற்கு திரும்பி செல்ல விரும்பாமல் சாக்கு போக்கு ஏதாகிலும் கூறினால் அவன் ஆலயத்தின் கதவு நிலையின் அருகே கொண்டு செல்லப்பட்டு அவனுடைய காது ஒரு கம்பியினால் குத்தப்பட்டு முத்திரிக்கப்படுகிறது. அதன் பின்னர் எத்தனை யூபிலி வருடங்கள் வந்தாலும் அந்த மனிதன் முழுவதுமாக விற்று போடப்பட்ட காரணத்தால் அவர் இஸ்ரவேலின் குடிமகனாக ஒருபோதும் திரும்பி வர முடியாது. அவன் என்ன செய்தான்? அவனுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பை அவன் புறக்கணித்தான். அதற்கான கிரயத்தை அவன் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அவனுடைய அடிமைத்தனத்தின் கடனோ செலுத்தப்பட்டாயிற்று. அவனுடைய குடும்பமோ சுவாதீன நிலையை அடைந்தது. அவன் தன் சொந்த தேசத்துக்கு சென்று தன் உடைமைகளை பெற்றுக் கொள்ள முடியும். ஆனால் அவர் அப்படி செய்ய மறுத்தால் அவனுக்கு இஸ்ரவேலில் எவ்வித பங்கும் இல்லை. அவனுடைய உடைமைகளோ மற்றொருவனுக்கு அளிக்கப்படுகிறது. இப்பொழுது இந்த மாம்சத்துக்குரிய சம்பவம் ஆவிக்குரிய சம்பவத்துக்கு பொருந்தும். நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டியவர்களாகிய நாம் சுவிசேஷத்தை கேட்டு அது உண்மை என்று அறிந்தும் நாம் அதை புறக்கணித்து அதை ஏற்க மறுத்தால் அல்லது அதற்கு செவி கொடுக்க மறுத்தால் நாம் மிருகத்தின் முத்திரையை தரித்துக் கொள்கிறோம். யாரோ ஒருவர் மிருகத்தின் முத்திரை ஒன்று உள்ளது, அது இனிமேல் தான் வரப்போகிறது என்று கூறினார். இதை நான் உங்களிடம் கூற விரும்புகிறேன். அது ஏற்கனவே வந்துவிட்டது. புரிகிறதா? பரிசுத்த ஆவி விழுந்த அதே சமயத்தில் மிருகத்தின் முத்திரையும் போட தொடங்கப்பட்டு விட்டது. புரிகிறதா? உங்களுக்கு 2 காரியங்கள் மாத்திரமே உள்ளன. அவைகளில் ஒன்று அதை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய முத்திரையை தரித்துக் கொள்ளுதல், மற்றதோ அதை புறக்கணித்து மிருகத்தின் முத்திரையை தரித்துக் கொள்ளுதல். தேவனுடைய முத்திரையை புறக்கணித்தல் என்பது மிருகத்தின் முத்திரையை தரித்துக் கொள்ளுதலாம். எல்லோருக்கும் புரிகின்றதா? தேவனுடைய முத்திரையை புறக்கணித்தால் மிருகத்தின் முத்திரையை தரிக்க வேண்டும். ஏனெனில் வேதமோ தேவனுடைய முத்திரையை பெறாதவர் அனைவரும் மிருகத்தின் முத்திரையை பெற்றுக் கொண்டதாக கூறுகிறது. எக்காலம் முழங்கின போது விடுதலையாக விரும்புகிறவர்கள் அனைவரும் விடுதலையாகி சென்று விடலாம். அவர்கள் காதுகள் குத்தப்பட்டு முத்திரிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்பொழுது நீங்கள் பாருங்கள், மிருகத்தின் முத்திரை என்பது இனி வரப்போகும் காலத்தில் சம்பவிக்க வேண்டிய ஒன்று என்று நாம் கூறுவோமே, ஆனால் அது அப்பொழுது முழுவதும் வெளிப்படையாகும். ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் ஏற்கனவே அதை தரித்துக் கொண்டு விட்டீர்கள் என்பதை உணர்வீர்கள். புரிகிறதா? பரிசுத்த ஆவியும் அதே விதமாகத்தான் உள்ளது. அது வெளிப்படுத்தப்பட வேண்டியதாய் உள்ளது. கர்த்தராகிய இயேசு மகிமையில் வருவதை நாம் காணும் போது அந்த மறுரூபாக்கும் வல்லமையை நாம் உணர்ந்து மரித்தோர் கல்லறையை விட்டு உயிரோடு எழுவதை நாம் காண்போம். நாமும் கூட ஒரு நொடிப்பொழுதில் மறுரூபமாகி அவருடைய போன்ற ஒரு சரீரத்தை பெற்றுக் கொள்வோம். அப்பொழுதோ அது வெளிப்படுத்தப்படும். அதன் பின்னர் அதை புறக்கணித்தவர் அனைவருமே அந்த நேரத்தில் கைவிடப்படுவார்கள். கிறிஸ்துவை சந்திக்க கன்னியர்கள் புறப்பட்டு சென்றதாக இயேசுவானவர் கூறவில்லையா? அவர்களில் சிலரோ முதலாம் ஜாமத்திலும் சிலர் இரண்டாம் மூன்றாம் நான்காம் ஐந்தாம் ஆறாம் ஏழாம் ஜாமத்திலும் நித்திரையடைந்தனர். ஆனால் ஏழாம் ஜாமத்தில் இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்னும் சத்தம் உண்டானது. அப்பொழுது நித்திரையடைந்தவர்கள் பெந்தேகோஸ்தே காலம் முதற்கொண்டு வெவ்வேறு காலங்களில் நித்திரையடைந்தவர்கள் எழுந்தார்கள். புரிகிறதா? ஏழாம் காலம், ஏழாம் சபையின் காலம் தொடங்கி அதற்கு முன்பிருந்த காலங்களில் நித்திரையடைந்தவர்கள் எழுந்தார்கள். இந்த சபை காலத்தில் உயிரோடு எழுந்தவர்கள் மறுவுமாயினர். அவர்களோ உள்ளே சென்று விட்டார்கள். அவர்கள் உள்ளே செல்லும் அந்த நேரத்தில் உறங்கிக் கொண்டிருந்த கன்னிகைகள் வந்து நாங்கள் எண்ணெயை வாங்கிக் கொள்ள விரும்புகிறோம் என்றார்கள். ஆனால் அவர்களோ எங்களுக்கு மாத்திரம்தான் போதிய அளவு எண்ணெய் உள்ளது, பிற்பாடுகளிடம் போய் வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். அவர்கள் இந்த எண்ணெயை பெற்றுக் கொள்ள முயன்று கொண்டிருந்த நேரத்தில் மணவாளன் வந்துவிட்டார். எபிஸ்கோபலியர், பாப்டிஸ்டுகள், மெத்தோடிஸ்டுகள், பிரஸ்பிடேரியன்கள் தற்போது பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்ள முயலும் ஒரு தருணத்தை போன்று வேறெந்த தருணமும் உலக வரலாற்றிலேயே இருந்தது கிடையாது. செய்தித்தாள்களோ இந்த செய்தியால் நிறைந்துள்ளன. உறங்கிக் கொண்டிருக்கும் கன்னிகைகள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ள முயல்கிறார்கள் என்பதை குறித்து மத சம்பந்தமான செய்தித்தாள்கள் தேவனை துதிக்கின்றன. தேவனுடைய வார்த்தையின்படி இது சம்பவிக்காது என்பதை ஜனங்களோ உணர்வதில்லையா? அவர்கள் திரும்பி வந்தபோது மணவாளனோ ஏற்கனவே மணவாட்டியை கொண்டு சென்று விட்டார். அவர்கள் நியாய தீர்ப்புக்கென்று புறம்பான இருளில் தள்ளப்பட்டார்கள். ஏனெனில் அவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பை புறக்கணித்திருந்தனர். எல்லோருமே விருந்துக்கு வரும்படி அழைக்கப்படுகின்றனர். ஒவ்வொரு காலத்திலும் தேவன் தமது வெளிச்சத்தை அனுப்பி வந்திருக்கிறார். அதுவோ புறக்கணிக்கப்பட்டே வந்துள்ளது. இன்றைக்கும் மற்ற காலங்களை காட்டிலும் வித்தியாசமாக ஒன்று ஏற்படவில்லை. தேவனை சந்திக்கும் நாளை புறக்கணித்தல் என்பது தேவன் சபைக்கும் ஜனங்களிடத்திலும் வரும்போது அதை உடனே ஏற்றுக்கொள்ளுங்கள். அதை அடுத்த ஆண்டு வரைக்கும் அல்லது அடுத்த எழுப்புதல் கூட்டம் வரைக்கும் தள்ளி போடாதீர்கள். அதுவே அந்த மணி நேரம். இப்பொழுதே ரட்சண்ய நாள் நினைவிருக்கட்டும். தேவன் ஒரு செய்தியை எந்த நாளிலுமே இயற்கைக்கு மேம்பட்டதை கொண்டு அதை ரூபகாரப்படுத்தாமல் ஒருபோதும் அனுப்பினதே இல்லை. இயேசுவானவர் தாமே, என் பிதாவின் கிரியைகளை நான் செய்யாமற் போனால் என்னை விசுவாசியாதேயுங்கள். ஆனால் நான் செய்தேனேயாகில் என்னை விசுவாசியாமற் போனாலும் கிரியைகளையாவது விசுவாசியுங்கள் என்று கூறினார். அது மிக தெளிவாக வெளிப்படுவதை நீங்கள் காணும் போதோ, அவள் அதை புறக்கணிக்கும் நேரம் வந்தபோது அவளுடைய காது கம்பியினால் குத்தப்படுகின்றது. அதன் பிறகு அவளால் கேட்கவே முடியாது. அவள் சபைகளின் சங்கத்தில் சேர்ந்து கொள்கிறாள். அவள் மிருகத்தின் முத்திரையை தரிக்க அது அவளை கொண்டு செல்கிறது. புதியதாக வந்துள்ள போப்பாண்டவரின் மிகப்பெரிய விருப்பங்களில் ஒன்று என்னவென்றால், இப்பொழுதுதான் இந்த செய்தித்தாளை ஒருவர் என்னிடத்திலே கொடுத்தார், எல்லா சபைகளையும் ஒன்றாக இணைப்பதே என்று அவர் கூறியுள்ளார். நான் இங்கு நின்று கொண்டிருப்பது எவ்வளவு உறுதியோ அவ்வளவு உறுதியாக அவர்கள் அதை செய்வார்கள். புராட்டஸ்டன்ட்களும் அதில் சேர்ந்து கொள்வார்கள். புரிகிறதா? ஏனெனில் சபையானது, அதாவது வேதம் கூறுகின்றது, கர்த்தருடைய தீர்க்கதரிசியாகிய பவுல் விசுவாச துரோகம் உண்டி நேரிட்டு கேட்டின் மகன் வெளிப்பட்டாலொழிய அந்த நாள் வராது. அவன் தேவனுடைய ஆலயத்தில் உட்கார்ந்து கொண்டு தேவனுக்கு மேலாக தன்னை உயர்த்தி பூமியில் பாவங்களை மன்னிப்பான் என்று கூறியுள்ளான். அது எப்படி நேரிட்டது? விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு சபையானது ஆவிக்குரிய விருந்திலிருந்து தன்னை விலக்கிக் கொண்டு தன்னை ஸ்தாபித்துக் கொள்ளாமல் இது சம்பவிக்காது. அப்பொழுது சபையில் வெளிப்பாடே தங்கியிருக்காது. இஸ்ரவேல் ஜனங்கள் இரவும் பகலும் அக்கிரிஸ்தம்பத்தை பின்பற்றி நடந்தார்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அக்கிரிஸ்தம்பம் சென்றபோது அவர்களும் அதனோடு கூட சென்றார்கள். நினைவிருக்கட்டும், அது இரவில் அக்னிஸ்தம்பமாகவும் பகலிலோ மேகஸ்தம்பமாகவும் இருந்தது. எனவே அது இரவிலும் பகலிலும் வரலாம். ஆனால் அது எங்கிருந்தாலும் அவர்கள் அதை காணத்தவரக்கூடாதபடிக்கு ஒரு பலி செலுத்தப்பட்டிருந்தது. அது இரவில் வெளிச்சமாகவும் பகலில் மேகமாகவும் இருந்தது. அவர்களோ அதை பின்தொடர்ந்தார்கள். ஆமையா, அதே காரியம்தான். மார்ட்டின் லூத்தர் அதை கண்டார். அவர் என்ன செய்தார்? அவர் கத்தோலிக்க மார்க்கத்திலிருந்து வெளியே வந்தார். ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்களை சுற்றிலும் ஒரு வேலி அடைத்துக் கொண்டு, நாங்கள் லூத்தரன்கள், அதுதான் இது என்று கூறிவிட்டார்கள். அங்கிருந்து அது நகர்ந்து சென்றதை வெஸ்லி கண்டார். அவர் போய்விட்ட பிறகு அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்களை சுற்றிலுமாக ஒரு வேலியை அடைத்துக் கொண்டு, இதுதான் இது என்றார்கள். அப்போது வெளிச்சம் என்ன செய்தது? தொடர்ந்து சென்று கொண்டே இருந்தது. பெந்தேகோஸ்தையினர் அதை கண்டார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் வெஸ்லியர்கள், நசரீன்கள் இவர்களிடத்திலிருந்து வெளியே வந்தனர். ஆனால் அவர்களும் என்ன செய்தனர்? அவர்கள் தங்களை சுற்றிலும் ஒரு வேலி அடைத்துக் கொண்டு, நாங்கள் ஒருத்துவக்காரர், நாங்கள் திருத்துவக்காரர், நாங்கள் ஐக்கிய பெந்தேகோஸ்தையினர் என்று பல வகையாக தங்களை அடைத்துக் கொண்டார்கள். அவர் என்ன செய்தார்? தேவனோ அவர்களை விட்டு வெளியே நகர்ந்தார். பார்த்தீர்களா? நாம் அப்படி செய்யக்கூடாது. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணி நேரமும், வழியில் ஒவ்வொரு அடியிலும் நாம் அவரை பின்பற்ற வேண்டும். நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் வழிநடத்தப்பட வேண்டும். அவரை அப்படி நாம் பின்பற்றாவிட்டால் நாம் ஸ்தாபன வாழ்க்கையை தான் எடுத்துக் கொள்கிறோம். நாள்தோறும் கிறிஸ்துவை பின்பற்றாத வாழ்க்கை தகுதி உள்ள வாழ்க்கையே அல்ல. ஒரு மனிதன் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் கிறிஸ்தவனாக இருந்து சபைக்கு சென்று இதை அதை அல்லது மற்றதை செய்வதனால் அந்த சபையே அவனுக்கு சொந்தமானது என்று நினைத்து திங்கட்கிழமை என்று களவு செய்து பொய்யுரைப்பான். ஸ்திரீகளோ ஒழுக்கங்கெட்ட விதத்தில் ஆடைகளை அணிந்தும் தெருக்களில் நடந்தும் பொதுஜன கடற்கரைகளுக்கு செல்வார்கள். நானோ நமது தேசத்தின் முதலாம் சீமாட்டியை குறித்து சிந்தித்தேன். அவள் போப்பாண்டவரின் சமூகத்தில் செல்லும் போது அழகுபடுத்தும் சாதனங்கள் கூட உபயோகித்ததில்லை. ஆனால் அவள் திரும்பி வந்து பெரிய கூந்தல் அலங்காரத்தை தேசத்தில் உள்ள பெண்களுக்கு அளிக்கிறாள். அவள் கர்ப்பிணியாய் இருக்கும் போது உடுக்கும் ஆடைகளை இப்பொழுது எல்லா பெண்களும் உடுக்க விரும்புகிறார்கள். அது உண்மை. இவையோ உதாரணங்களாம். அந்த ஜனங்கள் அவ்வாறு செய்வார்கள் என்று அவர்களுக்கு தெரியும். அவர்கள் உலகத்தின் ஆவியை பெற்றிருக்கிறார்கள். அது ஜீவனுள்ள தேவனுடைய சபைக்கு உரியதல்ல. ஸ்திரீகளோ இயேசுவையே நோக்கி பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். நீங்கள் சாராளையும் பழைய ஏற்பாட்டில் உள்ள மற்ற கண்ணியமுள்ள ஸ்திரீகளையும் பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் அதை பெற்றுக்கொண்டு, அதாவது அன்றொரு இரவு ஓரிடத்தில் நான் ஸ்திரீகள் தங்கள் கணவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று பிரசங்கித்துக் கொண்டிருந்தேன். கீழ்ப்படிவதா? ஆம், அது நீண்ட காலத்துக்கு முன்பே விவாக ஆராதனை ஒழுங்கிலிருந்து எடுக்கப்பட்டு விட்டது. ஆனால் அவர்களோ ஒரு காலம் அதை செய்ய போவதில்லை. இல்லை ஐயா, அவர்கள் அமெரிக்காவில் வாழ்கிறார்கள். அவர்கள் கீழ்ப்படிய மாட்டார்கள் என்பதை காண்பிப்பார்கள். அவர்களோ கீழ்ப்படிய போவதில்லை. ஆனால் நீங்கள் கீழ்ப்படியாமல் இருந்து கொண்டே உங்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்துக் கொள்ளாதீர்கள். ஏனெனில் அப்படி செய்யும் நீங்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல. நீங்கள் எவ்வளவுதான் நடனமாடி அந்நிய பாஷை பேசினாலும் எனக்கு கவலை இல்லை. நீங்கள் கணவனுக்கு கீழ்ப்படியாத வரைக்கும் தேவனுடைய சித்தத்துக்கு புறம்பாக இருக்கிறீர்கள். குட்டைக்கால் சட்டை அணிந்து இப்பொழுது பெண்கள் வீதிகளில் செய்து வரும் காரியங்களை செய்யும் பெண்ணே, உன்னை ஒரு கிறிஸ்தவள் என்று அழைத்துக் கொள்ளாதே. உனக்கோ உலகமும் வேண்டும். அதே சமயத்தில் உன் சாட்சியையும் வைத்துக் கொள்ள வேண்டும். தேவனுடைய சமூகத்தில் நீ அப்படி செய்யக்கூடாது என்று உனக்கே நன்றாக தெரியும். கவனியுங்கள், காது குத்தப்பட்டு முத்திரைக்கப்பட்ட பின்பு நீ ஒருபோதும் கேட்கவே முடியாது. அது காதுகள் அடைக்கப்பட்டதற்கு ஒரு அடையாளமாய் உள்ளது என்பது நினைவிருக்கட்டும். நீயோ அதை மறுபடியும் கேட்கவே முடியாது. நீ செவி கொடுக்க மாட்டாய். உன்னால் மறுபடியும் அதை கேட்கவே முடியாது. ஓ, அவளோ அதை நம்ப மாட்டாள். ஓ என்னே, அவள் நம்புகிறாள் என்று நீங்கள் என்னிடத்தில் கூறாதேயுங்கள். இல்லை, அவள் உங்களிடம் நேரடியாக கூறிவிடுவாள். அவளுக்கு அது தெரியாது. எப்படி ஒரு பெண், உங்களை நான் கேட்கிறேன், எப்படி ஒரு பெண், சென்ற ஞாயிறு இரவு நான் பிரகாசிக்கும் ஒரு சிகப்பு விளக்கை குறித்து பேசின விதமாக, பெண்களோ இப்பொழுதெல்லாம் முன்பை விட மிகவும் அழகாக இருக்கிறார்கள். நானோ இதை பெண்களுக்கு விரோதமாக கூறவில்லை. ஆனால் அவள் எப்படி அதை ஆதிக்கத்தில் கொண்டிருக்கிறாள் பார்த்தீர்களா? ஏவாள் மரத்திற்கு முன்னால் சோதனைக்குட்படுத்தப்பட்டது போல இவளும் சோதனைக்குட்படுத்தப்பட அப்படியா இருக்கிறாள்? ஒவ்வொரு மனிதனும், தேவனிடத்தில் வரும் ஒவ்வொரு குமாரனும் அந்த சோதனையின் மணி நேரத்தின் வழியாய் செல்ல வேண்டியவனாய் இருக்கிறான். இது ஸ்திரீகளின் காலம். இந்த தேசம் அந்த சோதனையின் வழியாக செல்ல வேண்டும். ஒரு பெண் அழகாயிருந்து அவள் சகோதரியை போல நடந்து கொண்டால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவள் மேல் தங்கியிருக்கும். ஆனால் அவளோ அதை அறிந்தும் தன் உடலை காண்பித்தால் அவள் மேல் அசுத்தாவி தங்கியுள்ளது என்பதை அது காண்பிக்கிறது. அவளோ வேண்டுமென்று அப்படி செய்கிறாள் என்று நான் நினைக்கவில்லை. அநேகர் வேண்டுமென்று அப்படி செய்வதில்லை. ஆனால் அவர்கள் அதை உணர்வதில்லை. ஒரு ஒழுக்கமுள்ள சிந்தையுடைய எந்த பெண்ணும் வீதிகளில் பெண்கள் உடுத்தி செல்வது போன்ற குறைவான ஆடைகளை உடுத்திக் கொள்வாள் என்று நீங்கள் என்னிடத்தில் கூற முடியுமா? என்னுடைய இரண்டு வாலிப பெண்கள் இங்கு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பெண்களில் ஏற்படும் விளைவு என்னவென்று எனக்கு தெரியாது. அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இன்றைய வாலிப பிள்ளைகள் உங்களால் சொல்லவே முடியாது. எனக்கு தெரியாது. அவர்களும் அதற்கு விதிவிலக்கல்ல. அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் சமூகத்தில் தங்கள் சொந்த கால்களில் நின்று கொண்டு பதில் கூற வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். என் விசுவாசத்தின் அடிப்படையில் அல்லது இவர்களுடைய தாய் என்ன விசுவாசிக்கிறாளோ அதன் பேரில் அவர்கள் சென்று கொண்டிருக்க முடியாது. இந்த பெண்கள் என்ன செய்கிறார்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் இந்த வேளையில் நான் உண்மையாகவே நினைப்பது என்னவெனில், இப்பொழுது இந்த பெண்கள் இந்த ஆடையுடன் தெருவில் செல்லும் போது ஒரு மனிதன் அவர்களை பார்த்து கேலி செய்தால் எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்குமேயானால் அந்த மனிதனை நான் குற்றப்படுத்த மாட்டேன். அது உண்மை. நான் இந்த பெண்களையே குற்றப்படுத்துவேன். அவர்கள் அவ்வாறு செய்வதற்கு உரிமையே கிடையாது. கவனியுங்கள், ஒரு மனிதன் தான் மிருகத்தை தவிர வேற எதுவும் இல்லை என்றும் அவன் மிருக இனத்திலிருந்து தோன்றியவன் என்றும் அவர்கள் கற்றுக் கொடுப்பதை அனுசரித்து தன்னை அவ்வாறே எண்ணிக்கொண்டால் பாருங்கள், அப்பொழுது அவனை மிருகத்தைப் போல் அங்கு நிறுத்தினால். சில நேரங்களில் நீங்கள் ஒரு ஆண் நாயை ஒரு பெண் நாயிடம் வேலைகளினூடாக மற்றும் எல்லாவற்றினூடாகவும் கூட்டிச் செல்கிறீர்கள். ஏனெனில் அந்த பெண்ணாய் அந்நிலைக்கு வந்துள்ளது. பன்றிகள், மாடுகள், எல்லா மிருகங்களும் அப்படித்தான். நாம் மிருக இனத்தை சேர்ந்தவர்களாக இருந்தால் சரீர பிரகாரமாக நாம் அப்படித்தான் இருக்கிறோம். ஒரு ஸ்திரீ தன் உடலை இவ்வாறு காண்பித்து சென்றால் அவளும் அந்த நாயின் நிலையை அடைந்துள்ளாள் என்பதை அது நிரூபிக்கிறது. அது முற்றிலும் உண்மை. இல்லை என்றால் அவள் அப்படி செய்ய மாட்டாள். ஒரு மனிதன் அவளை பார்ப்பான் என்று இயற்கையே கற்பித்துள்ளதை அவள் அறிந்துள்ளாள். ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று என்று வேதம் கூறியுள்ளது. அது சோதனையின் நேரமாக அமைந்து விடுகின்றது. பிசாசு பெண்களை அழகாக்கி அவர்களை நிர்வாணமாக்கி உங்களை சோதிப்பதற்காக அவர்களை அங்கு நிறுத்துகிறான். மனிதர்களே, உங்கள் தலைகளை திருப்பி நடந்து சென்று விடுங்கள். நீங்கள் தேவனுடைய குமாரர்களாயிருங்கள். பெண்களே, நீங்கள் தேவனுடைய குமாரத்திகளைப் போல உடை உடுத்திக் கொள்ளுங்கள். அந்த நாளிலே நீங்கள் விபச்சாரத்துக்காக உத்தரவு சொல்ல வேண்டியவர்களாக இருக்க வேண்டாம். ஒரு ஸ்திரீ எவ்வளவுதான் களங்கமில்லாதவளாக இருந்தாலும் அவள் ஒரு தவறும் செய்யாமல் இருந்திருக்கலாம். தவறு செய்ய வேண்டும் என்று அவள் மனதில் எண்ணாமல் இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு பாவியோ அந்த பெண்ணின் வசீகரமான உருவத்தை காணும் போது அவன் ஆணிடத்தை சேர்ந்தவன் என்றும் அவள் பெண்ணிடத்தை சேர்ந்தவள் என்றும் அறிந்துள்ளபடியால் அவனுக்கு ஆண் சுரப்பிகள் இருக்கின்றன, அவளுக்கோ பெண் சுரப்பிகள் இருக்கின்றன. அந்த பாவி அதற்காக நியாயத்திற்குறாளில் பதில் கூற வேண்டியவராக இருக்கிறான். யார் அதற்கு காரணம்? யார் குற்றவாளி? அவன் அல்ல. நீங்கள் பார்த்தீர்களா? அங்குதான் உங்கள் காரியமே உள்ளது. ஒழுக்கம் கெட்ட நடத்தை. இந்த தேசத்தை பாருங்கள். பெண்கள் அணியும் முழங்கால் மேலுள்ள ஆடைகளை பெற நாமோ ஆட்களை பாரிஸ் நகருக்கு அனுப்புவது வழக்கம். இன்றோ பாரிஸ் இவைகளை வாங்க இங்கே அனுப்புகிறது. அது மிகவும் ஆபாசமாகி பாரிஸ் அதனுடன் போட்டியிட முடியவில்லை. அது உண்மை. அது முழுவதும் ஏன் சுவிசேஷத்தை புறக்கணித்தல்? ஏன் பாரிஸ் சுவிசேஷத்தை பெற்றிருக்கவில்லை? அது 100% கத்தோலிக்க மார்க்கம். அங்கு செல்லவே முடியாது. விளையாமை பாருங்கள், பாரிஸில் உள்ள லட்சக்கணக்கானவர்களில் 600 மாத்திரமே கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவர்கள் 600 தான் என்று நான் நினைக்கிறேன். அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள் அல்ல. அவர்கள் முற்றிலும் புராட்டஸ்டன்ட்கள். லட்சோப லட்சக்கணக்கானவர்களில் 600 அதை புறக்கணிக்க அவர்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. ஆனால் இந்த ஜனங்களிடம் சுவிசேஷம் உள்ளது. செய்தியும் சுவிசேஷமும் கிரியைகளோடு நிரூபிக்கப்பட்டதை இவர்கள் கண்ட பின்பும் அதை கேலி செய்து அதை விட்டு விலகுகிறார்கள். ஏனெனில் ஏதோ ஒரு பழைய விபச்சார கோட்பாடு அவர்களை ஒன்றாக இணைத்து ஏதோ ஒரு போதகர் பிரசங்க பீடத்தில் நின்று கொண்டு ஜனங்களுடைய ஆத்துமாக்களை குறித்து கவலை கொள்வதற்கு பதிலாக தாளரை குறித்தும் ஆகார சீட்டை குறித்தும் கவலை கொள்கிறார். அதுதான், அது உண்மை. அதுதான் அவர்கள் அப்படி செய்ய காரணமாய் உள்ளது. இப்பொழுது அவளோ உலகை வழிநடத்துகிறாள். 20 முன்பு இந்த குடாரத்தில் அமெரிக்காவின் தேவதையை உங்களுக்கு காண்பிக்கிறேன் என்னும் பொருளின் பேரில் நான் பிரசங்கித்தது உங்களுக்கு நினைவிருக்கும். அப்பொழுது இந்த ஒழுக்கங்கெட்ட பெண் நம்மோடு உட்கார்ந்து கொண்டிருந்தாள். அதுதானது. இப்பொழுதோ அவர்கள் அதையும் கூட பெற்றுக் கொள்கிறார்கள். அவர்கள் கேட்டதையே அவர்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அதை பெற்றுக் கொள்ளப் போகிறார்கள். அவ்வளவுதான். இல்லை, அவர்களோ அதை நம்ப மாட்டார்கள். இல்லை ஐயா, அவர்கள் அமெரிக்க குடிமக்கள். எந்த விதத்திலும் நடந்து கொள்ள அவர்களுக்கு உரிமை உண்டு. நான் விரும்புவது, இதை உங்களிடத்தில் இப்பொழுது கூறுகிறேன். இப்பொழுது நானே உங்களிடம் கூறுகிறேன். இல்லை ஐயா, அரசியல் ஒருபோதும் கிரியை செய்யாது. இல்லை ஐயா, ஜனநாயகம் ஒருபோதும் கிரியை செய்யாது. ஜனநாயகமோ எலும்புகள் வரை அழுகிவிட்டது. அது ஒரு கூட்ட கிறிஸ்தவர்களால் நடத்தப்பட்டால் அருமையாயிருக்கும். ஆனால் நீங்கள் அதை உலகத்தின் கைகளில் கொடுத்தால் அது எல்லாமே பாய்மரங்களாகவும் நங்குரமில்லாதாகவும் ஆகிவிடுகின்றது. அது முற்றிலும் உண்மை. இன்றைய நிலையை பாருங்கள். இன்று என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். அவர்கள் அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி அவர்கள் கொலை செய்தும் கூட தப்பித்துக் கொள்வார்கள். அன்றொரு இரவு 2 வாலிபர்களின் உயிரை காக்க முயன்றதை குறித்து நான் பிரசங்கித்தேன். அவர்கள் குற்றவாளிகள். எனக்கு பின்னால் இருந்த வழக்கறிஞரும் அவர்கள் குற்றவாளிகள் தான் என்று ஆமோதித்தார். அவரும் மக்களின் உயிரை எடுப்பதில் எனக்கு நம்பிக்கை கிடையாது என்று கூறினார். மேலும் அவர் குற்றம் புரிந்தவர்களின் தஸ்தாவேஜுகளை நீங்கள் கவனிப்பில்லையானால் யார் மின்சார நாற்காலியில் கொல்லப்படுவது? பணக்காரர்கள் அல்ல. சிறந்த வழக்கறிஞர்களை அமர்த்த அவர்களுக்கோ போதிய வசதி உள்ளது. அவர்கள் இங்கு சில கேவலமான தொந்தரவுகளை செய்து அங்கு செல்வாக்கை பயன்படுத்தி லஞ்சம் கொடுத்து விடுதலை அடைந்து விடுகிறார்கள் என்று கூறினார். மேலும் அவர், ஆனால் இவர்களை போன்ற ஏழை பையன்களுக்கு உணவு வாங்கக்கூட போதிய பணம் இல்லை. இந்த விதமானவர்கள் தான் தண்டனை பெறுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒன்று அறியாதவர் தான் மரண தண்டனை பெற்று மின்சாரம் பாய்ச்சப்பட்டு தலையாய தண்டனையின் பெயரில் கொல்லப்படுகிறார்கள் என்று கூறினார். நான் உலகில் நடந்த முதல் கொலை ஒரு சகோதரன் மற்ற சகோதரனை கொலை செய்ததாகும். அதற்காக தேவன் அவருடைய உயிரை எடுக்கவில்லை. அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டு யாரும் அவரை கொன்று போடக்கூடாது என்றார். அது உண்மை. அவர்தான் மேலான நீதிபதி என்றேன். அந்த பையன்கள் மேல் விதிக்கப்பட்ட தண்டனை நீக்கப்பட்டது என்று நான் கேள்விப்படுகிறேன். இப்பொழுது மற்றொரு வழக்கு அவர்கள் மேல் தொடுக்கப்பட்டுள்ளது. அவர்களுக்கு ஆயுள் தண்டனை கிடைக்கும். அது 11 ஆண்டுகள் சிறைவாசம். அவர்கள் திரும்பி ஒரு உத்தரவாதத்தின் மேல் விடுதலை பெறலாம். அவர்கள் குற்றவாளிகள். நிச்சயமாகவே அவர்கள் குற்றவாளிகளே. அவர்களுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு சிறைக்கு அனுப்பப்பட வேண்டும். ஆனால் அவர்களுடைய உயிர் எடுக்கப்படக்கூடாது. ஒரு மனிதரின் உயிரை எடுக்க மற்றொரு மனிதனுக்கு அதிகாரம் கிடையாது. இல்லை ஐயா, எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை, நிச்சயமாக இல்லை. ஓ, அவர்கள் கூறுகிறார்கள் அவர்கள் கர்த்தருடைய இஷ்டத்துக்கு அப்பாற்பட்டுள்ளனர் என்பதை அவர்கள் நம்புவது கிடையாது. ஏனெனில் அவ்வளவுதான் அவர்களுக்கு தெரியும். அவ்வளவுதான் அவர்கள் கேட்க விரும்புகிறார்கள். அவர்கள் சத்தியத்துக்கு தங்கள் செவிகளை திருப்பிக் கொண்டனர். எகிப்தில் இருந்தவர்களும் கூட அங்கிருந்த ஒரு கூட்டம் உருளும் பரிசுத்தர்கள் கர்த்தருடைய சித்தத்தில் இருந்தனர் என்பதை அறிய விரும்பவில்லை. ஏதோ ஒரு பைத்தியக்காரன் தாடியை இந்த விதமாக நீளமாக வளர்த்துக் கொண்டு வராந்திரத்திலிருந்து புறப்பட்டு வந்து, பார்வோனே நான் கர்த்தரின் நாமத்தில் வந்திருக்கிறேன், அவர்களை புகவிடு என்று கூறினவனை குறித்து அறிந்து கொள்ள அவர்கள் எப்படி விருப்பப்படுவார்கள்? பார்வோனோ, நான் அப்படி செய்ததா? அவரை வெளியே தூக்கி எறியுங்கள் என்று சொல்லியிருப்பான். பார்த்தீர்களா? நான் அப்படி செய்வதா? அப்படி நீ செய்யாவிட்டால் கர்த்தராகிய தேவன் இந்த தேசத்தை வாதிக்கப் போகிறார். புத்தி சுவாதீனம் இல்லாத அந்த கிழவனை வெளியே துரத்துங்கள். அவன் எங்காவது போகட்டும். வெயிலினால் அவனுக்கு புத்தி மாறாட்டம் ஏற்பட்டிருக்கும். பார்த்தீர்களா? ஆனால் அதுவோ நியாயத்திற்கு கொண்டு வந்தது. ஏனெனில் அந்த மனிதன் ஒரு தீர்க்கதரிசி. அவன் கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதை கொண்டிருந்தான். முற்றிலும் உண்மை. அவர்களோ அதை விசுவாசிக்க மறுத்துவிட்டார்கள். ரோமாபுரியும் அதை விசுவாசிக்க மறுத்தது. ஆனால் அது அதே விதமாகவே நிறைவேறினது. அவர் மேசியா என்று இஸ்ரவேல் ஜனங்கள் விசுவாசிக்க மறுத்துவிட்டார்கள். எப்படி அந்த கலிலேய கூட்டத்தினர்? இவர்கள் எல்லோரும் கலிலேயர்கள் அல்லவா? அவர்கள் எங்கிருந்து வந்தனர்? அவர் எப்படிப்பட்ட கூட்டத்துடன் தொடர்பு கொண்டிருக்கிறார்? ஒன்றாக கூட்ட முடிந்த மிக எளியவர்களோடு, அப்படிப்பட்ட கூட்டத்தோடுதான் அவர் தொடர்பு கொண்டுள்ளார். ஒன்றும் அறியாத இந்த ஏழை ஜனங்கள் தான் அவர் கூறுவதை கேட்க வருகின்றனர். அவர்கள் உயர்குல வகுப்பினர் அல்ல. அவர்கள் நம்மை போன்ற அறிவாளிகள் அல்ல. அவர்கள் ஏழை ஜனங்கள் என்றெல்லாம் கூறினர். இன்று நடக்கும் எழுப்புதல் கூட்டங்களை குறித்தும் அவர்கள் அப்படித்தான் கூறுவதை நீங்கள் கேட்கிறீர்கள். எப்படிப்பட்ட கூட்டம் அவர்களை கேட்கிறது? எப்படிப்பட்டவர்கள் அந்த கூட்டங்களுக்கு செல்கிறார்கள்? அவர்கள் எப்படிப்பட்ட ஜனங்கள் என்றெல்லாம் கூறுகிறார்கள். அண்மையில் ஒருவர் இவ்வாறு கூறுவதை கேட்டேன். அவர் ஒருவிதமான, அதாவது அவர் கோப்பின் வளர்ப்பு தந்தை. நானோ அவரிடத்தில் பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை குறித்து சொல்லிக் கொண்டிருந்தேன். அப்பொழுது அவரோ, உன்னிடம் உள்ள கூட்டத்தாரை தவிர வேறு யார் இதை நம்புவார் என்றார். மேலும் அவர், இன்னார் இன்னார் இந்த பட்டணத்திலேயே மிகவும் மோசமான ஒரு வர்த்தகர், தாம் பரிசுத்தாவியை பெற்றுக் கொண்டதாக அவன் என்னிடம் கூறட்டும், அப்பொழுது நான் நம்புவேன் என்றார். அப்பொழுது நானோ, நீங்கள் கவலையே பட வேண்டாம், அவர் ஒரு காலம் அப்படி கூற மாட்டார் என்றேன். அவர் தேவனற்றவராய் உடனே மரித்து போய்விட்டார். பார்த்தீர்களா? நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை குறித்து ஜாக்கிரதையாயிருங்கள். நீங்கள் என்ன பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை குறித்து ஜாக்கிரதையாயிருங்கள். உங்களுக்கோ சுவிசேஷத்திற்கு தகுதியாயுள்ள வாழ்க்கை வேண்டும். அது உண்மை. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த கூட்டத்தாரை நம்பவில்லை. நசரேனாகிய இயேசு என்ற பெயருடைய அந்த பைத்தியக்காரன் அவர் முறைதவறி பிறந்ததாக எண்ணிக்கொண்டனர். ஜனங்களும் அதை நம்பிக்கொண்டார்கள். ஏனெனில் அவர்கள், அவர் யோசேப்பினுடைய பிள்ளை இல்லை. ஏன்? அவர் தந்தை யோசேப்பு மரியாளுக்கு விவாகமாக முன்னே அவள் கர்ப்பம் தரித்து விட்டாள். எனவே அவர் முறைதவறி பிறந்தவர். அவர் யார்? வெறும் பைத்தியக்காரர். அவர் கோமாளி பேர்வழி. அவர் பேசுவதை கேட்க வேண்டாம் என்றெல்லாம் கூறினார்கள். அவர்கள் என்ன செய்தனர்? அவர்களுடைய ஆத்துமாக்களை நரகத்துக்கு அனுப்பிக் கொண்டிருந்தனர். இயேசுவோ, அவர்களை விட்டுவிடுங்கள், குருடருக்கு குருடர் வழிகாட்டினால் இருவரும் குழியில் விடுவார்கள் என்றார். அது உண்மை. அவர்களோ அதை அறியவில்லை. அவர்கள் அதை விசுவாசிக்கவில்லை. அவர்களால் விசுவாசிக்க முடியவில்லை. எளிய ஜனங்கள், புறக்கணிக்கப்படும் ஒரு எளிய செய்தியை கொண்டவர்கள் ஒரு பெரிய தேசத்தின் வீழ்ச்சிக்கும் அழிவுக்கும் காரணமாக இருக்கக்கூடும் என்பதை அவர்களால் காண முடியவில்லை. இப்பொழுது கவனியுங்கள், அவர்களால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஒரு எளிமையான சாதாரண ஜனக்கூட்டம். வேதமோ, சாதாரண ஜனங்கள் இயேசுவின் உபதேசத்தை விருப்பத்தோடு கேட்டார்கள் என்று கூறியுள்ளதை நீங்கள் அறிவீர்கள். அண்மையில் மெக்சிகோவில் நடந்த ஒரு சிறு சம்பவத்தை நான் அறிந்திருந்தேன். நான் நடத்திய கூட்டங்கள் ஒன்றில் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தளபதி வால்டினா என்பவரின் பாதையில் வெளிச்சம் பிரகாசித்தது. அவர் சிறந்த கத்தோலிக்க வீரர். மெக்சிகோவில் அப்பொழுது உயர்ந்த பதவியில் இருந்த தளபதிகளில் ஒருவர். அவர் தாழ்மையோடு பிறத்துக்கு வந்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டார். அவர் மெக்சிகோவுக்கு திரும்பிச் சென்று நான் இங்கு வர வேண்டும் என்று என்னை வருந்தி கேட்டுக் கொண்டார். முடிவில் நான் அங்கு செல்ல தீர்மானித்தேன். தேவனோ என்னை அங்கு வழிநடத்தினார். எனக்கு அதற்கான தரிசனம் கிடைத்தது. அதை குறித்து என் மனைவிடம் கூறினேன். நான் அங்கு சென்றேன். அவர் முக்கிய தளபதிகளில் ஒருவராக இருந்தபடியால் 4 நட்சத்திர பதக்கங்களுடைய தளபதி. அவர் அனுமதி பெறுவதற்காக தலைமை அலுவலகத்துக்கு அரசாங்கத்தினிடம் சென்றார். அவர்கள் புராட்டஸ்டன்ட்களுக்கு விரோதிகள் என்று உங்களுக்கு தெரியும். இது ஒரு பயங்கரமான கூட்டமாக இருக்கும் என்று அவர்கள் அறிந்திருந்தனர். எனவே அவர் அங்கு சென்று பாதுகாப்பிற்காக ராணுவ அதிகாரிகளை ஏற்பாடு செய்தார். அவர்கள் அதற்கு ஏற்பாடு செய்த போது கூட்டம் நடத்துவதற்கென ஒரு பெரிய மைதானத்தை அவர்கள் ஏற்பாடு செய்தனர். அவர்கள் இந்த விதமாக என்னை அங்கு கொண்டு செல்லப் போவதாக இருந்தனர். அரசாங்க அழைப்பின் பேரில் அவர்கள் என்னை அங்கு கொண்டு சென்றார்கள். ஆகையால் அங்கு ஒரு பேராயர், கத்தோலிக்க சபையில் சிறந்து விளங்கிய பேராயர்களில் ஒருவர், ஆளுநரிடத்தில் சென்று, ஐயா, கத்தோலிக்கர் அல்லாத ஒருவரை நீங்கள் கொண்டு வர எத்தனைத்துள்ளதாக கேள்விப்படுகிறேன் என்றார். அதற்கு அவரோ, ஆம், அதனால் என்ன என்றார். அப்பொழுது பேராயரோ, அப்படிப்பட்ட ஒருவரை நீங்கள் கொண்டு வரக்கூடாது, இதற்கு முன்பு இந்த அரசு அவ்வாறு செய்ததில்லை என்று கூறினார். அதற்கு இவரோ, ஆனால் நாம் இந்த முறை அதை செய்து விட்டோம் என்றார். அவர் கூறினது, அதாவது அந்த மனிதன் பிரபலமான ஒருவர், அவர் பேசுவதை கேட்கவோ ஆயிரக்கணக்கான மக்கள் வருவதாக கேள்விப்படுகிறேன். தளபதி வாழ்டினா அவர் எனது நெருங்கிய நண்பர் என்றார். அவர் சொன்னார், அதாவது ஜனாதிபதியே புராட்டஸ்டன்ட் என்று உங்களுக்கு தெரியும். அவர் ஒரு மெத்தோடிஸ்ட். எனவே அவர், எனக்கு தெரிந்த வரையில் அந்த மனிதர் பிரபலமானவர், இங்குள்ள தளபதி வாழ்டினா அவர் மூலமாகத்தான் ரட்சிக்கப்பட்டார் என்றும் கூறினார். மேலும் நான் அறிந்த மட்டில் அவர் மிகவும் பிரபலமானவர், அவர் பேசுவதை கேட்கவோ ஆயிரக்கணக்கானவர் கூடி வருவார்கள் என்று அவர்கள் கூறுகிறார்கள் என்றார். பேராயரோ, ஐயா, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், படிப்பறிவு இல்லாதவர்கள்தான் அப்படிப்பட்ட ஒரு நபர் பேசுவதை கேட்க வருகின்றனர் என்று கூறினார். ஜனாதிபதியோ, ஐயா, நீங்கள் அவர்களை 500 ஆண்டுகளாக வைத்திருந்தீர்களே, பின்ன ஏன் அவர்கள் படிப்பில்லாதவர்களாக இருக்கிறார்கள் என்று கேட்டார்.
That was enough. That settled it.
அவ்வளவுதான், அத்துடன் அது முடிவு பெற்றுவிட்டது. ஓ, என்ன, அது அவரை மடங்கடித்தது. ஆம் ஐயா, ஆம். மரித்து போன அந்த சிறு குழந்தை உயிர் பெற்ற போது நான் அந்த மனிதனிடத்தில் ஆளனுப்பினேன். அந்த பெண் ஸ்பானிய மொழியில் குழந்தை இன்று காலை 9 மணிக்கு மறித்து போறது என்று கூறிக்கொண்டிருந்தால் அடைமடையோ பெய்து கொண்டிருந்தது. ஒவ்வொரு இரவும் ஏறக்குறைய 10,000 பேர் ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவிடம் கொண்டுவரப்பட்டனர். அன்று முந்தின இரவு வயோதிக குருடர் ஒருவர் மேடையின் மேல் பார்வையடைந்தார். ஓ, இந்த கூடாரத்தின் அளவுக்கு 3 அல்லது 4 மடங்கு இவ்வளவு உயரத்தில் பழைய சால்விகளும் தொப்பிகளும் அங்கு கிடந்தன. அவர்களோ கயிற்றின் வழியாகவே என்னை உள்ளே இறக்கினார்கள். நான் அங்கு சென்று விசுவாசத்தினால் பிரசங்கிக்க தொடங்கினேன். பில்லியோ என்னிடத்தில் வந்து, அப்பா, அந்த பெண்ணுக்காக நீங்கள் ஏதாவது செய்ய வேண்டும், அங்கு 300 வாயில் காப்போன்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருந்தும் 100 பவுண்ட் எடையுள்ள அந்த பெண்ணை அவர்களால் தடுத்து நிறுத்தவே முடியவில்லை என்று கூறினான். அவள் அழகான பெண், இவ்வளவு உயரமுள்ளவள், அது ஒரு கால அவளுடைய முதல் குழந்தையாக இருக்கலாம். அவளுக்கோ 23 அல்லது 25 வயது இருக்கும். அவள் அங்கு நின்று கொண்டிருந்தாள். அவளுடைய கூந்தலோ அவிழ்ந்து தொங்கிக் கொண்டிருந்தது. அவள் கையில் குழந்தையை வைத்திருந்தாள். அவள் ஜெபவரிசிக்கு விரைந்து ஓடுவாள். அங்கு நின்று கொண்டிருந்தவர் அவளை பின்னால் தள்ளுவார்கள். அவள் குழந்தையை இடுப்பில் வைத்துக் கொண்டு அவர்கள் மேல் ஏறி அல்லது அவர்களுடைய கால்களின் வழியாக புகுந்து வந்து விடுவாள். அவர்களோ அவளை வேலையிலிருந்து பின்னால் வேகமாக தள்ளுவார்கள். அவளுக்கு கொடுக்கவோ அவர்களிடத்தில் ஜபாட்டை இல்லை. மேலும் பில்லி, அப்பா, மழையிலும் வெயிலிலும் 2-3 நாட்களாக மற்றவர்கள் நின்று கொண்டிருக்கும் போது ஜபாட்டையே இல்லாமல் மறித்து போற குழந்தையை வைத்திருக்கும் இவளை அவர்களை காட்டில முன்னால் அனுமதித்தால் அது சண்டையை விளைவித்து விடும் என்றான். அப்பொழுது நானோ, அது உண்மைதான் என்றேன். சகோதரன் ஜாக்மோர் அங்கிருந்தார். அவர் என்னை போன்று வழுக்கு தலையுடையவர். நானோ, அவளுக்கு யார் யார் என்று தெரியாது, அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள். எனவே நான் இவரை அனுப்பலாம் என்று சில சகோதரர்கள், அதாவது நமது கூடாரத்தை சேர்ந்த சகோதரர்கள் ஒருவர், அவரோ இப்பொழுது மகிமையில் பிரவேசித்திருக்கிறார். அவருடைய பெயர் நினைவிற்கு வரவில்லை. அவர் பின்னால் நின்று கொண்டிருந்தார். அப்பொழுது நான், சகோதரன் மூரவர்களே, நீங்கள் கீழே சென்று அந்த குழந்தைக்காக ஜெபம் செய்யுங்கள். அது யார் என்று நீங்களா நானா என்று அவள் அறிய மாட்டாள். அப்படியே கீழே செல்லுங்கள். அவளுக்கு ஆங்கிலம் பேச தெரியாது என்று கூறினேன். அப்பொழுது சகோதரன் மூரவர்களும், சரி சகோதரன் பிரணாம் என்று கூறினார். அவர் கீழே செல்ல புறப்பட்டார். நான் அவரிடத்தில், நான் கூறின விதமாக கூறுங்கள் என்றேன். அப்பொழுது ஒரு மெக்சிகன் குழந்தை எனக்கு முன்னால் உட்கார்ந்து கொண்டு சிரிப்பதை நான் தரிசனத்தில் கண்டேன். நான் உடனே, 1 நிமிடம் பொறுங்கள், அந்த பெண்ணை உள்ளே விடுங்கள் என்றேன். அதற்கு பில்லியோ, அப்பா, என்னால் அதை செய்ய முடியாது என்றான். அப்பொழுது நான், பில்லி, நான் தரிசனம் கண்டேன் என்று கூறினேன். அப்பொழுது அவன், ஓ, அப்படியானால் சரி என்றான். எனவே நாங்கள் கூட்டத்தை விலக்கி அவளை உள்ளே கொண்டு வந்தோம். அவள் கையில் ஜெபமாலையை பிடித்துக் கொண்டு வந்து முழங்கார்படியிட்டாள். நானோ எழுந்திரு என்றேன். அப்பொழுது நான், பரலோக பிதாவே, இப்பொழுது நீர் என்ன செய்ய போகின்றீர் என்று தெரியவில்லை. இந்த குழந்தைக்கு ஜெபம் செய்து அந்த பெண்ணை திருப்திப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறீரா அல்லது என்னவோ எனக்கு தெரியாது. அப்பொழுது நான், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த குழந்தையின் மேல் என் கரங்களை வைக்கிறேன் என்று அந்த நாள் மறித்து தரையில் கிடந்த சகோதரன் வேவுக்கு நான் செய்தது போல. அப்பொழுது அந்த கம்பளி துணி உதைப்பினால் அசைய தொடங்கினது. குழந்தையோ அலறி அழுதது. அது மீண்டும் உயிர் பெற்றது. அப்பொழுது அந்த குழந்தை மறித்து போனது என்னும் உறுதி பத்திரத்தை வாங்குவதற்காக ஒரு நபரை சகோதரன் எஸ்பியோனாவை அந்த பெண்ணோடு மருத்துவரிடத்தில் அனுப்பினேன். அப்பொழுது நேரம் இரவு 10 மணியாக இருந்தது. அது அவருடைய அலுவலகத்தில் காலை 9 மணிக்கு சீத சந்தியினால் மறித்து போய்விட்டிருந்தது. எனவே அவர் அந்த வாக்குமூலத்தை மருத்துவரிடத்திலிருந்து உறுதி பத்திரமாக வாங்கி வந்தார். செய்தித்தாள்களோ இச்செய்தியை வெளியிடாமல் இருக்க முடியவில்லை. எனவே அவர்கள் என்னிடத்தில் வர வேண்டியதாக இருந்தது என்பதை நீங்களே அறிவீர்கள். அவர்களோ வந்து என்னை பேட்டி கண்டார்கள். அவர்கள் என்னிடத்தில் கூறினதாவது, அவர்களில் ஒருவர், எங்கள் பரிசுத்தவான்களால் இதை செய்ய முடியும் என்று நினைக்கிறீர்களா என்று கேட்டார். அப்பொழுது நானோ, அவர்கள் உயிரோடு இருந்தால் என்று பதிலளித்தேன். ஓ, அதற்கபரோ மறிக்காமல் யாருமே பரிசுத்தவான் ஆகிவிட முடியாது என்று கூறினார். அங்குதான் காரியம் பார்த்தீர்களா? நீங்கள் பாருங்கள், அன்று நாள் இந்த கன்னியாஸ்திரியை குறித்து அவர்கள் பத்திரிகையில் ஜோடிக்கப்பட்ட செய்தியை படித்தீர்களா? ஒரு புதிய பரிசுத்தவான் மறித்தார். ஓ, 100 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த பெண் மறித்து போனால் அவர்கள் இப்பொழுது அவளை பரிசுத்தவாட்டியாக்கி விட்டார்கள். அவள் மறித்தோரிலிருந்து எழுந்து வந்து ரத்த புற்றுநோய் கொண்டிருந்த ஒரு நோயாளிக்காக ஜெபித்தாளாம். அவ்வாறு வெளியாகவில்லையா? அது பத்திரிகைகள் ஒன்றில் வந்திருந்தது. அவர்களுடைய முன்னிலையில் அப்படிப்பட்ட நூற்றுக்கணக்கான ஒரு சுகம் பெறும் போது அவர்கள் இப்படி ஒன்று ஜோடிப்பதை சிந்தனை செய்து பாருங்கள். அந்த காரியம் எதற்காக? அதை ஜோடிப்பதற்கு காரணமே புராட்டஸ்டன்ட் சபையானது அதை பெரிதாக எண்ணிக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே. பாருங்கள், கர்த்தருடைய உண்மையான கிரியைகள் பரிபூர்ணமாய் உறுதிப்படுத்தப்பட்டு நிரூபிக்கப்பட்டிருக்கும் போது அவர்களை ஒரு பத்திரிகையில் வெளியிட தைரியம் வரவில்லை. அங்குதான் காரியமே உள்ளது. அவர்களோ அழைப்பை பெற்றுக் கொண்டனர், ஆனால் அதை புறக்கணித்து விட்டனர். ஆமையா, எளியவர்களை கொண்டுள்ள ஒரு எளிய செய்தியை அவர்கள் புறக்கணித்தால் அது அவர்கள் குழப்பத்திற்குள் பிரவேசிக்க காரணமாக இருக்கும் என்பதை அவர்களால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. சில நாட்களுக்கு முன்பு ஓரிகானில் கிராண்ட் ஸ்பாஸ் என்னும் இடத்திலிருந்து வந்த ஒரு கத்தோலிக்க பெண் என்னை குற்றப்படுத்தி எழுதுவதற்கு வந்தபோது என்னிடத்தில் இவ்வாறு கூறினாள். அவள் ஒரு செய்தித்தாள் நிருபராயிருந்தாள். அவள் கையிலோ ஒரு பாக்கெட் சிகரெட்டுகள் இருந்தது. அப்பொழுது அவள், உங்களிடத்தில் நான் பேச வேண்டும் என்றாள். அதற்கு நானோ, நீ என்ன கேட்கப் போகிறாய் என்றேன். அப்பொழுது அவள், உங்களுடைய இந்த மார்க்கத்தை குறித்து உங்களுடைய சில கேள்விகளை நான் கேட்க விரும்புகிறேன் என்றாள். அதற்கு நான், என்ன கேட்கப் போகிறாய் என்றேன். அப்பொழுது அவள், நீங்கள் எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கின்றீர்கள் என்றாள். அதற்கு நானோ, ஒரு தெய்வீக அழைப்பு பெற்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என்று பதிலளித்தேன். அவள் சாமர்த்தியமாக குற்றப்படுத்திக் கொண்டே சென்றாள். நானோ, ஒரு நிமிடம் பொறு என்றேன். அப்பொழுது அவளோ, அறியாமை கொண்ட இப்படிப்பட்ட சேன கூட்டத்தாரிடம் நான் தொடர்பு கொள்ள வேண்டுமானால் நான் கிறிஸ்தவளாகவே இருக்க ஒருபோதும் விரும்பவே மாட்டேன் என்றாள். மேலும் அவள், ஒரு நாள் அவர்கள் இந்த உலகத்தை ஆளப்போவதாக கூறுகிறார்களே என்றாள். தொடர்ந்து அவள், அப்பொழுது அங்கு நான் இருக்க மாட்டேன் என்று நம்புகிறேன் என்று கூறினாள். அதற்கு நானோ, கவலையே பட வேண்டாம், நீ அங்கு இருக்கவே மாட்டாய் என்றேன். நான், அதை குறித்து நீ கவலைப்பட வேண்டாம் என்றேன். அவள், இந்த கூச்சலிடுதல் எல்லாம் எனக்கு பிடிக்கவில்லை என்றாள். அதற்கு நானோ, நீ கத்தோலிக்க மதத்தை சார்ந்தவள் என்று உரிமை பாராட்டிக் கொள்கிறாய் அல்லவா என்றேன். அதற்கு அவள் ஆம் என்றாள். நான் ஆசீர்வதிக்கப்பட்ட கண்மையாலும் கூட தேவன் அவளை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு பரிசுத்தாவி பெற வேண்டியதாக இருந்தது. எனவே அவர்கள் செய்தது போலவே அவளும் அந்நிய பாஷை பேசி ஆவியில் நடனமாடினாள் என்று உனக்கு தெரியுமா? நீ அவளை தேவனுடைய தாய் என்று அழைக்கிறாயே என்றேன். அதற்கு அவளோ, அதெல்லாம் அர்த்தமற்றது என்றாள். அப்பொழுது நான், அப்படியே அவருடைய பொறு என்று கூறினேன். அப்பொழுது அவள், நான் வேதாகமத்தை படிக்கூடாது என்றாள். அப்பொழுது நான், அப்படியானால் எது சத்தியம் எது சத்தியம் அல்ல என்று எப்படி அறிந்து கொள்ள போகிறாய் என்று கேட்டேன். அதற்கு அவளோ, நான் என் சபையின் வார்த்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்றாள். அப்பொழுது நான், இது தேவனுடைய வார்த்தை, இது இங்கு உள்ளது, அதை படிக்க உனக்கு சவாலிடுகிறேன். மரியாள் மற்றவர்களுடன் மேலறையில் மற்றவர்களைப் போலவே பரிசுத்தாவை பெற்றுக் கொண்டாள். அவளை நீ தேவனுடைய தாய் என்று அழைக்கிறாய் என்றேன். மேலும் நான், நீ மரியாளையோ அவ்வாறு அழைத்துவிட்டு இவர்களையோ ஒரு கூட்ட குப்பை என்றும் ஒன்றுக்கும் உதவாத கூட்டம் என்கிறாயே என்றேன். மேலும் நான், கவலைப்பட வேண்டாம், நீ அங்கே இருக்க மாட்டாய், அதை குறித்து நீ அதிகம் கவலை கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை, அதை குறித்து மாத்திரம் நீ கவலை கொண்டிருப்பாய், ஆனால் பெண்ணே, பாவமுள்ள உன் ஆத்மாவை குறித்து கவலைப்படு என்று கூறி நான் அவளை போகவிட்டேன். இதையெல்லாம் சற்று யோசித்து பாருங்கள். ஒரு எளிய தேவன் அதை மிகவும் எளிமையுள்ளதாக்குகிறார். இல்லை என்றால் எப்படி ஆகாப் இசபேல் முதலானோர் எலியாவை ஒரு மந்திரவாதி என்றும் மரித்து போனவர்களின் ஆவியுடன் தொடர்பு கொள்பவன் என்றும் கருத முடியும்? ஆகாவும் கூட இஸ்ரவேலை கலங்கப்பண்ணுகிறவன் இவன் தான் என்றான். அதற்கு அவனோ, இஸ்ரவேலை கலங்கப்பண்ணுகிறவன் நீ அல்லவா என்றான். கோமாளியை போன்ற முகம் கொண்டு ஆசாரியனுடைய அங்கியேதும் அணிந்திராத ஒரு மனிதனுடைய செய்தியை புறக்கணிப்பது அதை ஆக்கிரைக்கு உட்படுத்தும் என்று எப்படி ஒரு தேசம் நினைக்க முடியும்? மேன்மையும் கனமும் பொருந்திய பார்வோன்களை கொண்ட உலகத்தை அரசாண்ட எகிப்து, விஞ்ஞான போன்றவைகளில் உலகம் இன்னும் அந்நிலையை அடையவில்லை. புறக்கணிக்கப்பட்ட 80 வயது வயோதிக தீர்க்கதரிசி நீண்ட தாடியோடும் நரைத்த தலைமுடியோடும் அங்கிருந்து தப்பியோடி அலைந்து திரிகிறவனை எப்படி அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று எண்ணி பார்க்க முடியும்? அவரோ அங்கே, அவர்களை போகவிடு, இல்லையே தேவன் இந்த தேசத்தை அடித்து போடுவார் என்னும் செய்தியுடன் வந்தார். எப்படி பார்வோனால் முடியும்? பார்வோனே, நீ எனக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்றான். அதற்கு பார்வோனோ, உனக்கு கீழ்ப்படிவதா என்றான். ஓ, அவருக்கு பார்வோனா, ஒரு கிழவனை விபரீத நடத்தையுடைய ஒருவனை புறக்கணிப்பதால் தேசமே அழிந்து விடுமா என்ன என்று அவன் எண்ணிக்கொண்டான். ஆனால் அப்படியே நடந்தது. ஓ என்ன, நாம் சற்று நேரம் நிறுத்திவிட்டு சில நிமிடங்கள் மௌனமாக இருந்து ஜபம் செய்து சிந்தனை செய்வோம். நாம் எந்த நாளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நாம் எங்கிருக்கிறோம், மற்றொரு விஞ்ஞான காலத்தில் நாம் சிந்தித்து பார்ப்பது நல்லது. ஒரு கால நீங்கள் நிறுத்திவிட்டு சிரங்கள் நிறுத்திவிட்டு சிறிது நேரம் ஜபம் செய்து சற்று சிந்தனை செய்த பிறகு அவர்களுக்கோ நல்லுணர்வு ஏற்படலாம். அது உண்மை. ஒரு கிறிஸ்தவன் ஒரு பெரிய மத சம்பந்தமான ஆதிக்கத்தை உருவாக்கும் ஆயுதமோ அல்லது திருகு குரடாவோ அல்ல. அது உண்மை. மத சம்பந்தமான ஸ்தாபனத்தை நகர வைக்கும் ஒரு விதமான ஆயுதம் அல்ல ஒரு கிறிஸ்தவன். ஒரு கிறிஸ்தவன் எனப்படுபவன் அப்படிப்பட்டவன் கிறிஸ்தவன் அல்ல. ஒரு கிறிஸ்தவன் கிறிஸ்துவை போல் இருக்க வேண்டியவன். கிறிஸ்து ஒரு மனிதனுக்குள் வந்து கிறிஸ்துவின் ஜீவன் அவனுக்குள் இல்லாமல் அவன் கிறிஸ்தவனாக இருக்க முடியாது. கிறிஸ்துவின் ஜீவன் அவனுக்குள் வரும்போது அது கிறிஸ்து வாழ்ந்த அதே வாழ்க்கையை அவனுக்குள்ளும் உருவாக்குகிறது. கிறிஸ்து செய்தவைகளையே அவனும் செய்கிறான். நான் எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன்? கிறிஸ்துவுடன் கூட தனிப்பட்ட விதத்தில் கொண்டுள்ள தொடர்பை குறித்து. அது என்ன? உங்களுடைய வாழ்க்கை சுவிசேஷத்துக்கு தகுதியாய் அமைந்துள்ளதா? இப்பொழுது பிரபலமான புருஷர்களும் ஸ்திரீகளும் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை உங்களுக்கு காண்பிக்க கருதியே இதை பின்னணியாக வைத்துக் கூற முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன். வேதம் உரைத்துள்ளது, கடந்த ஞாயிறு இரவன்று ஆதியாகமும் 6:4 குறித்த ஒன்றை கூற மறந்துவிட்டேன் என்பதை நீங்கள் கவனித்தீர்களா? ஸ்திரீகளை மனைவிகளாக கொண்ட பிரபலம் வாய்ந்த மனிதர்கள் மறுபடியும் தோன்றுவார்கள் என்று முன்னுரைக்கப்பட்டுள்ளது. நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் நாட்களிலும் நடக்கும். பிரபலம் வாய்ந்த மனிதர்கள் ஸ்திரீகளை கொள்ளுதல் மனைவிகளை அல்ல, அந்நிய மாம்சத்திற்கு பின்னால் செல்லுதல். 2 வாரங்களுக்கு முன்பு இங்கிலாந்து நடந்ததை பாருங்கள், அமெரிக்க ஐக்கிய நாடுகளை பாருங்கள், எல்லா இடங்களிலும் பாருங்கள். அது விபச்சாரத்தினால் நிறைந்துள்ளது. பெரிய மனிதர்கள், உயர்ந்த பதவியில் உள்ளவர்கள் பெண்களின் பின்னால் சென்று தேசத்திற்கே அவமானத்தை கொண்டு வருகிறார்கள். இங்கிலாந்தில் உயர் பதவியில் உள்ள அந்த மனிதருக்கு, ராணுவ தலைவர் போன்ற அவருக்கு அழகான மனைவி இருக்கிறாள். அவளுடைய புகைப்படம் வெளியிடப்பட்டிருந்தது. அந்த ரஷ்ய நாட்டு வேசி பாருங்கள், அவள் பாலுணர்ச்சியை தூண்டும் ஆடைகளை அணிந்து அவளுடைய பெண் மாம்சத்தை வெளியே காண்பித்தாள். அந்த மனிதனோ அதில் விழுந்து விட்டார். இன்று நமக்கு தேவை தேவனுடைய குமாரர்களே. அரசாங்கத்தில் தேவனுடைய குமாரர்கள் இருக்க வேண்டியது நமக்கு அவசியமே. அது உண்மை. நல்ல தேவபக்தி உள்ள ஒரு ராஜா இந்த எல்லா அத்தமச்சவைகளையும் நிறுத்தி போடுவான். வேறெந்த காரியமும் பலவந்தம் பண்ண முடியாது. தாவீது செய்தது போலவே அவர் இப்படிப்பட்டவைகளை நிறுத்தினான். அவர் நிச்சயம் அப்படி செய்தான். ஏனென்றால் அவன் ஒரு ராஜாவா இருந்தான். தேவன் ராஜாவா இருப்பதே சரியான முறை. தேவன் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு ராஜாவை பெறுவதற்கு முன்பே சாமுவேல் அவரிடத்தில் சொல்லவில்லையா, அவன் தேவன் உங்களுடைய ராஜா, கர்த்தருடைய நாமத்தில் நான் உரைத்த ஏதாயிலும் நிறைவேறாமல் போறதுண்டா என்று கேட்டான். அதற்கு அவர்களோ நிறைவேறாமல் இருந்ததே இல்லை, நீர் கூறுவது உண்மைதான் என்றார்கள். மீண்டும் அவன் என் ஜீவனத்துக்காக உங்களிடத்தில் பிச்சை கேட்டிருக்கிறேனா என்று கேட்டான். அதற்கும் அவர்கள் இல்லை, நீர் ஒருபோதும் ஜீவனத்திற்காக பிச்சை கேட்டதே இல்லை என்றார்கள். அப்பொழுது அவன், நான் கர்த்தருடைய சமூகத்தில் உங்களிடம் உண்மையை தவிர வேற ஒன்றும் கூறவில்லை என்றான். மேலும் தேவன் உங்கள் ராஜாவாய் இருக்கிறார் என்றான். ஓ, அதை நாங்கள் உணர்கிறோம். சாமுவேலே, நீர் நல்லவர் என்று அறிவோம். கர்த்தருடைய வார்த்தை உம்மிடத்திற்கு வருகிறது என்று விசுவாசிக்கிறோம். ஆயினும் எங்களுக்கு ஒரு ராஜா அவசியம், புரிகிறதா? அதை அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள். பெந்தேகோஸ்தேவிற்கு எப்படியாயினும் ஒரு ஸ்தாபனம் தேவையாயிருந்தது. அதுவோ அதை பெற்றுக் கொண்டது. அது உண்மை. அது மற்ற சபைகளைப் போல இருக்க விரும்பினது. நீங்கள் அதைத்தான் விரும்பினீர்கள். சரி, போய்கொண்டே இருங்கள். அதுதான் உங்களுக்கு கிடைத்து விட்டது. ஆனால் தேவன் நம்முடைய ராஜாவா இருக்கிறார். தேவனே நம்முடைய ராஜாவா இருக்கிறார். ஆமையா, அது என்ன? கிறிஸ்துவின் காலத்தில் இருந்த ஜனங்கள் செய்தது போலவே ஒவ்வொரு காலத்திலும் உள்ள ஜனங்களும் சாக்கு போக்கு கண்டுபிடிக்கின்றனர். அவர்கள் தங்கள் சொந்த கோட்பாடுகளை கொண்டுள்ளனர். இப்பொழுது ஒரு நாள் நீங்கள், நான் ஒரு பசுவை வாங்கினேன், அது நன்கு வேலை செய்யுமா அல்லது இல்லையா, அல்லது நன்றாய் பால் கொடுக்கிறதா, அல்லது அது என்ன ஜாதி என்று பார்க்க வேண்டும் என்று கூற மாட்டீர்கள். அப்படிப்பட்ட சாக்குப்போக்கை நீங்கள் ஒரு கால் கூறாமல் இருக்கலாம். ஆனால் நான் பிரஸ்பிடேரியன், நாங்கள் அதை நம்புவது கிடையாது. நான் பாப்டிஸ்ட், இத்தகைய காரியங்களில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. நான் ஒரு லூத்தரன் என்பது போன்ற சாக்குப்போக்கை மக்கள் இங்கே கூறலாம். அதற்கும் இதற்கும் யாதொரு சம்பந்தமும் இல்லை. அப்படியானால் நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்று அர்த்தம் அல்ல, நீங்கள் ஸ்தாபிக்கப்பட்ட ஒரு கூட்ட ஜனங்கள் என்றே அர்த்தம். நீங்கள் லூத்தரன் விடுதி, பாப்டிஸ்ட் விடுதி, பெந்தேகோஸ்தே விடுதி போன்று ஒரு விடுதியை சேர்ந்தவர்கள். பெந்தேகோஸ்தே சபை என்று ஒன்று கிடையாது, பாப்டிஸ்ட் சபை என்று ஒன்று கிடையாது. அது பாப்டிஸ்ட் விடுதி, பெந்தேகோஸ்தே விடுதி, பிரஸ்பிடேரியன் விடுதி. ஒரே ஒரு சபை மாத்திரமே உண்டு. நீங்கள் அதற்குள் வரக்கூடிய ஒரே ஒரு வழி மாத்திரமே உண்டு. அது பிறப்பின் மூலமே ஆகும். நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் சபைக்குள் பிறந்து அவருடைய சரீரத்தின் ஒரு அங்கத்தினராகவும் பரலோகத்தின் ஆவிக்குரிய பிரதிநிதியாகவும் ஆகிவிடுகின்றீர்கள். அப்பொழுது கிறிஸ்து உங்களுடன் இருந்து உங்கள் மூலம் ஜீவிக்கிறார் என்பதற்கு அடையாளங்களாகும். கிறிஸ்தவர்களே, ஓ, நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் தேவனுடன் உறவு கொண்டிருக்க வேண்டும். தேவனுடைய குமாரனாக ஆவதற்கு நீங்கள் தேவனுடைய உறவினராக இருக்க வேண்டும். நீங்கள் குமாரனாக இருக்க அவர் உங்கள் பிதாவாக இருக்க வேண்டும். அவருடைய குமாரரும் குமாரத்திகளும் மாத்திரமே ரட்சிக்கப்படுகின்றார்களே என்று சபை அங்கத்தினர்கள் அல்ல, ஆனால் குமாரர்களும் குமாரத்திகளுமே. ஒன்று மாத்திரமே அதை உருவாக்க முடியும், அதுதான் புதிய பிறப்பு. புதிய பிறப்பு ஒன்று மாத்திரமே தேவனுடன் உறவை அளிக்கும். அசரியா குமாரரும் குமாரத்திகளும். ஆகையால் இது நிகழும் போது மனிதரோ, இந்த கேள்விக்கு நான் உங்களுக்கு பதில் கூற விரும்புகிறேன். மனிதன் நாங்கள் மறுபடியும் பிறந்த பின்பு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். அநேகர் கேள்வி இடத்தில் கேட்கிறார்கள். சகோதரன் பிரணாம் அவர்களே, அதன் பிறகு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். நீங்கள் மறுபடியும் பிறந்தால் உங்கள் சுவாபம் முழுவதுமே மாறிவிடுகின்றது. ஒரு காலத்தில் நீங்கள் கவனம் செலுத்தின உலகத்தின் காரியங்களுக்கு நீங்கள் மறித்து விடுகின்றீர்கள். சகோதரன் பிரணாம் அவர்களே, நான் சபையை சேர்ந்த போதே அதை பெற்றுக் கொண்டேன் என்று நீங்கள் கூறலாம். அப்படியானால் தேவன் சரி, இயேசு கிறிஸ்து ஏற்ற வேண்டும் என்று மாறாதவராய் இருக்கிறார் என்று கூறியுள்ளார். ஆகவே அவர் இன்னமும் பிணியாளிகளை சுகப்படுத்துகிறார், அவர் இன்னமும் தரிசனங்களை காண்பித்து வருகிறார். ஆனால் சகோதரன் பிரணாம், என் சபையோ என்று கூறினால் இப்பொழுது நீங்கள் மீண்டும் பிறக்கவே இல்லை. புரிகிறதா? நீங்கள் மறுபடியும் பிறந்திருக்க முடியாது, ஏனெனில் அந்த தேவனுடைய ஜீவன் உங்களுக்குள் இருக்குமானால் நீங்கள் பிதாவின் ஜீவனை பெறுகின்றீர்கள். அந்த தேவனுடைய ஜீவன் உங்களுக்குள் இருக்குமானால், கிறிஸ்துவுக்குள் இருந்த அதே ஆவி உங்களுக்குள் இருக்குமானால், இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த ஜீவன் இதை எழுதிவிட்டு பின்பு உங்களுக்குள் வந்து அதை எப்படி மறுதளிக்க முடியும்? புரிகிறதா? அப்படி செய்ய முடியாது. அது ஒவ்வொரு வார்த்தையையும் அவனமே இருக்க வேண்டும் என்றே ஆமோதிக்கும். நீங்களோ நான் சபையில் நல்ல ஒரு அங்கத்தினர் என்று கூறுவீர்களேயானால் அதற்கும் இதற்கும் சம்பந்தமே இல்லை. நான் அஞ்ஞானிகளை அறிந்திருக்கிறேன். ஆப்பிரிக்காவில் உள்ள என் கருப்பு சகோதரர்கள் மத்தியில் உள்ள ஒழுக்கம் 90% அமெரிக்க பெண்களிடையே காணப்படும் ஒழுக்கத்தை காட்டிலும் சிறந்து விளங்குகின்றது என்பதை நான் கண்டறிந்துள்ளேன். அங்குள்ள சில பழங்குடி மக்களிடையே ஒரு வாலிப பெண்ணுக்கு ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் விவாகம் ஆகவில்லை என்றால், அல்லது அவள் ஓரளவு வளர்ந்த பிறகு யாரும் அவளை விவாகம் செய்து கொள்ளவில்லை என்றால் ஏதோ தவறு நேர்ந்துள்ளது என்று அவர்கள் அறிந்து கொள்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் அவளை புறம்பாக்கி விடுகின்றனர். அவளோ பழங்குடியினரின் வர்ணத்தை கலைத்துவிட்டு அவள் பட்டணத்திற்குள் செல்கிறாள். அதன் பின்னர் அவள் துரோகி என கருதப்படுகிறாள். ஒரு பெண்ணுக்கு விவாகமாகும் போது அவளுடைய கன்னித்தன்மையானது பரிசோதிக்கப்படும். அந்த சிறு கன்னித்திரை உடைந்திருந்தால் அப்பொழுது அதை செய்தது யார் என்று அவள் கூறியாக வேண்டும். அவர்கள் இருவரையுமே அவர்கள் கொன்று விடுவார்கள். அந்த வழக்கம் மாத்திரம் அமெரிக்காவில் நிலவினால் அநேக கொலைகள் இங்கு நடந்திருக்கும் அல்லவா? அப்படியானால் அவர்களை நீங்கள் அஞ்ஞானிகள் என்று அழைக்கிறீர்களா? ஓ என்ன சபை அங்கத்தினர்கள் என்று இங்கு தங்களை அழைத்துக் கொள்பவர்களுக்கு சுத்தமாக வாழ்வது எப்படி என்று அவர்கள் வந்து கற்றுத்தர முடியும். அது உண்மை. தென்னாப்பிரிக்காவில் நான் மேற்கொண்ட பயணங்கள் அனைத்திலும் ஒருவராவது பால்விரை நோயினால் அவதிகுறுவதை நான் காணவில்லை. அவர்களிடையே அப்படிப்பட்ட ஒன்று இல்லை. அங்குதான் காரியமே உள்ளது. பார்த்தீர்களா? அது வெள்ளையர்களாகிய நம்மிடையே காணப்படும் அசுத்தமான வழிகளின் விளைவேயாகும். அது உண்மை. தேவனை விட்டு விலகி சென்று விட்டனர். நீங்கள் மறுபடியும் பிறக்கும் போது அதன் மூலம் உங்களுக்குள் வரும் ஆவியை நீங்கள் கண்டறிந்து தேவன் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தமது வார்த்தையில் கூறுகிற ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் அப்படியே விசுவாசித்து அதன்படி எல்லாவற்றையும் செய்வீர்கள். நீங்கள் செய்ய வேண்டும் என்று வேதம் கூறியுள்ள ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் ஆமேன் என்று ஆணித்தரமாக கூறி ஆமோதிப்பீர்கள். அதை பெற்றுக் கொள்ளும் வரைக்கும் நீங்கள் இரவும் பகலும் சும்மா இருக்க மாட்டீர்கள். அது உண்மை. அது உண்மை. இவை எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் நிச்சயமாகவே எப்பொழுதுமே ஆவியின் கனியை கொண்டிருப்பீர்கள். நீங்கள் நான் அந்நிய பாஷை பேசுவேனா என்று கேட்கலாம். நீங்கள் பேசலாம், அல்லது நீங்கள் பேசாமலும் இருக்கலாம். நான் கூச்சலிடுவேனா? நீங்கள் அதை செய்யலாம், நீங்கள் செய்யாமலும் இருக்கலாம். ஆனால் ஒன்றை மாத்திரம் நீங்கள் நிச்சயமாக செய்வீர்கள். நீங்கள் ஆவியின் கனியை பெற்றிருப்பீர்கள். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், விசுவாசம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், பொறுமை. நீங்களோ ஓ என்று சத்தமடுகின்ற கோபத்தன்மையை கொண்டிருக்க மாட்டீர்கள். அது உங்களுக்குள் இருக்குமானால் அப்பொழுது அந்த விஷமானது பரிசுத்த ஆவியையே உங்களிடத்திலிருந்து விலகச் செய்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். புரிகிறதா? நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொருவரிடத்திலும் சண்டையிடுவீர்களேயானால் உங்களில் ஏதோ தவறு உள்ளது. ஒரு குறிப்பிட்ட செயல் புரிவது தவறு என்று போதகர் உங்களுக்கு வேதத்திலிருந்து படித்து காண்பிக்கும் போது நீங்கள் கோபம் கொள்ளும் நிலையை அடைந்தால் அங்கு கிறிஸ்தவ மார்க்கம் இல்லவே இல்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அதாவது இப்பொழுது அவர்களுடைய கரிகளினாலே அவர்களை அறிவீர்கள். அதைத்தான் இயேசு கூறினார். புரிகிறதா? அது தேவனுடைய வார்த்தையாக இருந்தது. தேவன் அவ்வாறு கூறியிருந்தால் உங்களுக்குள் இருக்கும் அந்த ஆவி ஒவ்வொரு முறையும் அதனுடன் இணங்கி போகும். காரணம், உண்மையான பரிசுத்த ஆவி தேவனுடைய வார்த்தையுடன் ஒத்துப்போகும். ஏனெனில் தேவனுடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. இயேசு என் வசனங்கள் ஜீவனாயிருக்கிறது என்று கூறியுள்ளார். நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றிருந்து அவர் வார்த்தையாயிருப்பாரானால் வார்த்தை எப்படி வார்த்தையை மறுதளிக்க முடியும்? புரிகிறதா? அப்படியானால் நீங்கள் தேவனை எப்படிப்பட்டவராக செய்து விடுகிறீர்கள்? நீ ஒரு கிறிஸ்தவன் என்று அறிந்து கொள்வதற்கு ஒரே ஒரு காரியம் மாத்திரமே உள்ளது. அது தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையின் பேரிலும் நீ முழுவதுமாக இணங்கி நடக்க முடியும் போதுதான் நீங்கள் உங்களுடைய சத்துக்களோடு அன்பாயிருப்பதை நீங்களே கண்டறிவீர்கள். யாரோ ஒருவர் அவர் உருளும் பரிசுத்தரே என்று வேறொன்றும் அல்ல என்று கூறினார். நீங்கள் அப்படிப்பட்டவர்களை கவனமாயிருங்கள். ஆனால் அப்படி கூறினவரை நீங்கள் நேசிக்கின்றீர்கள் என்பதை நீங்கள் உண்மையாகவே கண்டறியும் போது அவர்கள் என்ன செய்த போதிலும் அவர்களை நீங்கள் அப்படியே நேசிப்பீர்கள். புரிகிறதா? அப்பொழுது உங்கள் பொறுமை அதிகமாய் கொண்டே வந்து அதற்கு முடிவே இல்லாத அளவுக்கு ஆகிவிடுகின்றது என்பதை நீங்களே கண்டறிய துவங்குகிறீர்கள். உங்களை பற்றி யாராயிலும் தொடர்ந்து அவதூறாக பேசினால் நீங்கள் என்ன கூறினாலும் நான் கவலைப்படுகிறதில்லை என்பீர்கள். அதற்காக கோபப்படாதீர்கள். உங்களுக்கு கோப உணர்ச்சி ஏற்பட்டால் அவர்களிடத்தில் சண்டையிடுவதற்கு முன்பு முதலில் போய் ஜபம் செய்யுங்கள். ஆம், அப்படிப்பட்ட சண்டைகளில் ஈடுபடாதீர்கள். அப்படி சண்டையிடுவதை விரும்பாதீர்கள். யாராயிலும் சபையில் இருந்து உங்களுக்கு தெரியுமா இன்னார் இது செய்தார் என்று கூறினால் அப்பொழுது நீங்களோ இப்போது சகோதரனே உனக்கு அவமானம் என்று கூறுங்கள். ஆனால் நீங்கள் ஓ அது அப்படியா என்று அந்த அவதூறை உன்னிப்பாக கேட்பீர்களேயானால் கவனியுங்கள். பரிசுத்த ஆவி ஒரு சாக்கடை குழி அல்ல. புரிகிறதா? இல்லை 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 இல்லை. பரிசுத்த ஆவி தங்கியுள்ள இருதயம் பரிசுத்தம் தூய்மை முதலானவர்களால் நிறைந்துள்ளது. அது தீங்கு நினையாது, தீங்கு செய்யாது. அது சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் சகிக்கும். புரிகிறதா? சண்டையிடாதீர்கள். ஒரு குடும்பத்தில் சண்டை எழுந்தால் அவர்களோடு சேர்ந்து கொண்டு நீங்களும் சண்டையிடாதீர்கள். உங்களுடைய தாயார் நீ இனிமேல் அந்த பழைய சபைக்கு செல்ல அனுமதிக்க மாட்டேன். நீ நினைப்பது போன்று இப்பொழுது உன்னுடைய கூந்தலை வளர்த்துக் கொண்டு நீ ஒரு பாட்டியை போல காணப்படுகிறாய் என்று பெண்களாகி உங்களிடம் கூறுவார்களேயானால் அவளோடு சண்டையிடாதீர்கள். சரியம்மா, பரவாயில்லை, நான் இப்பொழுதும் உங்களை நேசிக்கிறேன், நான் உயிர் உள்ளவரை உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டே இருப்பேன் என்று கூறுங்கள். புரிகிறதா? இப்பொழுது சண்டையிடாதீர்கள். புரிகிறதா? கோபம் கோபத்தை பிறப்பிக்கும். முதலாவது நீங்கள் திருப்பி கோபப்பட்டால் நீங்கள் பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தி அதை உங்களை விட்டு விரட்டுகின்றீர்கள். பரிசுத்த ஆவி உங்களை விட்டு சென்று விடுகிறார். கோபம் கோபத்தை பிறப்பிக்கும், அன்பு அன்பை பிறப்பிக்கும். அன்பினால் நிறைந்திருங்கள். இயேசுவோ நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சிஷ்யர்கள் என்று எல்லோரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். அன்பு பரிசுத்த ஆவியின் கனியாகும். நீங்கள் ஒரு சிறு சிருஷ்டி கர்த்தர் என்று உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? நிச்சயமாக. ஒரு சிலர் மத்தியில் நீங்கள் இருக்க விரும்புகிற ஜனங்களை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். ஏனென்று உங்களுக்கே தெரியவில்லை. அவர்கள் அன்புள்ளவர்கள். நீங்கள் அதை கண்டிருக்கிறீர்களா? மிகவும் தயவுள்ளவர்கள். அப்படிப்பட்டவர்களோடு நீங்கள் இருக்க விரும்புகிறீர்கள். அவர்கள் தங்கள் ஜீவிக்கிற வாழ்க்கையின் மூலமாகவும் அவர்கள் பேசுகிற விதத்தின் மூலமாகவும் தங்களுடைய உரையாடலின் மூலமாகவும் அவ்விதமான சூழ்நிலையை அவர்கள் சிருஷ்டித்துக் கொள்கிறார்கள். அதே சமயத்தில் நீங்கள் பழக விரும்பாதவர்களையும் கண்டிருக்கிறீர்கள். அவர்களோ தீமையான ஏதோ ஒன்றை குறித்தே பேச விரும்புகிறவர்கள். யாரை குறித்தாலும் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். அவர்கள் வருவதையோ நீங்கள் காணும் போது அதோ அவர்கள் வருகிறார்கள். ஓ என்ன, அவர்கள் யாரை குறித்தாவது குற்றம் சொல்லப் போகிறார்கள். இதோ அவர் இப்பொழுது வந்துவிட்டார். இந்த மனிதனை குறித்து அவர் குற்றம் சொல்வார். அவர்களுக்கோ ஆபாசமான நகைச்சுவை துணுக்குகளையும் பெண்களை குறித்தும் வேற ஏதாவது குறித்து பேசுகிறது தவிர வேறு வேலை எதுவும் கிடையவே கிடையாது என்று கூறுவீர்கள். அப்படிப்பட்டவர் மத்தியில் நீங்கள் இருக்கவே இருக்கிறீர்கள். புரிகிறதா? அவர்கள் இத்தகைய சூழ்நிலையை சிருஷ்டித்துக் கொள்கிறார்கள். காண்பதற்கோ அருமையான ஜனங்களைப் போல இருக்கிறார்கள். ஆயினும் இத்தகைய சூழ்நிலையை உருவாக்கிக் கொள்கின்றனர். நீங்கள் நினைப்பவை, நீங்கள் செய்பவை, செயல்கள், நீங்கள் பேசுபவை அனைத்தும் அந்த சூழ்நிலையை உருவாக்குகின்றன. இந்த நகரத்தில் உள்ள ஒரு மனிதனுடைய அலுவலகத்திற்கு சென்றிருந்தேன். அவரோ ஒரு அருமையான சபையின் தர்மகர்த்தாவாக இல்லை, ஒரு உதவிக்காரராக இருக்கிறார். நான் ஒரு விஷயமாக அவரை காண சென்றிருந்தேன். அங்கு வானொலியில் அசைந்து உருண்டாடும் நடனமான ராக் அண்ட் ரோல் அல்லது நெளிந்து ஆடுகின்ற ட்விஸ்ட் என்ற இசையை உரக்க பாடிக்கொண்டிருந்தது. அங்கு 40 நிர்வாண பெண்களின் படங்கள் இருந்தது என்று நான் நினைக்கிறேன். அவர் மூப்பராக சிறந்த பணியாற்றுகின்றார் என்று நீங்கள் இடத்தில் கூற முடியாது. நீங்கள் என்ன காண்கிறீர்கள், என்ன படிக்கிறீர்கள், எந்த விதமான இசையை கேட்கின்றீர்கள், எப்படிப்பட்டவர்களோடு தொடர்பு கொண்டிருக்கின்றீர்கள் என்று நான் அறிந்தால் உங்களுக்குள் எந்த விதமான ஆவி உள்ளது என்று என்னால் கூறிவிட முடியும். புரிகிறதா? ஆம். நான் என்னென்ன காரியங்களை செய்கிறேனா? அந்த கூட்ட ஜனங்கள் என்று ஒருவர் கூறுவதை நீங்கள் கேட்கலாம். நினைவிருக்கட்டும், அவன் என்ன கூறினாலும் எனக்கு கவலை இல்லை. அவனால் கூற முடிந்த எந்த காரியத்தை காட்டிலும் அவனுடைய வார்த்தைகளை காட்டிலும் அவனுடைய செய்கைகள் அதிகமாக சத்தமிடுகின்றன. அவன் கிறிஸ்தவன் என்று சாட்சி கூறக்கூடும். நிச்சயமாக அவன் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனால் அவன் எத்தகைய வாழ்க்கை வாழ்கிறான் என்பதை நீங்கள் சற்று கவனியுங்கள். அவன் யார் என்பதை அது கூறிவிடும். நித்திய ஜீவனை பெற்றுள்ள மனிதன் தெய்வீக சுகமளித்தலில் விசுவாசம் கொள்ளுதல் அது பறவைகளுக்கான ஏதோ ஒரு காரியமாக உள்ளது. அது அநேக வருடங்களுக்கு முன்பாக இருந்தது. இன்று அப்படி ஒரு காரியமே இல்லை என்று கூறுவான் என்று உங்களால் யூகித்து பார்க்க முடிகிறதா? கிறிஸ்து நமது மீறுதல்கள் நிமித்தம் காயப்பட்டார். அவருடைய தடுமுகளால் நாம் குணமானோம் என்னும் சுவிசேஷத்திற்கு அது ஒரு தகுதியுள்ள வாழ்க்கையா? நீங்களோ, நான் ஒரு மூப்பன் என்று கூறலாம். நீங்கள் பேராயராக இருக்கலாம், அதை குறித்து எனக்கு கவலை இல்லை. 2 வருடங்களுக்கு முன்பு நான் வந்து கொண்டிருந்த போது பேராயர் சீன் இவ்வாறு கூறுவதை நான் கேட்டேன். அதற்கு பின் அந்த ஒலிபரப்பை நான் ஒருபோதும் கேட்கவே இல்லை. அப்பொழுது அவரோ வேதத்தை விசுவாசித்து அதன்படி நடக்க முயலும் எவனும் சேற்றில் நடந்து கடக்க முயலும் மனிதனுக்கு ஒப்பாய் இருக்கிறான் என்றார் பேராயர் ஷீன். மேலும் அவர் தொடர்ந்து நான் பரலோகத்துக்கு செல்லும் போது என்ன நடக்கும் என்று உங்களுக்கு தெரியுமா? நான் இயேசுவை சந்தித்து நான் தான் பேராயர் ஷீன். என்று கூறப்போகிறேன். அப்பொழுது அவர், ஓ ஆமாம், என் தாய் உன்னை குறித்து சொல்வதை கேட்டிருக்கிறேன் என்று கூறுவார் என்றார். அஞ்ஞான மார்க்கம் வார்த்தைக்கு விரோதமாய் தேவதூஷணம் சொல்லுகிறவன் தேவன் இரக்கமாக இருப்பாராக. நான் நியாயாதிபதி அல்ல, பாருங்கள், ஆனால் அந்த வார்த்தை சத்தியமாய் உள்ளது, அது உண்மை. தேவனுடைய ஆவியானவர் தம்முடைய சொந்த வார்த்தையை அடையாளம் கண்டுகொள்வார். அவர் தாம் எழுதியதன் மூலம் அடையாளம் கண்டுகொள்ளப்படுகிறார். அது அவரை குறித்தே பேசுகிறது. நீங்கள் அதை விசுவாசிப்பதன் மூலம் அடையாளம் கண்டுகொள்ளப்படுகிறீர்கள். அது உங்களுக்கு உங்களுடைய ஆதார சான்றுகளை அளிக்கிறது. மற்றவர்களோடு சண்டையிட வேண்டாம். நான் கூறினது போல குடும்பத்தில் சண்டைகள் வேண்டாம். அன்பு அன்பை பிறப்பிக்கும், கோபமோ கோபத்தையே பிறப்பிக்கும். இப்பொழுது நாம் கவனிப்போம். இயேசுவை ஒரு நிமிடம் கவனியுங்கள். அவரே உங்களுக்கு மாதிரியாயிருக்கிறார். நீங்களோ அதிகமாய் களைப்படைந்து கொண்டிருக்கவில்லை என்று நான் நம்புகிறேன். கவனியுங்கள், ஒரு நிமிடம் நாம் இயேசுவை பார்ப்போம். அவரே நமக்கு மாதிரியாயிருக்கிறார். அவரே அவனமாக கூறியுள்ளார், நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். இப்பொழுது கவனியுங்கள், அவர் உலகத்திற்கு வந்தபோது அதுவரைக்கும் இல்லாத அவிசுவாசம் அப்படி உலகத்தில் காணப்பட்டது. அதன் காரணமாகவே அவர் மெல்ல செயல்படவில்லை. அவர் வழக்கம் போல் பிரசங்கம் செய்து யாதியஸ்தரனை சுகப்படுத்தி வந்தார். அதுவோ அவரை தொல்லைப்படுத்தவில்லை. அவரை குற்றப்படுத்தினவர்கள் இருந்து வந்தனர். அந்த மனிதர் குழந்தையா இருந்தது முதற்கொண்டு சிலுவையில் மறைக்கும் மறைக்கும் குற்றப்படுத்தப்பட்டார். அது அவரை நிறுத்திவிட்டதா? இல்லையா. அவருடைய குறிக்கோள் என்னவா இருந்தது? பிதாவானவர் எழுதியிருக்கிறவைகளை எப்பொழுதும் செய்வது, பிதாவுக்கு பிரியமானவைகளையே எப்பொழுதும் செய்வதேயாகும். இயேசுவை பாருங்கள், நம்மை தாழ்த்த வேண்டும் என்று நம்மை குறித்து கூறுகிறோமா? தேவனே குழந்தை வடிவில் தோன்றி ஒரு நாகரிகமான வீட்டில் பிறப்பதற்கு பதிலாக சத்தமிடும் கன்று குட்டிகள் இருக்கும் தொழுவத்தில் உள்ள சாண குவியலின் மேல் பிறந்தார். அவர்களோ ஒரு காளையின் முகத்தில் கட்டியிருந்த துணியை எடுத்து அவரை சுற்றினார்கள். ஏழைகளிலும் பரம ஏழையாயிருந்தார். ஆயினும் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தவர். குளிரான மழை பெய்து கொண்டிருந்த ஒரு இரவில் அவர்களோ, எஜமானே, நாங்கள் உம்மோடு வீட்டுக்கு வருகிறோம் என்று கூறினார்கள். அதற்கு அவரோ, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு குழிகளும் உண்டு, எனக்கோ தலை சாக்கிய இடமில்லை என்றார். யெகோவா தேவன் தம்மை தாமே தாழ்த்தி மனிதனாகி உங்களையும் என்னையும் மீட்க பாவம் உள்ள சரத்தில் தோன்றினார். அப்படியானால் நாம் யார்? அவரே நமக்கு மாதிரியா இருந்தார். நான் யார்? ஒன்றுமில்லையே. ஒரு சிறு கூட்டத்தில் ஒருவரிடத்தில் நான் இவ்வாறு கூறினேன். அப்பொழுது நான், தேவனால் பிறந்த ஒவ்வொரு குமாரனும் முதலில் சோதிக்கப்பட்டு சிக்ஷிக்கப்பட வேண்டும் என்று கூறினேன். எனக்கு உண்டாயிருந்த இல்லை, என்னுடைய மகத்தான நேரத்தை நான் நினைவு கூறுகிறேன். ஒரு மனிதன் மறுபடியும் பிறக்கும் போது அவனுடைய நகம் அளவுள்ள குறிப்பிட்ட ஒரு சிறிய இடத்தை தேவன் அவனுக்குள் நுழைக்கிறார். அது அவனுடைய இருதயத்துக்கு சென்று அங்கு நங்கூரமிடுகிறது. பிறகு சாத்தான் அவனை நிரூபிக்க முற்படுகிறான். அது அங்கு இல்லை என்றால் நீங்கள் முடிந்து விடுவீர்கள். மருத்துவமனையில் நடந்த சம்பவம் என் நினைவுக்கு வருகிறது. அப்பொழுது எனக்கோ 22 அல்லது 23 வயது இருக்கும். நான் ஒரு வாலிபன். என் தந்தையோ என் கரங்களில் மறித்துக் கொண்டிருந்தார். நானோ தேவன் சுகமளிப்பவர் என்று சொல்லிக் கொண்டிருந்தேன். என் தந்தைக்கோ மாரடைப்பு ஏற்பட்டு அவர் தலையோ என் கையின் மேல் இருந்தது. நான் அவருக்கு ஜபம் செய்து கொண்டிருந்தேன். அவரோ கண்களை திருப்பி என்னை பார்த்துவிட்டு தலையை சாய்த்துவிட்டு தேவனை சந்திக்க சென்று விட்டதை நான் கண்டேன். நான் அவரை கொண்டு போய் என் சகோதரனின் பக்கத்தில் அடக்கம் செய்தேன். அப்பொழுது என் சகோதரனின் கல்லறையின் மேலிருந்த மலர்கள் கூட வாடாமல் புதிதாகவே இருந்தன. நானோ தேவன் வியாதியஸ்தரை குணப்படுத்துகிறார் என்றே பிரசங்கித்துக் கொண்டிருந்தேன். நான் பொதுஜன ஊழிய நிர்வாகத்தில் மணி ஒன்றுக்கு 20 சென்ட் ஊதியத்திற்காக பணிபுரிந்து வந்தேன். என் மனைவியோ இங்கே சட்டை தைக்கும் தொழிற்சாலையில் பணிபுரிந்து வந்தாள். எங்களுக்கு இருந்த 18 மாத குழந்தை பில்லிப்பாலுக்காகவும், 8 மாதங்களாக அவர் வயிற்றில் சுமந்து கொண்டிருந்த குழந்தைக்காகவும், எங்கள் குடும்பத்தை நடத்தவும் அவள் வேலை செய்து உதவி செய்ய வேண்டியதாயிருந்தது. சகோதரி வில்சன் அவர்களோ தன்னுடைய தலையை அசைப்பதை நான் கண்டேன். அது அவர்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. ராய் ஸ்லாட்டருக்கும் மற்றும் சில பழைய காலத்தவருக்கும் அது நினைவிருக்கும். நான் என்ன செய்தேன்? கையில் ஒரு ரொட்டியை எடுத்துக்கொண்டு தெருவில் நடந்து மின்சார கம்பத்தை விட்டு கீழே இறங்கி நான் சந்திக்கும் ஒவ்வொருவரிடமும் இயேசு கிறிஸ்துவின் அன்பை குறித்தே சாட்சி கூறி வந்தேன். நான் மோட்டார் வாகனங்கள் பழுதுபார்க்கும் இடத்திற்கு சென்று நிர்வாகத்தினரின் அனுமதியை பெற்று அங்கிருந்து பழுதுபார்ப்பவரிடம், மனிதர்களே, நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்களா? என் இருதயத்தில் ஒரு காரியத்தை நான் கண்டறிந்தேன் என்பேன். இரவில் பலசரக்கு அங்காடிக்கு செல்வேன். இரவில் வியாதியஸ்தர்களை சந்தித்து ஜபம் செய்து விடியற்கால 2 அல்லது 3 மணிக்கு வீடு திரும்புவேன். சற்று நேரம் அமர்ந்துவிட்டு பணிவுடைகளை அணிந்து கொண்டு நாற்காலியில் அமர்ந்து கொண்டு காலை நேரம் வரைக்கும் இழைப்பாய் விட்டு எழுந்து சென்று விடுவேன். உபவாசித்து ஜெபித்ததன் விளைவாக நானோ மிகவும் இழைத்து போய் முடிவில் என் காலணிகளை போட்டுக்கொண்டு மின்சார கம்பத்தில் ஏறுவதற்கு போதிய பலன் கிடைக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்க வேண்டிய நிலையை ஏற்பட்டுவிட்டது. தேவன் மகத்தானவர், தேவன் இரக்கமுள்ளவர், தேவன் அன்புள்ளவர் என்று ஜனங்களுக்கு பிரசங்கம் செய்து கொண்டே இருந்தேன். ஆனால் இங்கோ என் தந்தை என் கரங்களில் மறித்துக் கொண்டிருந்தார். என் சகோதரன் ஏற்கனவே மறித்து போனான். நான் இந்த கருப்பு நிறத்தோரின் சிறு பெந்தகோஸ்த சபையில் பிரசங்க பீடத்தில் நின்று கொண்டு பிரசங்கித்துக் கொண்டிருந்த போது அவன் தாருபத்தில் கொல்லப்பட்டான். அப்பொழுது அவர்கள் இடத்தில் வந்து, உம்முடைய சகோதரன் நெடுஞ்சாலையில் இருந்து விபத்தில் கொல்லப்பட்டார், ஒரு கார் அவர் மேல் மோதி அவரை கொண்டு போட்டது என்றார்கள். என் சொந்த சகோதரனின் உடலிலிருந்து ரத்தமோ வடிந்தது. அவனுடைய சட்டையிலிருந்து ரத்தம் ஊற்றிக் கொண்டிருந்தது. அந்நிலையில் அவனுடைய உடலை நெடுஞ்சாலையிலிருந்து கொண்டு சென்று அடக்கம் செய்தேன். சில நாட்களுக்குள் என் தந்தை மறித்து போனார். என் மனைவி அங்கு அடக்கம் செய்யப்பட்டு படுத்துக் கிடந்தாள். இந்த குடாரத்துக்கு வருவதாக நான் புறப்பட்டேன். இந்த மேடை இருக்கும் இடத்தில் நான் நின்று கொண்டு வெள்ளம் வரப்போகிறது என்றும், தூதன் ஒரு அளவுகோலை எடுத்து ஸ்பிரிங் தெருவில் 22 அடி உயரம் அளப்பதை கண்டேன் என்று அது சம்பவிப்பதற்கு 6 மாதங்களுக்கு முன்பே அறிவித்தேன். இங்கு அமர்ந்து கொண்டிருக்கும் சாண்டி டேவிஸும் மற்றவர்களும் அதை கேட்டபோது சிரித்தார்கள். அவர்கள், 1884 அது 8 அல்லது 10 அங்குலம் மாத்திரமே இருந்தது. எனவே பையனே, உன்னிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறது எது என்று கேட்டார்கள். அப்பொழுது நானோ, அது அப்படியே சம்பவிக்கும், ஏனெனில் நான் அதை தரிசனமாக கண்டேன். அது என்னிடம் அவ்வாறு கூறினது. எனவே அது சம்பவித்த தீரும் என்றே. இன்றைக்கு ஸ்பிரிங் தெருவில் 22 அடி உயரம் தண்ணீர் இருந்ததன் அடையாளமாக ஒரு கோடு வரையப்பட்டுள்ளது. நான் இந்த கூடாரத்தின் மேல் நான் ஒரு படகோட்டி சென்றதாக தரிசனம் கண்டேன் என்றேன். நான் அப்படியே செய்தேன். அந்த சமயத்தின் மனைவியோ சுமயம் அடைந்தால். அவளுக்காக நான் ஜெபம் செய்தேன். நான் கூடாரத்துக்கு வந்தபோது ஜனங்களோ எனக்காக காத்துக் கொண்டிருந்தார்கள். நான், அவள் மறித்துக் கொண்டிருக்கிறாள் என்று கூறினேன். ஓ, அது உங்கள் மனைவி, அதுதான் என்று கூறினார்கள். நான், அவள் மறித்துக் கொண்டிருக்கிறாள் என்றேன். நான் அங்கு சென்று ஜெபித்தேன் ஜெபித்தேன் ஜெபித்தேன். என் கையை நீட்டினேன். அவளோ என் கையை பிடித்துக் கொண்டாள். அப்பொழுது அவள், பில்லி, அன்று காலையில் அக்கறையில் நின்று கொண்டு உங்களை சந்திப்பேன் என்றாள். எனவே குழந்தைகளை கூட்டிக் கொண்டு வந்து வாசலில் என்னை சந்தியுங்கள் என்றாள். நான் அலறத் தொடங்கினேன். அவளோ, பில், நான் அங்கிருப்பேன் என்றாள். பாத்திரலா, அவள் சென்று விட்டாள். அவளை சவகடங்கில் கிடத்தினேன். பின்னர் படுப்பதற்காக வீட்டுக்கு சென்றேன். நான் படுத்திருந்த போது சிறுவனான பில்லிப்பால் திருமதி பிராய் அவர்களோடு தங்கிக் கொண்டிருந்தான். அவர்களும் சுயனமாயிருந்தனர். மருத்துவரோ எந்த நேரத்திலும் அவன் மறித்து போவான் என்று எதிர்பார்த்தார். நான் பில்லிக்காக ஜெபித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது சகோதரன் பிராங்க் என்னிடத்தில் வந்து, உங்கள் சிறு பெண் குழந்தை மறித்துக் கொண்டிருக்கிறாள் என்றார். நானோ மருத்துவமனைக்கு விரைந்தேன். மருத்துவர் அடையர் அவர்கள் என்னை உள்ளே அனுமதிக்க மறுத்துவிட்டார். அவளுக்கோ மூளவியாதி வந்துள்ளது. நீங்கள் அதை பில்லிப்பாலுக்கு திரும்ப கொண்டு செல்வீர்கள் என்று கூறிவிட்டார். என்னை அமைதிப்படுத்த, ஒரு விதமாக மயக்க நிலையில் வைத்திருக்க அவர் மருத்துவச்சியிடம் சிகப்பு மருந்து ஒன்றை கொடுத்து அனுப்பினார். நானும் அவர்களை வெளியே அனுப்பிவிட்டு அந்த மாத்திரையை ஜன்னல் வழியாக எரிந்துவிட்டு பின்பக்கத்தில் இருந்த கதவின் வழியாய் மெல்ல வெளியே சென்று அடித்தளத்தை அடைந்தேன். அங்கு குழந்தையோ படுத்துக் கொண்டிருந்தது. அது ஒதுக்கப்பட்ட மருத்துவமனை அறை. அவளுடைய சிறு கண்களின் மேல் ஈக்கள் மொய்த்துக் கொண்டிருந்தன. அவைகளை விரட்டிவிட்டு பழைய கொசுவலையை அவள் மேல் வைத்தேன். அப்பொழுதோ நான் உலகார் படியிட்டு, தேவனே, என் தந்தையும் சகோதரனும் கல்லறையில் படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதன் மேலுள்ள பூக்களோ இன்னும் வாடி போகவில்லை. கோப்பும் அங்குதான் படுத்துக் கிடக்கிறாள். அதற்குள் இங்கு என் குழந்தையை மறித்துக் கொண்டிருக்கிறாள். கத்தாவே, அவளை எடுத்துக் கொள்ளாதேயும் என்று மன்றாடினேன். அவரோ, வாயை மூடு, உன் முறையிட்டு கேட்க மாட்டேன் என்பது போல் திரையை கீழே இறக்கிவிட்டார். அவரிடம் பேச மறுத்து விட்டார். அவர் அப்போது என்னோடு பேசாமல் இருந்ததால் அது சாத்தானின் நேரமாகிவிட்டது. சாத்தானோ, அவர் ஒரு நல்ல தேவன் என்று நீ எண்ணினாயே, அப்படியானால் நீ எதை குறித்து கூச்சலிடுகிறாய்? நீ ஒரு வாலிபன், நகரத்தை சுற்றுமுற்றும் பார். நீ அறிந்துள்ள ஒவ்வொரு பையனும் பெண்ணும் நீ உன்னுடைய சிந்தையை இழந்து விட்டதாக எண்ணிக்கொள்கிறார்கள். உனக்கோ புத்தி மாறாட்டம் ஏற்பட்டு விட்டது என்று கூறினான். தேவன் இல்லை என்று அவனால் என்னிடத்தில் சொல்ல முடியவில்லை, ஏனெனில் நான் அதை கண்டிருக்கிறேன். எனவே அவர் எனக்காக கவலை கொள்ளவில்லை என்று மாத்திரம் சொன்னான். நானோ இரவு பகலாக தேவனிடத்தில் இவ்வாறு அமர்ந்திருந்து இதை கூறினேன். நான் என்ன தவறு செய்தேன்? ஆண்டவரே, எனக்கு காண்பியும். நான் தவறு செய்திருந்தால் அதற்காக இந்த பேதை பெண்ணை கஷ்டப்படுத்த வேண்டாம் என்றேன். அவரோ என்னை சோதித்துக் கொண்டிருந்தார் என்று நான் அறிந்து கொள்ளவில்லை. தேவனிடத்தில் வரும் ஒவ்வொரு புத்திரனும் சோதிக்கப்பட வேண்டும். அப்பொழுது நானோ, நான் என்ன தவறு செய்தேன் என்பதை என்னிடத்திலே கூறும். நான் அதை சரிபடுத்திக் கொள்கிறேன். நாள் முழுவதும் இரவு முழுவதும் பிரசங்கித்து விட்டு என் வாழ்க்கையை எப்பொழுதும் உமக்கென்று அர்ப்பணித்ததை தவிர வேற என்ன செய்தேன்? நான் என்னதான் செய்துவிட்டேன் என்று கேட்டேன். அப்பொழுது சாத்தானோ, நீ கூறுவது உண்மை. நீ பார், நீ அவர்கள் எல்லோரிடமும் அவர் ஒரு மகத்தான சுகமளிப்பவர் என்று கூறினாயே. ஆனால் உன் காரியத்தில் உன் குழந்தை மரண தருவாயில் இருக்கும் போது உன் முறையிட்டு கேட்கவும் கூட அவர் மறுக்கிறார். உன் மனைவி காசநோயோடு சீத சன்னியினால் மறித்து போனாளே, அவர் புற்றுநோயையும் கூட சுகமாக்க முடியும் என்று கூறினாயே. அதோ அவர் இருக்கிறார். அவர் நல்லவர் என்றும், அவர் மக்களுக்கு எவ்வளவு நல்லவராக இருந்து வந்திருக்கிறார் என்றும் கூறினாயே. உன்னை குறித்த விஷயத்தில் என்ன என்று கேட்டான். அப்பொழுது அவன் கூறுவதற்கு செவி கொடுக்க தொடங்கினேன். அது புத்தியை உபயோகித்தது. நானோ அது உண்மை என்று எண்ணினேன். அப்பொழுது அவனோ, அவரால் பேச முடியும், அவர் பேச வேண்டிய அவசியம் கூட இல்லை, அவர் உன் குழந்தையை பார்த்தால் மாத்திரம் போதும், அது உயிர் வாழும் என்றான். நான், அது உண்மைதான் என்றேன். மேலும் அவன், நீ அவருக்கு எவ்வளவோ செய்திருக்கிறாய், ஆயினும் இதைத்தான் அவர் உனக்கு செய்கிறார் என்றான். அதற்கு நான், அது உண்மை என்றேன். நானோ அப்பொழுது சிந்திக்க துவங்கினேன். என்ன புரிகிறதா? புத்தியை பயன்படுத்தி யோசனை செய்யும் போது எல்லாமே உடைய துவங்குகிறது. ஆனால் அந்நிலையை நான் அடைந்த போது அது சிந்தையிலேயே இருந்தது, அது அங்கேயே தரித்திருந்தது. அப்பொழுது நான் ஊழித்து விட்டே சென்று விடுகிறேன் என்று நான் கூற ஆயத்தமானேன். ஆனால் யோசனை சக்திகள் அனைத்தும் உடையும் நிலையை அடையும் போது அது அந்த நித்திய ஜீவனுக்கு மறுபிறப்புக்கு வருகிறது. அது மாத்திரம் இல்லாமல் இருந்திருந்தால் என்னவாயிருக்கும்? அது மாத்திரம் இல்லாமல் இருந்திருந்தால் என்னவாயிருக்கும்? இப்பொழுது நாம் ஒருவரை ஒருவர் அறிந்து கொண்டுள்ள விதமாக நாம் அறிந்து கொண்டிருக்க மாட்டோம். இந்த சபை இங்கு இந்த விதமாக இருந்திருக்காது. உலகம் முழுவதும் இப்பொழுதோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டுள்ளனர். ஆனால் தேவருக்கு நன்றி, அது அங்கிருந்தது. அதன் பிறகு நான் என்ன, நானே மாத்திரம்? அவருடைய மகத்துவத்தை குறித்து கேள்வி கேட்க நான் யார்? இவ்வுலகில் எனக்கு ஜீவனை அளித்துள்ள அந்த சிருஷ்டிகளையே கேள்வி கேட்பதற்கு நானே மாத்திரம். இக்குழந்தையை நான் யாரிடத்திலிருந்து பெற்றேன்? யார் எனக்கு இதை கொடுத்தது? அது என்னுடையதல்ல. சிறிது காலம் அவர் எனக்கு அவளை கடனாக அளித்தார் என்று எண்ணிக்கொண்டேன். அப்பொழுது நான் சாத்தானே அப்பாலே போ என்று கூறிவிட்டு சென்று என் குழந்தையின் மேல் கையை வைத்து, இனியவளே தேவனுடைய ஆசீர்வதிப்பாராக, இன்னும் சிறிது நேரத்தில் அப்பா உன்னை கொண்டு போய் அம்மாவின் கரங்களில் சேர்ப்பார். தேவ தூதர்களோ உன் சிறு ஆத்மாவை கொண்டு செல்வார்கள். அந்த காலையில் உன்னை நான் சந்திப்பேன் என்றேன். அப்பொழுது நான், கத்தாவே அவளை நீர் எனக்கு தந்தி, நீர் அவளை கொண்டு செல்கிறீர். யோபு கூறினது போன்று, நீர் என்னை கொன்று போட்டாலும் நான் உண்மை நேசித்து உண்மை விசுவாசிப்பேன். நீர் என்னை நரகத்துக்கு அனுப்பினாலும் உண்மை நான் நேசிப்பேன். அதை விட்டு நான் பிரிந்து சென்று விட முடியாது என்றேன். அங்குதான் காரியமே உள்ளது. அது ஒரு அறிவுபூர்வமான யோசனை, அதுவோ சிதறி சென்று விட்டது. ஆனால் நீங்கள் தனிப்பட்ட ஒரு உறவை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் மீண்டும் பிறக்க வேண்டும். அதன் காரணமாகத்தான் ஊழியர்கள் சென்று விடுகின்றனர். பெரிய குற்றங்கள் மற்றும் காரியங்கள், அவர்களோ தெய்வீக சுகமளித்தல் என்ற ஒன்று கிடையவே கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் இல்லவே இல்லை என்று கூறுகிறார்கள். இன்று காலை நான் கூறிக்கொண்டிருந்தது போல அவர்கள் பரிசுத்த பூமியில் இருக்கவே இல்லை. அது குறித்து அவர்கள் ஒன்றுமே அறியார்கள். அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று கூறிக்கொண்டு அதே சமயத்தில் தேவனுடைய வார்த்தையை எப்படி மறுதளிக்க முடியும்? நீங்கள் எப்படி உங்களை கிரயத்துக் கொண்ட பரிசுத்த ஆவியை மறுதளிக்க முடியும்? ஓ, ஞாபகம் கொள்ளுங்கள், இயேசு உங்களுக்காக தம்மை மரண பரியந்தம் தாழ்த்தினார். அவரோ சண்டையிடவில்லை. அவர்கள் அவருடைய முகத்தில் துப்பின போது அவர் திருப்பி துப்பவில்லை. அவர்கள் அவருடைய தாடியை பிடித்து இழுத்த போது அவர்களுடைய தாடிகளை அவர் பிடித்து இழுக்கவில்லை. அவர்கள் அவருடைய கன்னத்தில் ஒரு பக்கம் மறைந்த போது அவர்களுடைய கன்னங்களில் மறுபக்கத்தில் அவர் அறையவில்லை. அவர் அவர்களுக்காக ஜெபம் செய்தார். அவர் தாழ்மையோடு நடந்தார். அவர் தாழ்மைக்கு உதாரணமாய் திகழ்ந்தார். அவர் விசுவாசத்தால் நிறைந்திருந்தார். ஏன், அவருடைய வார்த்தைகள் ஒருபோதும் தவறிப்போக முடியாது என்பதை அவர் அறிந்திருந்தார். அவர் வார்த்தையை கொண்டே வாழ்ந்து அவரே வார்த்தையாகிவிட்டார். ஓ தேவனே, இந்த சபையோரின் முன்னால் என் இரு கரங்களையும் கூப்புகிறேன். அதே போல் நான் வாழட்டும். இந்த வார்த்தையாகவே மாறி நானும் வார்த்தையும் ஒன்றாக ஆகட்டும். என்னுடைய வார்த்தைகள் இந்த வார்த்தையாக இருக்கட்டும். அதுவே என் இருதயத்தின் தியானமாயிருக்கட்டும். அவர் என் இருதயத்திலும் சிந்தையிலும் தங்கியிருக்கட்டும். அவருடைய கற்பனைகளை என் அறிவாகிய கம்பத்தில் கட்டுவீராக, என் இருதயமாகிய கம்பத்தில் கட்டுவீராக. அவரை நான் காணட்டும். சோதனை எழும்பும் போது நான் கிறிஸ்துவை காணட்டும். காரியங்கள் தவறாகும் போது நான் அவரை காணட்டும். நான் ஆயத்தமாகி சத்ரு எனக்கு கோபம் ஊட்டும் போது நான் இயேசுவை காணட்டும். அவர் என்ன செய்வார்? அவர் வார்த்தையில் அதிகமாக தரித்திருந்தபடியால் அவரும் வார்த்தையும் ஒன்றாகிவிட்டனர். கவனியுங்கள், அவர் சண்டையிட வேண்டிய அவசியம் இருக்கவில்லை. அவரும் வார்த்தையும் ஒன்றே என்பதை அவர் அறிந்திருந்தார். அவர் மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவனுடைய வார்த்தை என்றும் தேவனுடைய கட்டளை முடிவாக உலகத்தை ஜெயங்கொள்ளும் என்பதையும் அவர் அறிந்திருந்தார். அவருடைய வார்த்தை, அவரோ அதை அறிந்திருந்தார். அவருக்கு விசுவாசம் இருந்தது. அவருடைய ஸ்தானத்தை அவர் அறிந்திருந்தார். அவர் விவாதித்து நீங்கள் இங்கு வரலாம் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கவில்லை. பிசாசு அவரிடத்தில், இப்பொழுது பார், உம்மால் அற்புதங்களை செய்ய முடிகிறது. உமக்கு மகத்தான விசுவாசம் உள்ளது என்பதை நீர் அறிந்திருக்கிறேன். உம்மால் அற்புதங்களை செய்ய முடியும். நான் ஓரல் ராபர்ட்ஸ் பெற்றுள்ள கட்டிடத்தை காட்டிலும் இரண்டு மடங்கு பெரிய கட்டிடத்தை உமக்கு கட்டித்தருவேன். ஏனென்றால் ஜனங்கள் எல்லோரும் நீர் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்பதில் அவர்களுக்கு காண்பியும். இந்த கட்டிடத்தின் உப்பரிக்கையிலிருந்து தாட குதியும். உன் பாதம் கல்லில் இடாதபடிக்கு தூதர்கள் உண்மை தங்கள் கைகளில் ஏந்திக் கொண்டு போவார்கள் என்று எழுதியிருக்கிறது என்றான். பார்த்தீர்களா? அவருக்கு வல்லமை இருந்தது என்பதை அவர் அறிந்திருந்தார். அவரால் அப்படி செய்ய முடியும் என்பதை அவர் அறிந்திருந்தார். அது அவருக்குள் இருந்தது என்பதை அவர் அறிந்திருந்தார். ஆனால் தேவன் அவரிடம் கூறும் வரைக்கும் அவர் அதை உபயோகிக்க விரும்பவில்லை. புரிகிறதா? அவர் தமக்குள் தேவன் இருக்க வேண்டும் என்றும் எல்லாமே வார்த்தையா இருக்க வேண்டும் என்றும் விரும்பினார். அவர் எதையாகிலும் பேசினால் அது தேவனுடைய வார்த்தையா இருக்கும் என்றும், வானவ பூமியில் ஒடிந்து போனாலும் அந்த வார்த்தை ஒரு நாளில் ஜெயங்கொள்ளும் என்றும் அவர் அறிந்திருந்தார். அவர் கோபப்படவோ மனதளரவோ இல்லை. அவர் தேவனுடைய வார்த்தைகளை மாத்திரம் பேசினார். அவருடைய உதடுகளிலிருந்து புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தையாயிருந்தது. நாம் அவ்வாறு கூற முடிந்தால் எவ்வளவு நன்றாயிருக்கும். என் வார்த்தையும் தேவனுடைய வார்த்தையும் ஒன்றே. அவர் அதை கௌரவப்படுத்துகிறார். ஏனெனில் அவர் முதலில் ஒன்றை கூறாமல் நான் எதையும் செய்வதில்லை. ஓ, அதுவே உங்களுக்கு மாதிரி. அதுவே சுவிசேஷத்திற்கு தகுதியுள்ள வாழ்க்கையாய் உள்ளது. கல்வி அறிவு பெற்று மெருகேற்றப்பட்ட எல்லாவித மேன்மைகளையும் பெற்றிருந்த அந்த ஆசாரியர்கள் சண்டைவெளியில் நின்று கொண்டு நீண்ட ஜெபம் செய்து விதவைகளின் வீடுகளை பட்சித்து உயர்ந்தவர்களுக்கு சபைகளில் இடங்களை ஒதுக்கி இப்படிப்பட்ட காரியங்களை செய்தவர்களின் வாழ்க்கை சுவிசேஷத்திற்கு தகுதியாய் அமைந்திருக்கவில்லை. ஆனால் இயேசுவின் வாழ்க்கையோ சுவிசேஷத்துக்கு மிகவும் தகுதியாய் அமைந்திருந்த காரணத்தால் தேவன், இவர் என்னுடைய இயேசுகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள், என் வார்த்தை அவரே, அவர் என் வார்த்தையாய் இருக்கிறார், அவரும் நானும் ஒன்றாயிருக்கிறோம் என்றார். இப்பொழுது இதை கவனியுங்கள், அவருடைய வார்த்தை முடிவில் உலகத்தை ஜெயிக்கும் என்று அவர் அறிந்திருந்தார். அவருடைய வார்த்தை எங்கிருந்து வந்தது என்பதை அவர் அறிந்திருந்தார். அது ஒருபோதும் தவறாது என்றும் அவர் அறிந்திருந்தார். அந்த காரணத்தினால் தான் அவர், வானமும் பூமியும் ஒடுந்து போகும், என் வார்த்தையோ ஒரு காலம் தவறுவதில்லை என்றார். பார்த்தீர்களா? அவரால் அதை சொல்ல முடிந்தது. அவரும் தேவனுடைய வார்த்தையும் ஒன்றாக ஆன மனிதன் அவரே. நீர் இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும் என்று அவர்கள் அவரிடத்தில் கூறினார்கள். அவரோ, என்னில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? பாவம் என்பது அவிசுவாசம். நான் தேவனுடைய விரலினால் பிசாசுகளை துரத்தினால் உங்கள் பிள்ளைகள் அவைகளை எதனால் துரத்துகிறார்கள் என்றார். புரிகிறதா? அது அதுவல்ல, அது வேற ஏதாவது ஒன்றாக இருக்க வேண்டும். புரிகிறதா? அவர்களோ, நாங்களும் பிசாசுகளை துரத்துகிறோம் என்று கூறினார்கள். அதற்கு அவரோ, நான் தேவனுடைய விரலினால் உறுதிப்படுத்தப்பட்ட தேவனுடைய வார்த்தையினால் அதை செய்தால் உங்கள் பிள்ளைகள் அதை எதனால் துரத்துகிறார்கள்? நீங்களே நியாயந்திருங்கள் என்றார். அவருடைய நாட்களில் இருந்த ஜனங்களோ அவரை குறித்து பரிகாசம் பண்ணி அவருக்கு எதிராகவே பேசினார்கள். அவர்களால் முடிந்தவரை எல்லா வகையிலும் அவரை நிந்தித்து அவருக்கு விரோதமாக பொல்லாப்பான அனைத்தையும் கூறினார்கள். ஆனால் அவரோ தொடர்ந்து சென்றார். இப்பொழுதோ இதை கூறி இன்னும் சிறிது நேரத்தில் முடிக்க விரும்புகிறேன். இந்நாட்களில் உள்ள ஜனங்கள் மட்டுமீறிய நரம்பு தளர்ச்சி கொண்ட ஒரு கூட்டமாயிருக்கிறார்கள். இந்நாளின் ஜனங்கள் மட்டுமீறிய நரம்பு தளர்வுற்ற கூட்டத்தினராயிருக்கிறார்கள். அவர்கள் தேவனுடைய வாக்கு திட்டங்களை ஏற்றுக்கொள்ள பயப்படுகிறார்கள். சபை மனிதர், சபை ஸ்தாபனம், ஸ்தாபன சபைகள் இந்த நாளுக்கான தேவனுடைய வாக்கியத்தின் சவாலை ஏற்றுக்கொள்ள பயப்படுகின்றனர். அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் அவர்களுடைய நவீன நிலைமையும் அவர்கள் பிரசங்கிக்கும் சமுதாய சுவிசேஷமும் இந்த மணி நேரத்துக்கான சவாலை சந்திக்க முடியாது என்பதை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். சிம்சோன் தான் இருந்த நிலையில் சந்திக்க முடியாமல் இருந்தது போல் அதற்கு தேவன் தேவையாயிருந்தது. அதை வாக்குத்தம் செய்த திட்டமோ இங்குள்ளது. இன்னும் சிறிது நேரத்தில் அதற்கு வருகிறேன். அந்த வார்த்தையில் ஒரு நிமிடம் நான் நினைத்திருக்க விரும்புகிறேன். அவர்கள் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்துக் கொண்ட போதிலும் அவர்கள் தேவனுடைய வார்த்தையின் ஸ்தானத்தில் மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட ஸ்தாபன கோட்பாடுகளை நுழைத்துவிட்டனர். அது மனிதனால் ஏற்படுத்தப்பட்டதால் அவர்களால் அந்த கோட்பாடுகளை ஏற்றுக்கொள்ள முடிகிறது. ஆனால் அவர்கள் நேசிப்பதாக உரிமை கோரும் அந்த தேவன் பேரில் அவர்களுடைய விசுவாசத்தை வைக்க அவர்கள் பயப்படுகிறார்கள். அது உண்மை. அப்படி இருந்தும் அந்த வாழ்க்கை சுவிசேஷத்திற்கு தகுதியாய் அமைந்துள்ளதாக நீங்கள் கூறிக்கொள்கிறீர்களா? அது இருக்கவே முடியாது. அவர்கள் ஸ்தாபன சபைகளின் அங்கத்தினராயிருக்கிறார்கள். ஆனால் அது சுவிசேஷத்திற்கு தகுதி உள்ளதல்ல. இல்லை, உண்மையாகவே அல்ல. சுவிசேஷம், இயேசுவோ, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், விசுவாசிக்கிறவர்களை இந்த அடையாளங்கள் பின்தொடரும் என்றார். அவை விசுவாசிக்கிறவர்களை தொடரும் என்பதை நீ மறுப்பாயானால் உன் வாழ்க்கை எப்படிப்பட்டது? நீயோ கெட்ட வார்த்தை ஒன்று பேசாமல் இருக்கலாம், நீ 10 கற்பனைகளை கை கொண்டு வந்திருக்கலாம், ஆனால் அதற்கும் இதற்கும் சம்பந்தமே கிடையாது. அது இன்னமும் சுவிசேஷத்துக்கு தகுதி உள்ளதாய் அமைந்திருக்கவில்லை. புரிகிறதா? அது இருக்கவே முடியாது. அந்த ஆசாரியர்களோ இவளை கை கொண்டு வந்தனர், ஆயினும் அது சுவிசேஷத்துக்கு தகுதியாயிருக்கவில்லை. அவரோ, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள் என்றார். அந்த ஆசாரியர்கள் குற்றம் புரிந்ததாக யார் சுட்டிக்காட்ட முடியும்? அவர்கள் ஒரு குற்றம் புரிந்தாலும் கூட அவர்களுக்கு இரக்கம் காண்பிக்கப்படாமல் கல்லெறிந்து கொல்லப்பட்டனர். அவர்களோ பரிசுத்த மனிதர்கள். ஆயினும் இயேசு அவர்களை நோக்கி பார்த்து, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள் என்றார். சுவிசேஷம் வந்தபோதோ அவர்களோ தங்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்துக் கொண்ட போதிலும் அவர்கள் கோட்பாடுகளில், தங்களுடைய ஸ்தாபன கோட்பாடுகளில் நிலைத்திருக்கவே விரும்புகின்றனர். ஓ, இந்த கோட்பாடுகள் இக்காலத்தில் நவீன மனிதர்களின் கருத்துக்களுக்கேற்ப அமைக்கப்பட்டு அவைகளையே நிறைவேற்றுகின்றன. ஒரு மனிதர் இந்த நாளில் வெற்றி காண வேண்டுமானால் அவன் நவீன கருத்துக்களின் போக்கை பின்பற்றியாக வேண்டும். அதை மறுபடியும் நன்றாக தெளிவாக கூறட்டும். புரிகிறதா? ஒரு மனிதன் இந்நாளில் நீ வெற்றி காண வேண்டுமானால் இக்காலத்தில் காணப்படும் நவீன கருத்துக்களின் போக்கில் நீ சென்றாக வேண்டும். அவர்களோ, ஓ, அவர் ஒரு இனியவர் அல்லவா, அவர் அருமையானவர் அல்லவா, அவர் நேரடியாக பிரசங்கம் செய்து எங்களை 15 நிமிடங்களுக்கு மேல் வைத்துக் கொள்வதில்லை, எங்கள் போதகர் இந்த விஷயங்களை குறித்து கூச்சலிட்டு எங்களை கண்டனம் செய்வதே கிடையாது என்று கூறுகிறார்கள். அந்த போதகருக்கு அவமானம். இந்த பிரசங்க பீடத்தின் மேல் நின்று கொண்டு இந்த நாளில் பாவத்தை கண்டும் அதற்கு விரோதமாக கூக்குரல் இல்லாத அந்த மனிதனிடம் ஏதோ தவறு உள்ளது. அவர் பிரசங்கிப்பதாக உரிமை கோரும் அந்த சுவிசேஷத்துக்கு அவர் தகுதியுடையவர் அல்ல. அது உண்மை. அவர்களோ இப்படி செய்து சாக்கு போக்கு சொல்லி பாருங்கள், என் சபையோர் என்று கூறுகிறார்கள். அண்மையில் ஒரு குறிப்பிட்ட பெரிய ஸ்தாபன சபையை சேர்ந்த ஒருவர் என்னிடத்தில் வந்திருந்தார். அவர் ஒரு ஆய்வு புத்தகத்தை எழுதிக் கொண்டிருந்தார். அவரோ, நான் தெய்வீக சுகமனத்திலே குறித்து எழுதி கொண்டிருக்கிறேன் என்றார். அவர், சகோதரன் பிரணாம் அவர்களே, எங்கள் ஸ்தாபனத்தில் உள்ள நாங்கள் உண்மை நேசிக்கிறோம் என்றார். அது தேசத்தில் உள்ள மிகப்பெரிய ஸ்தாபனங்களில் ஒன்று அல்லது உலகில் உள்ள மிகப்பெரிய ஸ்தாபனங்களில் ஒன்று என்று கூறலாம். அவர், எங்கள் ஸ்தாபனத்தில் உள்ள நாங்கள் உம்மை நேசிக்கிறோம் என்று கூறினார். அவர் ஜெஃபர்சன்வில்லுக்கே வந்திருந்தார். மேலும் அவர் தெய்வீக சுகமளித்தலை குறித்து அறிந்து கொள்ளவே நான் வந்திருக்கிறேன் என்றார். அவர் தொடர்ந்து, என் சபை உங்களிடம் ஒரே ஒரு தவறைத்தான் உண்மையாகவே கண்டுள்ளது என்று கூறினார். பார்த்தீர்களா? தொடர்ந்து அவர், நீங்கள் பெந்தேகோஸ்தேனரிடம் அதிகமாக தொடர்பு கொண்டிருக்கிறீர்கள் என்றார். அப்பொழுது நானும், நல்லது, அது உண்மை என்று உங்களுக்கே தெரியும் என்றேன். மேலும் நான் அது உண்மையே அவர்களை விட்டு விலக ஒரு தருணத்தை நான் எப்பொழுதும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை நீங்களே அறிவீர்கள் என்றேன். அப்பொழுது நானும், என்னவென்பதை நான் உங்களுக்கு சொல்லுவேன். நான் பட்டணத்திற்கு வந்தால் உங்கள் சபை எனக்கு கூட்டங்களை ஒழுங்கு செய்ய நீர் உதவி செய்ய முடியுமா என்று கேட்டேன். அதற்கு அவரோ, ஓ, அவர்கள் செய்ய மாட்டார்கள் என்றார். அதற்கு நான், அப்படித்தான் நான் எண்ணினேன், அப்படித்தான் நான் நினைத்தேன் என்றேன். அதற்கு அவர், நீங்கள் பாருங்கள், என் ஸ்தாபனம் அதை ஆதரிக்காது என்றார். அது நான் மனைவியை விவாகம் செய்தேன், ஏர்மாடு வாங்கினேன் என்பது போன்று மற்றொரு சாக்குப்போக்கு. நீங்கள் எவ்வளவோ வேத பாண்டித்ய பட்டங்கள் பெற்றிருந்தாலும் உங்கள் ஸ்தாபனம் உங்களை எவ்வளவு உயர்வாக நினைத்தாலும் எனக்கு கவலை இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ஊழியமானது இந்த வேதாகமத்தில் எழுதி வைக்கப்பட்டுள்ள சுவிசேஷத்திற்கு தகுதி உள்ளதாக இல்லை, அது உண்மை. அப்படிப்பட்ட ஒன்றின் சார்பில் இருந்து கொண்டு தன்னை கிறிஸ்தவன் என்று அழைத்துக் கொள்ளும் எந்த ஒரு ஸ்தாபன அங்கத்தினரும் அவன் வாழும் வாழ்க்கையானது, அதாவது ஸ்திரீகள் தலைமுடியை குட்டையாக வெட்டிக் கொண்டு அவர்கள் அணியக்கூடாது என்று வேதம் கூறியுள்ள உடைகளை அணிகிறார்கள், மனிதர் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்துக் கொண்டு இப்பொழுது வாழ்ந்து வருவது போல வாழ்ந்து மது அருந்தி சுருட்டு புகைத்து அநேக முறை விவாகம் செய்து சபையில் மூப்பர்களாகவும் போதர்களாகவும் இருக்கிறார்கள். ஜனங்கள் இப்படிப்பட்ட செயல்களை பொறுத்துக் கொண்டு அவைகளை அனுமதிக்கிறார்கள். அத்தகைய வாழ்க்கையானது சுவிசேஷத்திற்கு தகுதி உள்ளதாக இல்லை. தொலைபேசியில் பேசி சபையில் சண்டைகளை உண்டாக்குவது போன்ற செயல்களை புரியும் ஒரு ஸ்திரீயின் வாழ்க்கையானது நாம் நடைமுறையில் காண்பிக்க வேண்டிய சுவிசேஷத்திற்கு தகுதி உள்ளதாக இல்லை. சபையில் பிரிவினை உண்டாக்கி ஜனங்களிடையே சண்டை மூட்டும் எவருமே நாம் பிரசங்கிக்கும் சுவிசேஷத்திற்கு தகுதி உள்ளவராக இருப்பதில்லை. அது முற்றிலும் உண்மை. அதுவோ தேவ பக்தியின் வேஷத்தை தரித்துக் கொண்டு உங்களை இத்தகைய செயல்களிலிருந்து பாதுகாக்கும் வல்லமையை மறுதளிப்பதாகும். கவனியுங்கள், அவர்களோ அதை செய்வதில்லை. அவர்கள் அதை செய்ய மாட்டார்கள். அவர்களுடைய சபைக்கு அதில் நம்பிக்கை இல்லை என்னும் சாக்குப்போக்கு அவர்களிடத்தில் உள்ளது. இயேசுவானவர் இன்றிரவு ஒரு மனிதனுடைய இருதயத்தில் பேசி, நீ சென்று முழு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று கூறுவாரேயானால், என்னுடைய சபை அதை ஆதரிப்பதில்லை. ஆண்டவரே, நீர் விரும்பினால் நீர் என்னை மன்னித்துவிடும். எனக்கு ஒரு சிறந்த பொறுப்பு அளிக்கப்பட்டுள்ளது. நான் இந்த நகரத்தில் உள்ள பெரிய சபைகளில் ஒன்றுக்கு போதவராக இருக்கிறேன். ஆண்டவரே, ஓ, அங்கு உமது நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம். ஆமையா, நாங்கள் நிச்சயம் செய்கிறோம். ஆனால் முழு சுவிசேஷத்தையும் என்னால் பிரசங்கிக்க முடியாது என்பார். அதே சாக்கு போக்கு, அதே காரியம். எனவே அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ரூபகாரப்படுத்தப்பட்ட அவருடைய வார்த்தையின் ஆவிக்குரிய விருந்துக்கு வருவதில்லை. பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் கூடும் என்று இயேசு கூறவில்லையா? கழுகுகள், பருந்துகள் அல்ல, கழுகுகள். செத்து அழுகி போன மாமிசம் எங்குள்ளதோ அங்கு பருந்துகள் கூடும். ஆனால் புதிதான சுத்தமான மாமிசம் உள்ள இடத்தில் கழுகுகள் கூடும். பாருங்கள், நிச்சயமாகவே வார்த்தை கழுகின் ஆகாரம் எங்குள்ளதோ அவை எங்கு கூடும். எனவே அழைக்கப்பட்ட ஆவிக்குரிய விருந்துக்கு அவர்களோ வருவதில்லை. தேவனோ ஒரு பெரிய எழுப்புதலுக்கு ஆவிக்குரிய விருந்திற்கு வரும்படியாகவே கடந்த 15 ஆண்டுகளாக அமெரிக்காவுக்கு அழைப்பிடுத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் நம்புகிறீர்களா? அவர்கள் வந்தார்களா? இல்லையா, இல்லையா. அவர்கள் தங்களை எப்படி அழைத்துக் கொண்டாலும் அந்த அழைப்பை புறக்கணிப்பதா? சுவிசேஷத்திற்கு தகுதி உள்ள வாழ்க்கை. ஒரு மனிதன் அண்மையில் என்னிடத்தில் வந்து மேஜைகண்டை அமர்ந்தார். அவர், சகோதரன் பிரணாம் அவர்களே, நான் கை நீட்டி, அவர் ஒரு பெரிய மனிதர், நான் உங்கள் கையை கொடுக்க விரும்புகிறேன், உங்களை நான் நேசிக்கிறேன் என்று கூறினார். நான் ஒரு சபைக்கு சென்றிருந்த போது அவருடைய பிரசங்கத்தை கேட்டிருக்கிறேன். உங்களை நான் நேசிக்கிறேன், நீர் தேவனுடைய ஊழியக்காரன் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் என்றார். நான், நன்றி வேத பண்டிதரே, நானும் உங்களை நேசிக்கிறேன் என்று கூறினேன். அவரோ, ஒரு சகோதரன் என்ற முறையில் உங்களை நான் எவ்வளவாய் நேசிக்கிறேன் என்பதை உங்களிடத்திலே கூற விரும்புகிறேன் என்றார். இங்கு அமர்ந்துள்ள என் சிறு ராணியை, என் மனைவியை பார்த்தீர்களா? அவளை உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்டார். அப்பொழுது நானும் ஆம் என்றேன். அவர், புற்றுநோய் கொண்டிருந்த அவளுக்கு மருத்துவர்களோ 2 வாரங்கள் மாத்திரமே தவணை கொடுத்திருந்தனர். நீரோ நகரத்துக்கு வந்தபோது அவளுக்காக ஜெபம் செய்து, நீ மேல் நோக்கி ஒரு தரிசனத்தை கண்டு என்னிடத்தில் கர்த்தர் உரைக்கிறதாவது அவள் சுகமடைந்து விடுவாள் என்றீர். அவளுடைய முதுகில் ஒரு பெரிய பாகம் இந்த விதமாக குழிவிழுந்திருந்தது. ஒரு பெண்ணின் மார்பகத்தின் ஒரு பகுதி உள்ளுக்கு இழுக்கப்பட்டிருப்பது போல அவளுடைய முதுகில் முதுகெலும்பு பகுதியில் இருந்தது. இன்று அதில் ஒரு சிறு புள்ளி கூட காணப்படவில்லை என்றார். அவரோ தொடர்ந்து, இதோ என் ராணி உயிருள்ளவளாக இன்று உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள். நீ விசுவாச ஜபத்தை ஜபித்ததற்காக உம்மை நேசிப்பதை தவிர வேற என்ன நான் செய்ய முடியும்? நீ தேவனுடைய ஊழியக்காரனது விசுவாசிப்பதை தவிர வேற என்ன நான் செய்ய முடியும்? நீர் என்னிடத்தில் என்ன சம்பவிக்கும் என்று அப்படியே கூறினீரே என்று கூறினார். மேலும் அவர், சகோதரன் பிரணாம் அவர்களே, உங்களுக்காக ஒரு காரியத்தை நான் கூற வேண்டும் என்று வைத்திருக்கிறேன் என்றார். அவர் அவ்வாறே தொடர்ந்து பேசி, நான் மிகப்பெரிய பெந்தேகோஸ்தே சங்கத்தை சேர்ந்தவன் என்றார். அதற்கு நான், ஆமையா, நான் அதை அறிவேன் என்றேன். அப்பொழுது அவர், நான் சகோதரரிடம் அண்மையில் பேசிக் கொண்டிருந்தேன், அப்பொழுது அவர்களோ, நான் உம்முடன் தொடர்பு கொண்டு தேவனால் அளிக்கப்பட்ட இந்த ஊழியத்தை நீர் ஆற்றங்கரையில் உள்ள ஜனங்களிடத்தில் கொண்டு சென்றது பெருத்த அவமானம் என்று உம்மிடத்தில் கூற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் என்றார். அதற்கு நானும் அப்படியா என்றேன். அவர் மீண்டும் ஆம் என்று கூறி, இந்த ஊழிய முக்கியமான இடத்தை, பெரிய இடத்தை, உயர்ந்த இடத்தை அடைய வேண்டும் என்றே தேவன் அதை அனுப்பினார் என்றார். அப்பொழுது நான் பிசாசு பேசுவதை கண்டேன். ஆம், நான் இந்த மலையிலிருந்து தாழ குதியும், நீர் யார் என்பதை இந்த கட்டடத்தில் உள்ளவர்களுக்கு காண்பிக்கும் என்று சாத்தான் கூறுவதை எண்ணி பார்த்தேன். புரிகிறதா? புரிகிறதா? மேலும் நான் இன்னும் சற்று நேரம் அவரோடு உரையாடி கொண்டிருக்கலாம் என்று எண்ணிக்கொண்டேன். பசுவுக்கு வேண்டிய அளவு கயிறை கொடுத்தால் அது தன்னையே தூக்கிவிட்டுக் கொள்ளும் என்று என் தாயார் வழக்கமாக கூறுவதுண்டு. நான் அப்படியா என்று கேட்டேன். அதற்கு அவரோ, ஆம், அது ஒரு அவமானம், எதனால் நீர் அவ்வாறு செய்கிறீர் என்று கேட்டார். மேலும் அவர், நீ என்ன நிலைமையில் இருக்கிறீர்? இன்றைக்கு உமக்கோ ஆகாரம் கூட வாங்கிக் கொள்ள முடியாத நிலைமையில் இருக்கிறீர். தொடர்ந்து அவர், ஓரல் ராபர்ட்ஸ் போன்றவர்களை பாருங்கள், உமது ஊழியத்தில் நூறில் ஒரு பங்கை கூட அவர்கள் பெற்றிருக்கவில்லை, ஆனாலும் அவர்களோ அடைந்துள்ள உயர்ந்த நிலையை எண்ணி பாருங்கள் என்றார். அப்பொழுது நானோ, ஆம், அது உண்மைதான் என்றேன். பார்த்தீர்களா? அப்பொழுது அவர், என் குழு உண்மை ஏற்றுக்கொள்ளும், எங்கள் சகோதரில் ஒருவராக உண்மை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், அவர்கள் ஐக்கியத்துக்கு அடையாளமாக வலதுகரத்தையே உமக்கு கொடுப்பார்கள், நாங்கள் ஒரு ஆகாய விமானத்துக்கு உமக்காக வாடகைக்கு எடுத்து உமக்கு வாரம் $500 சம்பளம் தருவோம், நீர் விரும்பினால் அதை காட்டிலும் அதிகமாகவும் தருவோம், உண்மை தேசத்தில் உள்ள முக்கியமான நகரங்கள் ஒவ்வொன்றுக்கும் அனுப்புவோம் என்றார். இதுவோ அரிசோனாவில் உள்ள ஃபீனிக்ஸில் உள்ள மேஜையில் நடந்த உரையாடல். அவரோ, நாங்கள் உமக்கு சம்பளம் தருவோம், வெளி உலகில் உள்ள மதிப்புள்ளவர்கள், உயர்ந்தவர்கள், பிரமுகர்கள் அப்பொழுது அறிந்து கொள்வார்கள், நீர் எப்பொழுதும் தாழ்ந்தவர்களை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறீர், எங்களிடமோ உயர்ந்தோர் இருக்கிறார்கள் என்றார். மேலும் அவர், அவர்களும் கர்த்தருடைய கரத்தை காணட்டும், என் மனைவி அவர்கள் அழைத்து செல்ல அனுமதிப்பேன், நீர் கூறும் காரியங்கள் நிறைவேறுகின்றன என்பதை நிரூபிக்க முடியும் என்றார். அதற்கு நானும், ஆமையா, அது மகத்தானதாக இருக்கும் என்று பாருங்கள். வேத பாண்டித்ய பட்டம் பெற்று அநேக புத்தகங்களை எழுதியவர் அவர், இலக்கியத்திலோ பாண்டித்ய பட்டம் பெற்றவர், சிறந்த எழுத்தாளர், அருமையானவர். பார்த்தீர்களா? ஆனால் அவருக்கோ வேதம் தெரியவில்லை. அப்படிப்பட்ட கிரியைகளை செய்த தூதன் சோதோமுக்குள் செல்லவில்லை என்று உங்களுக்கு தெரியுமா? அவர் வெளியே அடைக்கப்பட்ட குழுவுடன் ஆபிரகாமுடன் தங்கியிருந்தார். இவருக்கோ அதுவே தெரியவில்லை. நான் சற்று நேரம் அங்கு அமைதியாக இருந்து அவரை பேசவிட்டேன். அதில் என்ன கண்ணி உள்ளது என்பதை அறிய விரும்பினேன். அப்பொழுதோ, நான் என்ன செய்ய வேண்டும் என்று நான் கேட்டேன். அதற்கு அவரோ, நல்லது சகோதரன் பிரணாம் அவர்களே, நாங்கள் இதை குறித்து சில காரியங்களை விவாதித்துக் கொண்டிருந்தோம், நீங்கள் போதிக்கும் சில சிறு உபதேசங்களை தள்ளி வைத்துவிட வேண்டும் என்பதே ஆகும் என்றார். நானோ, சகோதரனே, உதாரணமாக என்ன அது என்று கேட்டேன். அதற்கு அவர், ஓ, உங்களுக்கு தெரியும், உங்களுடைய ஞானஸ்தானம் போன்றவர்கள், நீங்கள் ஒருத்துவக்காரர் கொடுப்பது போன்று அதை போன்ற ஞானஸ்தானத்தை கொடுக்கிறீர்கள், அதை போன்ற சில சில காரியங்கள் என்றார். நான் ஓ என்று கூறி தொடர்ந்து பேசுவதை கேட்டேன். மேலும் அவர், ஆரம்ப தாட்சி, பெண் பிரசங்கிமார்கள், அதை போன்ற அப்படி ஒரு சில காரியங்கள் என்றார். அப்பொழுது நானோ, என்றேன். மேலும் நான் ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் மற்றொரு தேவனுடைய ஊழியக்காரனிடத்தில் இவ்வாறு கேட்பதை குறித்து வியப்புறுகிறேன். நீர் என்னை புகழ்ந்து என்னை தீர்க்கதரிசி என்று அழைத்தீரே. கர்த்தருடைய வார்த்தை அல்லது வார்த்தையின் வெளிப்பாடு தீர்க்கதரிசி இடத்திற்கு வருகிறது என்று தெரிந்தும் இவ்வாறு கேட்பது என்பதோ? வேத பண்டிதர் போப் அவர்களே, நீங்கள் பெற்றுள்ள ஞானத்துக்கு எடுத்துக்காட்டாக அமையவில்லை. தேவனுடைய ஊழியக்காரனாகிய நீர் மற்றொரு தேவனுடைய ஊழியக்காரனிடத்தில் தன் உயிரிலும் மேலாக கருதும் காரியங்களில் ஒப்புரவாக வேண்டும் என்று கேட்கிறீரே என்று கேட்டேன். மேலும் நான், இல்லை ஐயா சகோதரன் போப், எந்த காரணத்தைக் கொண்டும் நான் அதை செய்ய மாட்டேன், இல்லையா என்றேன். அது என்ன? வாழ்ந்தாலும் மரித்தாலும் நித்திய ஜீவனின் விதை ஒன்று உண்டு. நீங்கள் பெரியவராக இருந்தாலும் இல்லாமற் போனாலும் சரி. அன்று நாள் நான் ஓக்லஹாமாவில் உள்ள துல்சாவின் வழியாக சென்றேன். இந்த இருவரையும் நான் அவமதிக்கவில்லை. நான் பார்த்தபோது அங்கு ஒரு பெரிய படத்தை கண்டேன். அங்கு கோரல் ராபர்ட்ஸ் கட்டும் புதிய கட்டிடம் எழுப்பிக் கொண்டிருக்கிறது. போதகர்களுக்கு பயிற்சி அளிக்க வேதசாஸ்திர கல்லூரி, அதற்காக போகின்ற செலவோ அது $5 கோடி மதிப்புள்ளது. தர்மகத்தாவின் குழுவில் டீமா ஷகாரியன், சகோதரன் காரன் வில்லியம்ஸ் மற்றும் சிலர் இருக்கிறார்கள் என்பதை நான் அறிவேன். கட்டிடத்தின் மதிப்பு மாத்திரம் $30,00,000. பெந்தேகோஸ்தவை சேர்ந்த ஒரு பையன், தேவன் அதிகமாகவே அவருக்காக செய்திருக்கிறார். நான் ஒரு வேதசாஸ்திர கல்லூரியை நிறுவுவதா? முதலாவதாக நான் அதற்கு விரோதமான கருத்துடையவன் என்று நான் எண்ணிக்கொண்டேன். அதுவோ ஓரல் ராபர்ட்ஸுடைய எதிர்கால வீடான பெரிய வேதசாஸ்திர கல்லூரி என்று எழுதப்பட்டிருந்தது. நான் சாலையில் சென்று கொண்டிருந்த போது வேறொரு பிரம்மாண்டமான நவீன கட்டிடத்தை கண்டேன். ஓரல் ராபர்ட்ஸ் கான்சாஸ் நகரத்தில் கிழிந்த ஒரு சிறு கூடாரத்தில் என் கூட்டத்திற்கு வந்ததை நான் நினைவு கூர்ந்தேன். அங்கு டாமி ஆஸ்பானின் எதிர்கால வீடு என்று எழுதப்பட்டிருந்தது. ஓ மனிதனே, கிட்டத்தட்ட $30,00,000 மதிப்புள்ள கட்டிடம் போன்று அது அங்கு எழும்பிக் கொண்டிருந்தது. டாமி ஆஸ்பான் மிகச்சிறந்த கிறிஸ்தவர்களில் ஒருவர். அவர் உண்மையானவர், தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு உண்மையான மனிதன். அவர் அந்த தெருவில் பயங்காளியான ஒரு சிறு பையனாக நின்று கொண்டிருந்தது என் நினைவுக்கு வருகிறது. காரில் இருந்த அந்த சிறு பையனும் பெண்ணும், அதாவது அவர் என்னிடம் வந்து, சகோதரன் பிரணாமே, பிசாசு பிடித்தவன் ஓடின போது நான் அங்கு நின்று கொண்டிருந்து அதை கண்டேன். நீர் அவனுடைய முகத்துக்கு நேராக உமது விரலை நீட்டி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவனை விட்டு வெளியே வா என்று கூறுவதை கேட்டேன். அவனோ உமது கால்களில் விழுவதை கண்டேன். அப்பொழுது அவன், இன்று 6500 பேர்களின் முன்னிலையில் உன்னை குத்தி கீழே தள்ளுவேன் என்று சத்தமிட்டான். அப்பொழுது நீரோ குரலையும் கூட உயர்த்தாமல், நீ தேவனுடைய ஆவிக்கு இன்றளவு சவால் விட்டதால் என் கால்களில் விழும்படி கர்த்தரின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன் என்று கூறுவதை கேட்டேன். அதற்கு அவனோ, யார் காலில் நான் விழுவேன் என்று உனக்கு காண்பிக்கிறேன் என்றான் என்றார். அப்பொழுது நானோ, சாத்தானே, அவரை விட்டு வெளியே வா என்றேன். அவன் குப்புற தரையில் விழுந்து என் பாதங்களை பிடித்துக் கொண்டான். டாமி ஆஸ்பான், சகோதரன் பிரணாம் அவர்களே, தேவன் தேவனாக இருக்கிறார், அவ்வளவுதான். நான் 2 இல்லை 3 நாட்களாக வீட்டிலேயே தங்கியிருந்தேன் என்றார். அவர் அதை மறைப்பதில்லை. அவர் அதை குறித்து கூறுவார். அவர் அதை குறித்து கூற வெட்கப்படுவதில்லை. அவரோ, எனக்கு சுகமாக்கும் மரம் உள்ளது என்று நினைக்கிறீரா என்று கேட்டார். அப்பொழுது நானோ, டாமி, அதை குறித்து மறந்துவிடு. நீ சுவிசேஷத்தை பிரசங்கிக்க அனுப்பப்பட்டாய், போய் அதை பிரசங்கி சகோதரன் பாஸ்வத் அவர்களோடு அங்கு செல்லென்றேன். நான் அங்கு பார்த்தேன், நான் அதை கண்டேன். அவர்கள் இருவரும் ஊழியத்தை தொடங்குவதற்கு முன்பே நான் தொடங்கினேன். நான் ஓரல் ராபர்ட்ஸின் அலுவலகத்தில் 500 இயந்திரங்கள் இயங்குகின்றன. கடிதங்களை மனிதர் யாருமே தங்கள் கைகளில் தொடுவதில்லை. கடந்த வருடம் மாத்திரம் $40,00,000 அஞ்சல் வழியாய் அவருக்கு வந்ததே என்று எண்ணினேன்.
One-fourth of all the money that was taken up in the whole Christendom world over.
40 லட்சம் உலக முழுவதிலும் கிறிஸ்தவ மார்க்கம் செலவு செய்யும் தொகையில் நாளில் ஒரு பங்கு தனிப்பட்ட ஒரு மனிதருக்கு கிடைக்கிறது. என்னே ஒரு இடம், அதை காண நான் அங்கு சென்றேன். ஓரல் என் சகோதரன், என்னே, அவரை நான் நேசிக்கிறேன். அவர் உண்மையான நபர், உண்மையான மனிதன். அவரை நான் நேசிக்கிறேன். அவர் என்னை மேன்மையாக நினைக்கிறார். நானும் அவரை அவ்வாறே நினைக்கிறேன். ஆனால் வேத உபதேசங்களில் நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் இணங்குவதில்லை. டாமி ஆஸ்பான் அந்த அளவிற்கு இல்லை. அவரை நான் மேன்மையாக நினைக்கிறேன். அவர் நான் சந்தித்த சிறந்தவர்களில் ஒருவர், டாமி ஆஸ்பான். இவ்விருவரும் நான் அவர்கள் அலுவலகங்களுக்கு சென்று அவர்கள் பெற்றுள்ளதை கண்டபோது, அவர்கள் என் அலுவலகத்தை காண இருந்தால் எனக்கு அவமானமாயிருக்கும் என்றே நான் எண்ணிக்கொண்டேன். ஒரு சிறு தட்டெடுத்து இயந்திரத்தை உபயோகித்து நாங்கள் கடிதங்களை அனுப்ப முயல்கிறோம். என்ன ஒரு காரியம்! பின்னால் இணைக்கப்பட்ட இரும்பு வண்டியில் அப்பொழுது உட்கார்ந்து கொண்டு அது என்னவா இருக்கும் என்று நான் எண்ணி பார்த்தேன். அப்பொழுது நான் வெளியே நடந்து வந்து, ஓரல் ராபர்ட்ஸின் எதிர்கால வீடு, டாமி ஆஸ்பனின் எதிர்கால வீடு, ஆனால் ஒருவர் மற்றவருடன் பேசுவதில்லை என்று நான் எண்ணினேன். நான் வீதியில் சென்று கொண்டு என்னை குறித்து என்ன என்று நான் எண்ணி பார்த்தேன். அப்பொழுது ஏதோ ஒன்று மேலே நோக்கிப்பார் என்றது. அப்பொழுது நானோ, ஆமாண்டவரே, என் பொக்கிஷங்களை நான் பரலோகத்தில் சேர்த்து வைப்பேனாக, ஏனெனில் அங்குதான் என் இருதயம் இருக்கிறது என்று எண்ணிக்கொண்டேன். நான் அனுதாபத்தினால் அதை கூறவில்லை. அது நடந்தது என்பதனால் நான் அதை கூறுகிறேன். அது உண்மை என்று தேவன் அறிவார். புரிகிறதா? உங்கள் பொக்கிஷங்கள் எங்கே உள்ளது? நீங்கள் பிரபலமாய்ந்த ஒருவராக இருக்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் நீங்கள் ஒன்றுமற்றவர்கள். நீங்கள் பிரபலமாக இருக்க வேண்டாம் என்னும் ஒரு நிலையை அடையுங்கள். கிறிஸ்துவுக்குள் எளிமையுள்ள ஒரு சிறு ஊழியக்காரனாக இருக்க விரும்புங்கள். அதுதான் சரியான வழி, அவ்வளவுதான். சகோதரன் போசு மற்றவர்களும் சிகாகோவில் ஒரு சபையை அமைத்து வருகிறார்கள். அந்த பிலடெல்பியன் சபையை அவர்கள் ஸ்தாபனத்துக்கு கொடுத்து விட வேண்டியதாயிற்று. அவர்களோ கோட்டை பின்புறமாக அணிந்து வேத பாண்டித்யம் பட்டம் பெற்ற ஒருவரை போதவராக அமர்த்த வேண்டும் என்று பேசிக் கொண்டிருந்தனர். நான் அவர்களிடத்தில், நீங்கள் பாதை விட்டு விலகிச் செல்கின்றீர்கள். அந்த சபைக்கு உண்மையான ஒரு போதகரை நீங்கள் அமர்த்த விரும்பினால், தன் பெயரையும் கூட சரியாக படிக்க முடியாத தாழ்மையுள்ள ஒருவரை, தேவனுக்காக தன் இருதயத்தில் அனல் கொண்ட ஒருவரை தெரிந்து கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட ஒருவரை தான் நீங்கள் தெரிந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். இந்த பட்டங்களை எல்லாம் அறிந்திராத ஒருவரை, உங்கள் மேல் அதிகாரம் செலுத்தி உங்களை விரட்டி உங்களை கடனுக்குள் ஆழ்த்தாமல் தேவனுடைய வார்த்தையினால் உங்களை போஷிக்கும் ஒருவரையே தெரிந்து கொள்ளுங்கள். அந்த விதமான ஒரு நபரையே தெரிந்தெடுத்துக் கொள்ள வேண்டும் என்றேன். எனவே அவர்கள் ஆவிக்குரிய விருந்துக்கு வர மறுக்கிறார்கள். நான் முடிக்க வேண்டும். நான் அதிக நேரம் எடுத்துக் கொண்டேன். கர்த்தருக்கு சித்தமானால் ஏறக்குறைய 6 நிமிடங்களில் நாங்கள் கூட்டத்தை முடித்து விடுவோம். சிலர், சகோதரன் பிரணாம், ஜனங்கள் ஒருவகை நரம்பு தளர்வு இருக்கிறார்கள் என்று நீங்கள் கூறினதற்கு ஆதாரம் தாருங்கள். ஜனங்கள் நரம்பு தளர்வு உள்ளவர்கள் அல்ல, அவர்கள் படித்தவர்கள் என்று கூறுவதை நான் கேட்கிறேன். அவர்கள் படித்த நரம்பு தளர்வு உள்ளவர்கள், அது உண்மை. ஆம், அவர்கள் நரம்பு தளர்வுற்றவர்கள் அல்ல, அவர்கள் படித்தவர்கள். நான் உங்களை ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். பாருங்கள், உங்களுக்கு புரிகிறது. அப்படியானால் நான் உங்களை ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். அவர்கள் நரம்பு தளர்வுற்றவர்கள் அல்லவென்றால் இன்று அவர்கள் புரியும் செயல்களுக்கு விளக்கம் தாருங்கள். அவர்கள் நரம்பு தளர்வுற்றவர்கள் அல்லவென்றால் அவர்களை இவ்வாறு செய்ய தூண்டுவது எது என்று எனக்கு கூறுங்கள். புரிகிறதா? ஒவ்வொருவரும் தன் ஸ்தாபனத்தை ஆதரித்து பேராசை கொண்டவனாய் இருக்கிறான். இயேசு அப்படி இருக்கவில்லை. அவர் எதை குறித்தும் அவசரப்படவில்லை. பார்த்தீர்களா? அவர் பேராசை கொண்டவராய் இருக்கவில்லை. அவர் நம்முடைய மாதிரியாய் இருந்தார். தேசத்தில் சட்டவிரோதமான குற்றங்கள், இந்த தேசத்தில் இதுவரை காணப்படாத குற்றங்கள் இப்பொழுது காணப்படுகின்றன. என்ன தவறு இருந்தது? வாலிபர்கள், சபையங்கத்தினர்கள் மற்றவர்களை கொல்லுகிறார்கள். மனிதர்கள் தங்கள் மனைவிகளையும் குடும்பத்தினரையும் கொன்று குழந்தைகளை எரித்து போடுகிறார்கள். இந்த குற்ற அலையை பாருங்கள். அவர்கள் நரம்பு தளர்ச்சி கொண்டவர்கள் இல்லையா? அப்படி இல்லை என்றால் வேறென்ன? அவர்களுடைய செயல்களை குறித்து என்ன? அதிகார பைத்தியம் கொண்ட நாடுகள் ஒரு நாடு மற்ற நாடுகளை கைப்பற்றி அவைகளை ஒரே கொடியின் கீழ் கொண்டு வந்து ஒரே நாடாக்க முனைகிறது. அதிகார பைத்தியம், கெட்ட நடத்தை. ஏன் உலகமானது இதுவரை இல்லாத அளவுக்கு கெட்ட நடத்தை கொண்டுள்ளது? பெண்களோ நிர்வாணிகளாக தெருக்களில் நடந்து செல்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய சரியான சிந்தையில் இருக்கிறார்கள் என்று கூறுகின்றீர்களா? அவர்கள் அவ்வாறு இருக்க முடியாது. அவர்கள் ஒரு காலம் அப்படி இருக்க முடியாது. கவனியுங்கள், தன்னுடைய ஆடைகளை களைந்து நிர்வாணியாக இருந்த ஒரு மனிதனை குறித்து வேதத்தில் கூறப்பட்டுள்ளது. அவன் லேகியோன். அவன் தன்னுடைய சிந்தையை இழந்து விட்டிருந்தான். இயேசு அவனை கண்டு அவனுக்கு சரியான புத்தியை கொடுத்த போது அவனோ தன்னுடைய உடைகளை அணிந்து கொண்டான். அது உண்மை. உங்கள் உடைகளை களைய செய்வது எது? பிசாசு. அது உண்மை. அப்படியானால் நீங்கள் நரம்பு திறச்சி கொண்டவர்கள் அல்ல என்று கூறுகின்றீர்களா? இங்கு இந்த தெருவிலிருந்து புறப்பட்டு நான்கு நகர தொகுதிகள் வரைக்கும் காரோட்டி சென்று அதற்குள் நிர்வாணியான ஒரு பெண்ணை நீங்கள் காணவில்லை என்றால் திரும்பி வந்து என்னிடத்தில் கூறுங்கள். சரி, கண்டறிந்து பாருங்கள். அப்படி இருந்தும் கூட அவர்கள் நரம்பு திறச்சி கொண்டவர்கள் அல்லவென்று நீங்கள் கூறுகின்றீர்களா? அப்படியானால் என்ன கோளாறு? அவர்கள் தங்களுடைய சரியான சிந்தையில் இருக்க முடியவில்லை. ஒரு சரியான சிந்தையுடைய ஸ்திரீ அதை செய்ய மாட்டாள். அவள் நல்ல சிந்தையை பெற்றுள்ளாள். அவள் தன்னை எதற்கு ஒப்புக் கொடுக்கிறாள் என்று அவளுக்கு தெரியும். தெருக்களில் ஒரு கூட்டம் மிச்சம் கொண்ட பிசாசுகள், அசுத்தமான குடித்து வரித்த மனிதர்கள், கொலைகாரர்கள், எல்லோருமே. உலகமானது இப்பொழுது அதிக மதுவை உபயோகிக்கிறது. அமெரிக்காவில் மளிகை பொருட்களுக்கு செலவிடுவதை காட்டிலும் மதுவுக்கு அதிக பணம் செலவிடுகிறார்கள். நான் நினைக்கிறேன், அதாவது ஒவ்வொரு ஆண்டும் நமது நாட்டில் மதுக்கடன் முன்பிருந்ததை விட எத்தனை மடங்கு அதிகரித்திருக்கிறது என்பது எனக்கு மறந்துவிட்டது. மது அருந்துதல் என்ன செய்கிறது? உங்களை பைத்தியக்கார விடுதிக்கு அனுப்பி வைக்கிறது. புற்றுநோய், உலகம் முழுவதிலும் உள்ள மருத்துவர்கள் பத்திரிகைகளில் வண்டி வண்டியாக புற்றுநோய் என்று எழுதி உங்களுக்கு அறிவித்த போதிலும், சிகரெட்டுகள், அவர்கள் எலிகளின் மேல் பரிசோதனை நடத்தி புகைப்பிடிப்பதால் நுரையீரல் புற்றுநோய் உண்டாகிறது என்று நிரூபித்திருக்கிறார்கள். நுரையீரல் புற்றுநோய் கொண்டவர்களில் 70% பேர் புகைப்பிடித்த காரணத்தால் அதை கொண்டிருக்கிறார்கள். இருப்பினும் பெண்களும் ஆண்களும் புகையை உங்கள் முகத்தில் ஊதுகிறார்கள். ஒரு வகை நரம்பு தளர்ச்சி அல்லவென்றால், நரம்பு தளர்ச்சி என்றால் என்ன? இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டு நிரூபிக்கப்பட்டு பரலோகத்தின் தேவன் அக்னிஸ்தம்ப வடிவில் ஜனங்களின் மேல் அசைவாடி இயேசு கிறிஸ்து தமது வருகையின் கடைசி கட்டத்தை அடைந்திருக்கிறார் என்பதை காண்பித்து அவர்களுக்கு கடைசி அடையாளத்தை அளிக்கும் போது அவர்களோ அதை பார்த்து சிரித்து அதை குறித்து பரிகாசம் செய்து அவர்களை சபை அங்கத்தினர் என்று அழைத்துக் கொள்கிறார்கள். அப்படி இருந்தும் அவர்கள் நரம்பு தளர்ச்சி கொண்டவர்கள் அல்ல என்று கூறிக்கொள்கிறார்களே. இதற்கு எனக்கு விளக்கம் தாருங்கள். என் நேரமோ கடந்து கொண்டே போகிறது. அவர்கள் நரம்பு தளர்ச்சி கொண்டவர்கள் இல்லையா என்று கேட்டு பாருங்கள். நிச்சயமாகவே அவர்கள் படித்த நரம்பு தளர்ச்சி கொண்டவர்கள். அது முற்றிலும் உண்மை. அவர்களுடைய நிலைக்கு விளக்கம் அளியுங்கள். உங்களால் முடியவே முடியாது. அவர்களோ தங்களுடைய கூந்தலை கத்தரித்துக் கொண்டு உலக பிரகாரமான உடைகளை உடுத்திக் கொண்டு அந்நிலையில் தெருக்களில் நடந்து செல்கிறார்கள். தேவனுடைய வேதமோ அதற்கு விரோதமாக எச்சரிக்கிறது. கூந்தல் கத்தரிக்கப்பட்ட ஒரு பெண் ஜபம் செய்யக்கூடாது என்று அது தடை விதிக்கிறது. ஒரு மனிதன், அதாவது அவள் அப்படி செய்கிறாள். அப்படியானால் அவள் தன் கணவனுக்கு நடத்தை கெட்டவளாகி விடுவாள். அவளை விவாகரத்து செய்து அனுப்பிவிட அவனுக்கு பூரண உரிமை உண்டு. அது முற்றிலும் உண்மை. தேவனுடைய வார்த்தை அவ்வாறு கூறுகிறது. ஒரு பெண் அதை அறிந்திருந்தும் குட்டை முடியை வைத்துக் கொண்டு தன்னை கிறிஸ்தவள் என்று அழைத்துக் கொள்கிறாள். இது நரம்பு தளர்ச்சி அல்லவென்றால் வேற என்ன? நரம்பு தளர்ச்சி என்றால் என்னவென்று யாராயும் என்னிடம் கூற விரும்புகிறேன். ஆம், அவர்கள் நரம்பு தளர்ச்சி உள்ளவர்களே. அதிகம் படித்து கல்லூரிகளில் பட்டம் பெற்றவர்கள். நாமோ நம்முடைய பிள்ளைகளுக்கு வேதத்தையும் இயேசு கிறிஸ்துவையும் கற்பித்துக் கொடுப்பதை காட்டிலும் இயற்கணிதத்தையும் மற்றும் உயிரியல் போன்றவைகளையுமே கற்பிக்க அதிக நேரம் செலவிடுகிறோம். டேவிட் கிராக்கெட் யார் என்று அறியாத ஒரு பிள்ளை நாட்டில் கிடையாது. ஆனால் அவர்களில் மூன்றில் ஒரு பங்கு பிள்ளைகள் கூட இயேசு கிறிஸ்து யார் என்பதை அறியாமல் இருக்கிறார்கள். அப்படியானால் இது நரம்பு தளர்ச்சி இல்லையா? நிச்சயமாகவே அதுதானது. இப்படியாக அவர்கள் புரியும் செயல்களை நாம் எப்படியாய் கூறிக்கொண்டே செல்லலாம்? இதை கவனித்துக் கொள்ளுங்கள். வேதம் ஒன்றை கண்டனம் செய்யும் போது சபை ஸ்தாபனங்கள் அதை ஆதரிக்கின்றன. அப்படியானால் ஊழியமே நரம்பு தளர்ச்சி உள்ளவர்களை கொண்டுள்ளது அல்லவா? கல்வி கற்ற நரம்பு தளர்வு உள்ளவர்கள். அது முற்றிலும் உண்மை. சபை ஸ்தாபனங்கள் அதை ஆதரிக்கின்றன. லோத்தை நினைவு கூறுங்கள். அவன் மிகவும் சாமர்த்தியம் உள்ளவன். அவனை அப்படியே ஒரு நிமிடம் இப்பொழுது கவனியுங்கள். சில நிமிடங்கள் கூடுதலாக எடுத்துக் கொள்வதற்காக மன்னியுங்கள். இது மிகவும் முக்கியமானது. இது வெளியே சென்று கொண்டு, அதாவது இது ஒளிநாடாவில் பதிவு செய்வதை கேட்க நீங்கள் வந்திருக்கிறீர்கள். பாருங்கள், பாருங்கள், ஒரு நிமிடம் நாம் நிறுத்துவோம். கர்த்தாவே, நான் இதை காணட்டும் என்று ஒரு வினாடி உங்களுடைய இதயத்தை ஜெபம் செய்யுங்கள். உங்களுடைய மனதை புரிந்து கொள்ளும்படியாக திறவுங்கள். தேவன் அதை செய்வாராக. பாருங்கள், இந்த தேசத்தை மாத்திரம் இப்பொழுது நாம் எடுத்துக்கொண்டு பார்ப்போம். தேவன் என்ன கூறினார் என்பதையே நாம் கூறுவோமாக. வேதம் சோதோமின் பாவங்கள் நீதிமானாகிய லோத்தின் ஆத்துமாவை நாள்தோறும் பாதித்தது என்று கூறியுள்ளது. ஆனால் அதை எதிர்த்து நிற்க அவனுக்கோ போதிய தைரியம் இல்லை. அது சரிதானே? அவனால் அப்படி செய்ய முடியவில்லை. அவன் நகராண்மை தலைவராயிருந்தான். அவனால் எதிர்த்து நிற்க முடியவில்லை. ஆனால் வேதமோ சோதோமியரின் பாவங்கள் அவனுடைய ஆத்மாவை வாதித்தன என்று கூறியுள்ளது. அது தவறு என்று அவன் அறிந்திருந்தான். ஆயினும் அதை எதிர்க்க அவனுக்கோ போதிய தைரியம் இல்லை. இப்பொழுது கவனியுங்கள், இன்று அளிக்க வேண்டிய தங்களுடைய செய்தியை ஆயத்தப்படுத்துவதற்கென நேற்று தங்கள் வேதாகமத்தை படித்த போது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கொடுக்கப்படும் தண்ணீர் ஞானஸ்தானத்தை அதில் கண்ட எத்தனை லோத்துக்கள் அமெரிக்காவில் இருக்கிறார்கள், அவர்களில் எத்தனை பேர் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை குறித்து படித்திருப்பார்கள், இயேசு கிறிஸ்து ஏற்றுமென்று மாறாதவராய் இருக்கிறார் என்பதையும், மார்க் 16 விசுவாசிக்கிறவர்களை இந்த அடையாளங்கள் பின்தொடரும் என்பதையும் படித்திருப்பார்கள், யோவான் 14:12 உள்ள என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான் என்பதை படித்திருப்பார்கள். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நினைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்பதை படித்திருப்பார்கள். எத்தனை லோத்துக்கள் அதை படித்திருப்பார்கள். ஆயினும் தாங்கள் சேர்ந்துள்ள சபை ஸ்தாபனம் காரணமாக சாக்கு போக்கு கூறுகிறார்கள். கவனமாய் வேதத்தில் பாருங்கள், அவர்களுடைய சபையோரை பாருங்கள், அவர்களோ கூந்தல் கத்தரிக்கப்பட்ட பெண்களை கொண்டுள்ளார்கள். வேதமோ அதை கண்டிக்கிறது என்று அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். அவர்களுடைய சபை அங்கத்தினர்கள் குட்டைக்கால் சட்டை அணிந்து தெருக்களில் நடந்து செல்வதை பாருங்கள். தேவனுடைய வார்த்தைகள் அதற்கு விரோதமாக உள்ளது என்று அவர்களுக்கு தெரியும். இருப்பினும் அதற்கு விரோதமாக பிரசங்கிக்க அவர்களுக்கோ தைரியம் இல்லை. ஆனால் அதே சமயத்தில் கிறிஸ்தவர் என்று அழைத்துக் கொள்ளும் ஒரு மனிதனுடைய ஆத்மா அதற்கு விரோதமாய் கூக்குரலிடுகிறது. ஆயினும் அவருக்கோ தைரியம் இல்லை. இது நவீன சோதோம் இல்லை என்றால் அது வேறெங்குள்ளது. அதற்கு விரோதமாக கூக்குரலிடும் வேறு யாரையாகிலும் தேவன் எங்களுக்கு தருவாராக. அது உண்மை. யோவான் ஸ்நானகன் இப்பொழுதே கோடாதியான மரங்களின் வேறுகே வைத்திருக்கிறது என்று கூறினது போல தைரியமாய் கூறும் யாராகிலும் இன்று நமக்கு அவசியம். கவனியுங்கள், இவர்கள் நவீன சோதோமியர்கள். பார்த்தீர்களா, தேசம் முழுவதுமே நவீன சோதோம் குமாராவாகிவிட்டது. லோத்து மீண்டும் உயிர் வாழ்கிறான். இல்லை, எல்லா இடங்களிலும் உயிர் வாழ்கிறான். ஏனெனில் அவனுடைய உத்தமமான உள்ளெண்ணம் வார்த்தையை கொண்டு அவன் தவறாக இருக்கிறான் என்று அவரிடத்தில் கூறுகிறது. சிக்காகோவில், பெரிய சிக்காகோவில் என்ன சம்பவித்தது என்று பாருங்கள். 300 பிரசங்கிமார்கள் அங்கு உட்கார்ந்து கொண்டிருந்தனர். அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்று கர்த்தர் அன்றிரவே என்னிடத்தில் முன்னறிவித்தார். அவர்கள் எனக்கு கண்ணி வைத்திருந்தனர். நான் அங்கு சென்றேன். நானோ சகோதரன் கார்ல்சன் அவர்களிடம், நீங்கள் இந்த கூட்டத்தை இந்த உணவகத்தில் நடத்தப் போவதில்லை, நீங்கள் மற்றொரு இடத்திற்கு அதை மாற்றி அமைக்க வேண்டியிருக்கும், அது பச்சை நிறம் கொண்ட ஒரு அறையாயிருக்கும், அவர்கள் எனக்கு ஒரு கண்ணி வைத்திருக்கிறார்கள், அங்கு வைத்திருக்கவில்லையா சகோதரன் கார்ல்சன் என்று கேட்டேன். அவரோ வெட்கி தலைகுனிந்து கொண்டார். என்னை சிக்காகோ கூட்டத்திற்கு அழைக்க சில நாட்களுக்கு முன்பு அவரின் அலுவலகத்துக்கு வந்திருந்தார். அப்பொழுது அவர், சகோதரன் பிரணாம் அவர்களே, அதை என்னால் மறக்கவே முடியாது என்று கூறினார். நான், அவர்களோ எனக்கு ஒரு கண்ணி வைத்திருக்கிறார்கள், ஏன் சகோதரன் கார்ல்சன் அவர்களே, நீங்களும் தாமியும் அதை என்னிடத்தில் கூற ஏன் பயப்படுகின்றீர்கள் என்று கேட்டேன். அவர்கள் இருவருமே வெட்டி தலைகுனிந்து கொண்டனர். அப்பொழுது நானோ, டாமி, ஏன் நீர் பேசாமல் இருக்கிறீர்கள் என்று கேட்டேன். அதற்கு அவரோ, என்னால் பேச முடியவில்லை என்றார். அப்பொழுது நான், நீங்கள் எனக்கு சாதகமாக இருக்க போவதாக கூறினதாக நான் நினைத்தேன் என்றேன். அப்பொழுது நான், கடந்த இரவு கத்தரனிடத்தில் இன்று நீ எங்கு செல்லும் போது அந்த கட்டடம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்பதை காண்பார். நீ மற்றொரு கட்டடத்துக்கு போக போகிறாய். வேத பண்டிதர் மீட் அவர்களோ இந்த பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டிருப்பார். பாடல்களை பாடும் அந்த கருப்பு மனிதனும் அவருடைய மனைவியும் இங்கு உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள் என்று, இப்படியாக ஒவ்வொருவரும் எங்கே உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள் என்றும் கூறினார். மேலும் நான், அங்கு புத்த மத குரு ஒருவர் இங்கு உட்கார்ந்து கொண்டிருப்பார் என்று அவர் கூறினார் என்றேன். அப்பொழுது நான், இது உண்மையா என்று கண்டறியுங்கள். நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கொடுக்கப்படும் தண்ணீர் ஞான ஸ்நானத்தை குறித்து பிரசங்கிப்பதால் அவர்களோ எனக்கு விரோதமாக இருக்கிறார்கள். நான் சர்பத்தின் வித்தை பிரசங்கிப்பதால் அந்நிய பாஷையில் பேசும் ஒவ்வொரு மனிதரும் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறான் என்பதற்கு எதிரான அத்தாட்சியை நான் காண்பிப்பதால் மற்றும் அதே காரியங்களின் பேரில் அவர்களோ எனக்கு விரோதமாக இருக்கிறார்கள் என்றேன். மேலும் நான், அங்கு வந்து தேவன் செய்வதை கவனித்து பாருங்கள் என்றேன். நாங்களோ அங்கு சென்றோம். அவர்கள் அங்கு சென்றபோது அதற்கு 2 மணி நேரத்துக்கு முன்பு அல்லது இன்னும் சற்று முன்பு அந்த பிற்பகலில் உணவக நிர்வாகிகள் சகோதரன் கார்ல்சன் அவர்களை வரும்படியாக கூறினார்கள். வாடகைக்கான முன்தொகையை வாங்கினவர் அவரிடத்தில், இதை நாங்கள் ரத்து செய்தாக வேண்டும், ஏனென்றால் எங்கள் மேலாளர் அந்த இடத்தை அன்றிரவு இல்லை இன்று காலை ஒரு இசைக்குழுவுக்கு அளிப்பதாக ஏற்கனவே வாக்களித்து விட்டார் என்றார். எனவே அவர்களால் அந்த இடத்தை பெற்றுக் கொள்ள முடியாமல் போயிற்று. எனவே நாங்கள் அந்த டவுன் அண்ட் கண்ட்ரி உணவகத்துக்கு சென்றோம். அக்காலையில் நாங்கள் உள்ளே சென்று அங்கு நின்ற போது, அப்பொழுது சகோதரன் கார்ல்சன் அவர்களோ, ஒரு காரியம் உண்டு சகோதரராக நீங்கள் சகோதரன் பிரணாமுக்கு ஒத்துப்போகாமல் இருக்கலாம், ஆனால் ஒன்று, தான் விசுவாசிப்பதை கூறுவதற்கு அவருக்கு பயமே கிடையாது என்றார். மேலும் அவர் தொடர்ந்து, இவை இப்படியாக நடக்கும் என்று அவர் என்னிடத்தில் கூறின விதமாகவே சரியாக அப்படியே தான் இருக்கிறது என்றார். மேலும் அவர், இப்பொழுது இதோ அவர் இருக்கிறார், அவரே தனக்காக பேசட்டும் என்றார். நான் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை என்று பவுல் கூறின அந்த வேத வசனத்தை எடுத்துக்கொண்டேன். அப்பொழுது நானோ, இயேசு கிறிஸ்து நாமத்தில் கொடுக்கப்படும் தண்ணீர் ஞானஸ்தானத்துக்கு நீங்கள் எனக்கு எதிராக இருக்கிறீர்கள், அதே சமயத்தில் இங்குள்ள 300 பேருக்கும் அதிகமானவர்கள் உங்களை வேத பண்டிதர் இன்னார் இன்னார் என்று அறிமுகப்படுத்திக் கொண்டீர்களே என்றேன். மேலும் நான், எனக்கோ ஆரம்ப பள்ளியின் இலக்கண கல்வி கூட கிடையாது, ஆனால் இங்குள்ள எந்த மனிதனாவது உங்கள் வேதத்தோடு இங்கு வந்து என் பக்கத்தில் நின்று கொண்டு நான் கூறினவைகளில் ஒன்றையாகிலும் மறுதலியங்கள் பார்க்கலாம் என்று நான் சவாலிடுகிறேன் என்றேன். நீங்களோ அதை கேட்க விரும்பினால் அது ஒலிநாடாவில் பதிவு செய்யப்பட்டுள்ளபடியால் நீங்கள் கேட்கலாம். நான் கண்டதிலேயே அது மிகவும் அமைதியான கூட்டமாகிவிட்டது. நான், காரியம் என்ன என்று கேட்டேன். அன்றைய காலை கூட்டத்துக்கு வந்திருந்தவர்கள் யாராகிலும் இன்றிரவு இருக்கிறார்களா? நீங்கள் கரங்களை உயர்த்துவதை நாங்கள் பார்க்கட்டும். ஆம், நல்லது. நிச்சயமாகவே எல்லா இடமும் சுற்றி பாருங்கள். மேலும் நான் உங்களால் இந்த உபதேசங்களை ஆதரிக்க முடியாமல் போனால் விலகி நில்லுங்கள் என்றேன். சரி, அவர்களோ மூலையில் இதை குறித்து அதிகமாக சத்தமிடுகிறார்கள். ஆனால் இந்த பிரச்சனையை முகமுகமாய் சந்திக்க வேண்டிய தருணம் வரும்போது அது வித்தியாசமாகி விடுகிறது. அது உண்மை. அந்த மனிதர்களோ சென்று விட்டார்கள். அதன் பின்னர் டாமி ஹிக்ஸ் அவர்கள், நான் இதன் 300 ஒளிநாடாக்களை வாங்கி எனக்கு தெரிந்த பாவனை செய்கின்ற திருத்துவ பிரசித்தி போதகர் ஒவ்வொரு போதகருக்கும் அனுப்ப விரும்புகிறேன் என்றார். அங்கு வந்திருந்த மக்களோ என்னோடு கரங்குலுக்கி, நாங்கள் உங்களுடைய கூடாரத்துக்கு வந்து ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்வோம் என்றனர். அவர்கள் எங்கே? சாக்கு போக்குகள், என்னால் அதை செய்ய முடியாது. என் சாபனம் என்னை அதை செய்ய அனுமதிக்காது. நான் ஒரு மனைவியை கொண்டேன், நான் ஏற்பாடு வாங்கிவிட்டேன், நான் ஒரு துண்டு நிலம் வாங்கியிருக்கிறேன், அதை போய் பார்க்க வேண்டும் போன்றவை. புரிகிறதா? அவைகளை போன்ற சாக்கு போக்குகள் சரியா? அந்த வாழ்க்கை சுவிசேஷத்துக்கு தகுதியாக அமைந்துள்ளதா? சுவிசேஷம் சரியானால் நமக்குள்ள எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அதற்காக வாழ்வோம். ஒரு கிறிஸ்தவராயிருங்கள். ஆமையா, ஆமே. நான் முடிக்கப் போகும் நேரத்தில் இப்பொழுது கவனியுங்கள். ஆனால் அவர்களுடைய சாக்குப்போக்குகள், அவர்களுடைய கோட்பாடுகளும் ஸ்தாபனங்களுமே. அது ஒரு மரத்தை போன்றது. நான் சகோதரன் பாங்க்ஸ் அவர்களின் மரத்தை அன்று பார்த்துக் கொண்டிருந்தேன். எனக்கு ஒரு ஊசியிலை மரம் இருந்தது. ஓ, ஏறக்குறைய 15 ஆண்டுகளுக்கு முன்பு அல்லது அதற்கும் அதிகமான ஆண்டுகளுக்கு முன்பு அங்கு நான் வசித்த போது ஒரு ஊசிகளை மரத்தை நட்டேன். நானும் அந்த மரத்தில் கிளைகளை வளர விட்டு விட்டேன். அதன் கீழ் ஒரு சிறு புல்லும் கூட வளரவில்லை. நாங்கள் புல் வெட்டும் எந்திரத்தை கொண்டு செல்ல முடியவில்லை. எனவே அதன் பின்னர் நான் ஒரு ரம்பத்தை எடுத்து மரக்கிளைகளை வெட்டினேன். ஊசிகளை மரமும் உயரமாக வளர்ந்தது. நாங்களும் புல்வெட்டும் எந்திரத்துடன் அதன் கீழ் நடந்து செல்ல முடிந்தது. இப்பொழுது அதன் அடியிலோ மிகவும் நீங்கள் எப்போதும் கண்டதிலேயே அழகான புல் வளர்ந்திருக்கிறது. அது என்ன? அந்த வித்து அங்கிருந்தது. அது வெளிச்சம் பெற வேண்டியதாக இருந்தது. உங்கள் ஸ்தாபனங்கள், உங்கள் சாக்குப்போக்குகள் அங்குள்ள அந்த வித்தின் மேல் உண்மையாகவே வெளிச்சம் படாதபடிக்கு அதை நிழலிட்டால் நீங்கள் லோத்தின் பங்கை வகிக்கின்றீர்கள். அவைகளை தூரம் எறிந்து விடுங்கள். சுவிசேஷ வெளிச்சம், இயேசு கிறிஸ்துவின் வல்லமை அதன் மேல் பிரகாசிக்கட்டும். ஆம், அதன் மேல் வெளிச்சம் படாமல் தடுத்தால் அது ஜீவிப்பதை அது தடை செய்யும். ஏனென்றால் வெளிச்சம் அங்கு சென்றால் அது ஜீவன் பெற்று வளரும். அந்த காரணத்தினால் தான் ஜனங்களோ அப்படிப்பட்ட கூட்டங்களுக்கு செல்லாதீர்கள் என்று கூறுகிறார்கள். அவர்களுடைய அங்கத்தினர் ஒருவர் மேல் இந்த வெளிச்சம் பட்டுவிடுமோ என்று அவர்கள் பயப்படுகிறார்கள். நிலச்சந்தையில் இருந்த சமாரி ஸ்திரீயை நினைவு கூறுங்கள். அவளோ ஒரு விபச்சாரியாக இருந்தாள். அங்கு நின்ற அந்த ஆசாரியர்கள் இயேசு நாத்தான்வேலிடம், நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போதே உன்னை கண்டேன் என்று கூற கண்டனர். உடனே அந்த ஆசாரியர்கள், அவன் பெயல் சபோன், அவன் ஒரு குறி சொல்பவன், அது பிசாசு என்றார்கள். ஆனால் இந்த ஸ்திரீயோ நடத்திக்கிட்ட நிலையில் அங்கு சென்றபோது அவள் 6 பேரோடு வாழ்க்கை நடத்தினாள். அவள் அந்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கையில் அங்கே நடந்து சென்றாள். அவள் அந்த நடத்திக்கிட்ட நிலையில் இருந்தாள். இயேசுவோ தாகத்துக்கு தாய் என்றார். அப்பொழுது உரையாடலானது ஆரம்பமானது. அவரோ, உன் புருஷனை இங்கே அழைத்துக் கொண்டு வா என்றார். அவளோ, எனக்கு புருஷன் இல்லை என்றாள். அப்பொழுது அவர், நீ சொன்னது சரிதான், உனக்கு 5 புருஷர்கள் இருந்தார்கள், ஆனால் இப்பொழுது உனக்கு இருப்பவன் உனக்கு புருஷன் அல்ல என்றார். அவள், ஐயா, நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன், மேசியா வரும்போது இதை செய்வார் என்று அறிவேன் என்றாள். இயேசுவோ, நானே அவர் என்றார். அத்துடன் அது முடிவு பெற்றுவிட்டது. இந்த வேசிக்குள் மறைந்திருந்த அந்த வித்தின் மேல் வெளிச்சம் பட்டவுடனே அவளுடைய வேசி நாட்கள் முடிவுற்றுவிட்டன. அவள் தெருவில் தேவனை மகிழ்படுத்திக் கொண்டே சென்று, நான் செய்த எல்லாவற்றையும் சொன்ன மனிதரை வந்து பாருங்கள், அவர் மேசியா அல்லவா என்றாள். அது என்ன? விபச்சார நிழலுக்கு மறைந்திருந்த அந்த வித்தின் மேல் வெளிச்சம் பட்டது. ஆமையா, இப்பொழுது இதை கூறி நாம் முடித்து விடுவோமாக. எழுதி வைத்த குறிப்புகள் இன்னும் எத்தனை பக்கங்கள் இருக்கின்றன என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் அவை அனைத்தையும் இப்பொழுது நான் நிச்சயமாக எடுக்கப் போவதில்லை. ஏறக்குறைய 10 பக்கங்கள் இருக்கின்றன. அப்படியானால் பாதியை தான் நான் முடித்திருக்கிறேன். இதை கூறிவிட்டு நாம் முடித்து விடுவோம். முன்னாளில் இருந்த தகுதியான வாழ்க்கையை நாம் ஒப்பிட்டு பார்ப்போம். பரிசுத்த பவுலின் வாழ்க்கையை ஐஸ்வர்யவான் ஆகிய வாலிப தலைவனின் வாழ்க்கையோடு நாம் ஒப்பிட்டு பார்ப்போம். ஒரே வெளிச்சம் தான் இருவர் மேலும் பட்டது. இருவரும் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து ஒரே விதமான அழைப்பையே பெற்றுக் கொண்டார்கள். அது சரியா? அவர்கள் இருவருமே வேதத்தில் தேர்ச்சி பெற்றவர்கள். இருவருமே வேத சாஸ்திரிகள். இயேசுவோ ஐஸ்வர்யவானாகிய அந்த வாலிபனிடத்தில் கற்பனைகளை கைக்கொள் என்று கூறினது நினைவிருக்கிறது அல்லவா? அவனோ, இதை என் சிறு வயது முதல் நான் கை கொண்டு வருகிறேன் என்று கூறினான். அவன் பயிற்சி பெற்ற ஒரு மனிதனாக இருந்தான். பரிசுத்த பவுலும் அந்த விதமாகத்தான் இருந்தான். அந்த இருவருமே வேத வாக்கியங்களில் சிறப்பாக பயிற்றுவிக்கப்பட்டிருந்தனர். ஆனாலும் இருவரும் வார்த்தையை கொண்டவர்களாகவே இருந்தனர். ஒருவன் அதை அறிவினால் பெற்றிருந்தான், மற்றொருவனோ ஜீவனின் மரபணுவை கொண்டவனாக இருந்தான். அந்த ஒளியானது பவுலுக்கு முன்னால் மின்னி பிரகாசித்த போது அவனோ, ஆண்டவரே, நீர் யார் என்றான். அதற்கு அவரோ, நான் இயேசு என்றார். அப்பொழுது அவன், அப்படியானால் இதோ இருக்கிறேன் என்றான். அவன் ஆயத்தமாயிருந்தான். இருவர் மேலும் வெளிச்சம் பட்டது. ஒருவனில் விட்டு உயிர்ப்பிக்கப்பட்டது, மற்றவனில் ஒன்றும் ஏறிடவில்லை. அது அந்த விதமாகவே இன்றைக்கும் உள்ளது. ஆவிக்குரிய சபை, மாம்சத்துக்குரிய சபை. ஐஸ்வர்யவானோ தன்னுடைய சாக்கு போக்கை உடையவனாக இருந்தான். அவனால் அதை செய்ய முடியவில்லை. உலகத்தில் அவனுக்கு இருந்த அநேக நண்பர்களால் அவன் கீழே எடுக்கப்பட்டான். அவர்களுடன் கொண்டிருந்த தொடர்பை அவன் விட்டுவிட விரும்பவில்லை. இன்றைக்கும் அநேகருக்குள்ள பிரச்சனை அந்த விதமாகவே உள்ளது. நீங்கள் ஒரு விடுதியை சேர்ந்திருப்பதால் உங்களால் அந்த சகோதரத்துவத்தை விட்டுவிட உங்களால் முடியவில்லை என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். அவர்கள் மது அருந்துதல் மற்றும் அது போன்ற செயல்களை புரிகிறார்கள். அவர்கள் இதை செய்கிறார்கள். சரி, அதனோடு அப்படியே சென்று கொண்டிருங்கள். விடுதிக்கு விரோதமாக, அந்த ஸ்தாபன சபைக்கு விரோதமாக எனக்கு ஒன்றுமில்லை. நான் உங்களை குறித்து பேசுகிறேன். புரிகிறதா? ஆம், புரிகிறதா? அதற்கு விரோதமாக ஒன்றுமில்லை. ஒன்றின் ஆறு மற்றொன்றின் அரை டஜன் ஸ்தாபன சபைகள் தேவனுடைய வார்த்தையை மறுதளிப்பதால் அவை விடுதிகளே என்று வேறொன்றும் இல்லை என்று இப்பொழுது நான் உங்களிடத்தில் கூறினேன். கவனியுங்கள், ஐஸ்வர்யவான் தன்னுடைய சாக்கு போக்குகளை உடையவனாக இருந்தார். ஆயினும் அவன் தன் சாட்சியை புறக்கணிக்கவில்லை. அவன் பெரிய வியாபாரத்தில் ஈடுபட்டிருந்தான் என்று நாம் கண்டறிகிறோம். அவனுக்கோ புத்தி இருந்தது. அவன் அதிகமாக விருத்தி அடைந்து முடிவிலே அவனுடைய பொருட்களை சேமித்து வைக்க புதிய களஞ்சியங்களை கட்ட வேண்டிய நிலைமை அவனுக்கு உண்டானது. அவன் மறித்த போது கழுத்து பட்டையை திருப்பி கொடுக்கும் பட்டதாரி போதகர் ஒருவர் அவனுடைய சவாடக்கத்தின் போது பிரசங்கித்திருப்பார் என்பதில் சந்தேகமே கிடையாது. அவர் பிரசங்கிக்கும் போது ஒரு கால் இப்படி அவர் கூறியிருக்கலாம், அவர்கள் கொடியை அரக்கம்பத்தில் பறக்கவிட்டு இந்த நகரின் நகராண்மை தலைவராக பணியாற்றிய எங்கள் அருமை சகோதரன் இப்பொழுது சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய கரங்களை அடைந்துவிட்டார் என்று அவர் சபையில் ஒரு சிறந்த அங்கத்தினராக விளங்கினார். அவர் இன்னவைகளை செய்தார் என்று கூறியிருப்பார்கள். ஆனால் வேதமோ அவன் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது நரகத்தில் வேதனை அனுபவித்துக் கொண்டிருந்தான் என்றே உரைத்துள்ளது. புரிகிறதா? அவன் நரகத்திலும் தான் விசுவாசித்ததை கடைபிடிக்க வேண்டும் என்று விரும்பினான் என்பது நினைவிருக்கட்டும். அவன் லாசுருவை ஆபிரகாமின் மடியிலே கண்டபோது, என் தகப்பனாகிய ஆபிரகாமே, லாசுருவை இங்கே அனுப்பும் என்றான். அப்பொழுதும் ஆபிரகாமை அவனுடைய தகப்பன் என்றே அழைத்தான். புரிகிறதா? அவன் தன்னுடைய அறிவை பெற்றிருந்து புத்தி கூர்மை உள்ள சபைக்கு சென்றான். வெளிச்சம் அவன் மேல் பட்டபோது அவனோ அதை புறக்கணித்து விட்டான். அதுவே இன்றைய நவீன சபையின் போக்காயிராவிட்டால் அது வேறென்றவென்று எனக்கு தெரியவில்லை. தேவன் அவர்களுடைய பாதையில் எதை பிரகாசிக்க செய்த போதிலும் அக்னிஸ்தபத்தையோ அல்லது வேறதையோ அவர்கள் தங்கள் அறிவிக்கொண்டே அதற்கு விளக்கம் அளித்து அதை நிராகரித்து அவர்கள் சமுதாயத்தில் கொண்டுள்ள உயர்ந்த நிலைக்கேற்ப அறிவாளிகளின் கூட்டத்தில் சேர்ந்து கொள்கிறார்கள். பவுலோ ஏற்கனவே சமுதாயத்தில் உயர்ந்த நிலையை அடைந்திருந்தான். அவன் சிறந்த அறிவாளியாய் கமாலியேலின் கீழிருந்து பயின்ற பெரிய மேதையாய் இருந்தான். பிரதான ஆசாரியனுக்கு வலது கையாக இருந்தவன். ஆகையால் தான் அவன் பிரதான ஆசாரியனிடம் சென்று உருளும் பரிசுத்தர்களை சிறைப்படுத்த அதிகாரத்தை பெற முடிந்தது. ஆனால் அவனுடைய பாதையில் வெளிச்சம் பிரகாசித்த போது இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் வழிநடத்தின அதே அக்னிஸ்தம்பத்தை அவன் கண்டு அது இயேசு கிறிஸ்து என்று அறிந்து கொண்ட போது அவன் அறிந்திருந்த எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டான். அவன் ஜீவனை பெற்றுக் கொண்டான். அந்த ஐஸ்வர்யவானின் வாழ்க்கையானது அவன் கேட்ட சுவிசேஷத்திற்கு தகுதியாக அமைந்திருந்ததாக உங்களால் கூற முடியுமா? அவன் விசுவாசியாய் இருந்த போதிலும் அறிவாளிகளின் மத்தியிலும் கேளிக்கைகளின் மத்தியிலும் அவன் வாழ்ந்த அந்த வாழ்க்கையை நீங்கள் அவ்வாறு கூற முடியுமா? அன்றிரவு சூரியன் மறைந்த பிறகு அவன் விருந்துபடிதான் ஆசாரியர் ஒருவர் ஜபம் செய்து அதை ஆரம்பித்து வைத்திருப்பார். அங்கு கேளிக்கை இருந்தது. அப்பொழுது ஒரு தரித்திரன் அவனுடைய வாசலில் படுத்துக் கொண்டிருந்தான். அவன் தன் விருந்து பண்ணி அவன் தேவன் பேரில் கொண்டிருந்த தன்னுடைய மகத்தான விசுவாசத்தை குறித்து பேசினான். ஆனால் அடுத்த நாள் விடியும் முன்பே, சூரிய உதயத்துக்கு முன்பே அவன் நரகத்தில் இருந்தான். அது உண்மை. அதுதான் உங்கள் அறிவாளிகள். ஆனால் பவுலோ ஒளி அவனை தாக்கின போது அவனுடைய வாழ்க்கையை நாம் ஒப்பிட்டு அது தகுதியாக இருந்ததா என்று பார்ப்போம். என்ன இருந்தது? ஒளி பவுலின் மேல் பட்ட போது அவன் தனக்கிருந்த அறிவானத்தையும் புறக்கணித்து விட்டு அந்த அறிவாளிகளின் கூட்டத்தை விட்டு விலகி அவன் ஏசு கிறிஸ்துவின் ஆவியில் நடந்தான். தேவனுக்கு மகிமை. அவன் அறிவாளியாக இருந்த போதிலும் அவன் பெரிய சொற்களை உபயோகப்படுத்தவில்லை. அவன் குறைந்த இடத்தில் சென்ற போது, நான் மனித ஞானத்தை கொண்டு உங்களிடத்தில் வரவில்லை, நான் பெரிய சொற்களை கொண்டவராக உங்களிடத்தில் வரவில்லை, ஏனெனில் நீங்கள் உங்கள் விசுவாசத்தை அதில் வைத்து விடுவீர்கள். ஆனால் உங்கள் விசுவாசம் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமையில் இருக்கும் பொருட்டு நான் எளிய விதத்தில் உங்களிடம் வருகிறேன் என்றான். அங்குதான் ஜீவன் உள்ளது. அதை கவனியுங்கள். அவன் தனது கல்வி அறிவை ஒருபோதும் பயன்படுத்தவில்லை. அவன் அறிவாளிகளின் கூட்டத்தில் ஒருபோதும் சேர்ந்து கொள்ளவில்லை. அவன் தாழ்மையுள்ளவனாய் தேவனுடைய வார்த்தை அவனுடைய கோட்பாடுகளுக்கு எதிராக இருந்த போதிலும் அவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கிறிஸ்துவின் ஆவியில் நடந்தான். ஆனால் பவுல் அந்த வெளிச்சத்தை கண்டு அதில் நடந்து அது சரியா? அவன் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தவர்களுக்கு அவன் மூலம் கிறிஸ்துவின் ஜீவன் இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கும்படி அனுமதித்து அவனுக்குள் இருந்த தேவனுடைய ஆவியை அவர்கள் காணும்படி செய்தான். தாழ்மை உள்ளவர்கள் அதை முற்றிலும் விசுவாசித்ததனால் அவருடைய உருமாறுகளை அவன் சரத்தின் மேல் போட்டு அதை எடுத்தனர். அவர்கள் அதை அவ்வளவாக விசுவாசித்தனர். அவர் இயேசு கிறிஸ்துவுக்கு அவ்வளவாக பிரதிநிதியாக இருந்ததால் அவன் தொட்டதெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டது என்று அவர்கள் விசுவாசித்தார்கள். ஆம், அவன் எப்படிப்பட்ட மனிதனாக இருந்திருப்பான்? அவன் தனது ஜீவனையும் தனது ஐஸ்வர்யத்தையும் தனக்கு இருந்த எல்லாவற்றையும் உதவி தள்ளிவிட்டு தனது கல்வி அனைத்தையும் மறந்து மீன்பிடிப்பவர்களோடு, தரித்திரர்களோடு, தெருக்களில் உள்ள ஏழைகளோடு நடந்து சென்று அவனுடைய வெளிச்சம் இயேசு கிறிஸ்துவின் அன்பை பிரதிபலிக்கும்படி செய்தார். அவரோ, நான் வாரினால் 49 தரம் அடிக்கப்பட்டேன், அது என்னை கொலைப்படுத்தவில்லை என்றார். மேலும், என் சரீரத்தில் நான் இயேசு கிறிஸ்துவின் அடையாளங்களை கொண்டிருக்கிறேன் என்றான். ஆசாரியர்கள் சூழ்ந்து கொண்டிருந்த அந்த பிரபலமானவரை காட்டிலும் இவன் எவ்வளவு வித்தியாசப்பட்டவன். அவன் ரோமாபுரியில் யாருமே அவரோடு கூட இல்லாமல் தனிமையாயிருந்த நேரத்தில் அவனை சிரச்சேதம் செய்வதற்காக அவர்கள் ஒரு இடத்தை கட்டினர். அங்குதான் அவன் இவ்வாறு கூறினான், ஓ என்னே, அவனோ நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நீதி உள்ள நியாயபதியாய் கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார். எனக்கு மாத்திரமல்ல, அவருடைய பிரசன்னமாக விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார் என்றான். அதுவே சுவிசேஷத்திற்கு தகுதியுள்ள வாழ்க்கை இல்லை என்றால் ஒரு குமாரனாக இருப்பதற்கு தகுதியுள்ள வாழ்க்கையாய் உள்ளது. அவன் கிறிஸ்துவுக்காக நின்றான். சுவிசேஷம் அவர் மூலம் பிரதிபலிக்க அவன் அனுமதித்தான். அதற்கு முன்பு அவன் சென்று சுவிசேஷத்தை கற்றுக்கொண்டான். அவன் அரேபியாவுக்கு சென்று 3 ஆண்டுகள் தங்கியிருந்து பழைய ஏற்பாட்டை எடுத்து ஆய்ந்தான். பின்னர் பழைய ஏற்பாட்டின் மூலம் அவர் இயேசு கிறிஸ்துவாய் இருந்தார் என்பதை காண்பித்தான். அது அவன் மூலம் எளியோருக்கு பிரதிபலிக்கும்படி அனுமதித்தான். அவனோ, வயிறு நிறைந்திருப்பது எப்படி என்று நான் அறிவேன் என்றும், பசியாயிருப்பதும் குறைவுள்ளவனாயிருப்பது எப்படி என்றும் எனக்கு தெரியும் என்றான். கல்வி கற்று அறிவில் சிறந்தவனாக திகழ்ந்த அப்படிப்பட்ட ஒரு மனிதன், அவனுடைய காலத்தில் மிகச் சிறந்து விளங்கிய கமாலியலிடம் கல்வி பயின்றவன், பிரதான ஆசாரியனிடம் நெருங்கி பழகினவன். சகோதரனே, அவனுக்கு விருப்பம் இருந்தால் அவன் கோடிக்கணக்கான டாலர்கள் சம்பாதித்து அவனுக்கு பிரம்மாண்டமான கட்டிடங்கள் கட்டியிருந்திருக்க கூடும், அது உண்மை. ஆனால் அவன் என்ன சொன்னான், அவருக்கு போட்டுக்கொள்ள ஒரு மேலங்கி மாத்திரமே இருந்தது. தேமா அதை கண்டான். அப்படிப்பட்ட ஊழியத்தை கொண்டிருந்த அந்த மனிதன் 2 தீமோத்தேயு 3 அதிகாரத்தில் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசிரித்து என்னை விட்டு பிரிந்து போய்விட்டான், மற்றவர்களும் என்னை விட்டு போய்விட்டார்கள் என்கிறான். மேலும் அவன், நீ வரும்போது நான் வைத்து வந்த மேலங்கியை எடுத்துக்கொண்டு வா, இங்கு அதிக குளிராய் உள்ளது என்றான். அப்படிப்பட்ட ஊழியத்தை கொண்டிருந்த ஒரு மனிதனுக்கு இருக்க முடிந்ததோ ஒரே ஒரு மேலங்கி மாத்திரமா? தேவனுக்கு மகிமை. அது சுவிசேஷத்திற்காக என்ற பரிசுத்த மாற்றினை குறித்து எனக்கு நினைப்பூட்டுகிறது. அவர் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு, நிசாயாவுக்கு முன் இல்லை, நிசாயா ஆலோசனை சங்கம், நிசாயா பிதாக்கள் என்னும் வரலாற்று புத்தகத்தில் உள்ளது. ஒரு நாள் அவர் வாசலின் வழியாக சென்று கொண்டிருந்தார். அவர் பிரான்ஸ் தேசத்தில் உள்ள டோராஸ் என்னும் நகரத்தை சேர்ந்தவர். அங்கு ஜனங்கள் இருந்தார்கள். அங்கு வயோதிக பிச்சைக்காரன் ஒருவன் ஆடை எதுவுமின்றி மறித்துக் கொண்டிருந்தான். அவனை கடந்து சென்றவர்களோ அவனுக்கு உடைகளை கொடுத்திருக்கலாம், ஆனால் அவர்களோ அதை கொடுக்கவில்லை. அவர்கள் அந்த வயோதிக நபரை அசட்டை செய்து கடந்து சென்று விட்டார்கள். பரிசுத்த மாற்றினோ அங்கு நின்று அவனை உற்று நோக்கினார். ஒவ்வொரு ராணுவ வீரனுக்கும் அவனுடைய காலணிகளை பளபளப்பாக்க ஒரு வேலையாள் கொடுக்கப்பட்டிருந்தான். இவரோ தன்னுடைய வேலைக்காரனின் காலணிகளை பளபளப்பாக்குவாராம். பரிசுத்த மாற்றின் தன்னுடைய கோட்டை கடற்றி பட்டயத்தை எடுத்து அதை இரு துண்டுகளாக வெட்டி ஒரு துண்டினால் அந்த பிச்சைக்காரனை போத்திவிட்டு நாம் இருவருமே உயிர் வாழ்வோம் என்று கூறினார். அவர் வீட்டை அடைந்து படுக்கைக்கு சென்றார். அங்கே படுத்துக்கொண்டு அந்த வயோதிகனை நினைத்து அழுதார். அப்பொழுது ஏதோ ஒன்று அவரை தட்டி எழுப்பினது. அவர் பார்த்தபோது அவருடைய அறையில் அவர் அந்த பிச்சைக்காரனுக்கு போத்தின அதே துண்டு உடையினால் சுட்டப்பட்டவராக இயேசு கிறிஸ்து நின்று கொண்டிருந்தாராம். அப்பொழுது அவர், இந்த சிறியரில் ஒருவருக்கு எதை செய்தாயோ அதை எனக்கே செய்தா என்றார். அதுதான் சுவிசேஷத்திற்கு தகுதியான வாழ்க்கை. அவருடைய ஜீவனை அவர் எப்படி முத்தரித்தார் என்று உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியும் அல்லவா? பாலிகார்ப்பை பாருங்கள். அவர் ரோமன் கத்தோலிக்க சபைக்கு விரோதமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கொடுக்கப்படும் ஞானஸ்தானத்திற்கு உறுதியாக நின்றார். அவர்களோ அவரை தொழுமரத்தில் கட்டி சுட்டரித்து விட்டார்கள். அவர்கள் குளியல் அறை ஒன்றை இடித்து அவரை அந்த இடத்தில் சுட்டரித்து போட்டனர். இந்த காரணத்துக்காகவே துன்புறுத்தப்பட்ட இரேனியஸையும் மற்றவர்களையும் பாருங்கள். அவை சுவிசேஷத்திற்கு தகுதியான வாழ்க்கை. எபிரேயரின் புத்தகம் 11 அதிகாரத்தில் பவுல் என்ன கூறினான் பாருங்கள். அவர்கள் வாளால் அறுப்புண்டார்கள், இழுப்புண்டார்கள், செம்மறியாட்டுத் தோள்களையும் வெள்ளாட்டுத் தோள்களையும் போட்டுக்கொண்டு வனாந்திரத்தில் அலைந்து திரிந்து குறைவை அனுபவித்தார்கள். உலகமோ அவர்களுக்கு பாத்திரமாக இருக்கவில்லை என்றான். அங்குதான் காரியமே உள்ளது. அதுவே சுவிசேஷத்துக்கு தகுதியான வாழ்க்கை. அப்படிப்பட்ட மனிதர்களோடு நியாயத்திற்கு நாளில் இருக்கப் போகும் என் வாழ்க்கையும் உங்கள் வாழ்க்கையும் எவ்வாறு உள்ளது? இப்பொழுது பவுலை பாருங்கள். நாம் கீழ்நோக்கி செல்வோம். அவரோ சுவிசேஷத்திற்காக நின்று யார் அதை குறித்து என்ன நினைத்த போதிலும் இயேசு அவன் மூலமாக பாயப்பட்டு கொடுத்தான். பிரதான ஆசாரியன் என்ன நினைத்த போதிலும் ஏன் அவன் அதற்காக சிறைச்சேதமே பண்ணப்பட்டான்? அவன் சுவிசேஷத்திற்கு தகுதியான ஒரு பிரதிநிதியாக இருந்தான். அங்கே பாருங்கள், ஜனங்கள் என்ன நினைத்த போதிலும் நித்திய ஜீவன் என்னும் மின்சாரம் அவன் மூலம் பாய்வதற்கு அவன் அனுமதித்து என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புகிறேன் என்றான். நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக் கொண்டால் என்ன செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு தெரியுமா? அங்கே உள்ளது உங்கள் கேள்வி, அங்கேயே உங்கள் பதிலும் உள்ளது. நீங்கள் அறிவாளிகளின் பக்கம் சேர்ந்து கொள்ளலாம், அல்லது இந்த பக்கம் சேர்ந்து கொள்ளலாம். உங்களுக்கு உண்மையாகவே நித்திய ஜீவன் இருக்குமானால் அதுதான் சம்பவிக்கும். அதுதான் நேரிட்டது. சுவிசேஷத்திற்கு செவி கொடுக்க மறுத்த குருடான அறியாமையுள்ள ஜனங்களின் நிமித்தம் பவுல் கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக இருக்க ஆயத்தமாக இருந்தான். அதை காணும்போது எனக்கோ அவமானமாக தோன்றுகிறது என்று நான் நினைக்கிறேன். அவர்கள் கேட்க மறுத்ததால் என் முயற்சியை கைவிட்டு விட வேண்டும் என்று இருந்தேன். நான் மனம் திரும்ப வேண்டும் என்று உணர்கிறேன். நான் மனம் திரும்பி விட்டேன். புரிகிறதா? கவனியுங்கள், மற்றவர்கள் என்ன நினைத்த போதிலும் அத்தகைய வாழ்க்கையானது சுவிசேஷத்திற்கு தகுதியானது. இப்பொழுது நான் முடித்து
விடுகிறேன்.
ஐஸ்வர்யவான் இன்றுள்ள நம்பில் அநேகரை போல ஜீவ வார்த்தையை புறம்பாக்கி அதை நிராகரித்து சபையங்கத்தினாகி அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டிய சுவிசேஷத்திற்கு தகுதியற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார் என்று வேதத்தால் நிரூபிக்கப்படுகிறான். அது சரியா? தேவனுடைய வல்லமையை மறுதளிக்கும் அத்தகைய அந்தகாரப்பட்ட வெளிச்சத்தின் மூலம் சுவிசேஷம் எப்படி பிரகாசிக்க முடியும்? தகுதியான வாழ்க்கை வாழ ஒரே வழி கிறிஸ்துவையும் அவருடைய வார்த்தை தாமே. அவரே வார்த்தையாயிருக்கிறார். உங்களில் பரிபூர்ணமாக பிரதிபலிக்க அனுமதிப்பதாகும். அப்பொழுது தேவன் தமது வார்த்தையில் கூறியுள்ளதை உபகாரப்படுத்துவார். ஏனென்றால் கிறிஸ்து தம்மை ஒரு பூரண பலியாக தேவனுக்கு முன்பாக ஒப்புக் கொடுக்கும்படியாக மரித்தார். தமது ஜனங்களின் மூலம் தம்மை பிரதிபலித்து தமது வேலையை தொடர்ந்து செய்ய அவர் பரிசுத்தாவியின் ரூபத்தில் திரும்பி வந்தார். வரவேண்டியிருந்த இந்த நாட்களில் அவருடைய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வார்த்தையை நிறைவேற்றும்படியாக உங்கள் மூலமாக தம்மை தாமே பிரதிபலித்து காட்ட பரிசுத்த ஆவியின் ரூபத்தில் திரும்பி வந்தார். யோவான் சாரகன் கேள்விப்பட்டது போல அவன் கிறிஸ்து வந்துவிட்டார் என்று கேள்விப்பட்ட போது கிறிஸ்து தண்ணீரில் நடந்து அவனிடம் சென்ற போது அவன் இதோ தேவாட்டுக்குட்டி என்றான். பரலோகத்தில் இருந்து அந்த ஒளி ஒரு புறாவை போல் இறங்கி வந்ததை வேறு எவருமே காணவில்லை. ஆனால் அவன் மாத்திரமே கண்டான். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் வாசமாயிருக்க பிரியமாயிருக்கிறேன் என்று ஒரு சத்தம் கூறினது. அது வருவதை அவன் கண்டான்.
Into the water, Emmanuel, before a.
Yesu தண்ணீரில் நடந்து சென்றார். தீவிரமானவனாய் கருதப்பட்ட ஒரு பிரசங்கிடம் இம்மானுவேல் தண்ணீரில் நடந்து சென்று ஜனங்களின் முன்னிலையில் நான் உன்னிடம் ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்றார். அப்பொழுது யோவான், ஆண்டவரே, நானும் மாலை ஞானஸ்தானம் பெற வேண்டியதாக இருக்க நீர் என்னத்தில் வரலாமா என்று கேட்டார். இருவருடைய கண்களும் ஒன்றையொன்று சந்தித்தன. ஒரு தீர்க்கதரிசியும் அவனுடைய தேவனுமே. ஆமேன். நான் அங்கிருந்து அதை கவனித்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் அல்லவா? யோவானின் கண்டிப்பான ஆழமான கண்கள் மாம்சத்தில் தனக்கு ஒன்றுவிட்ட சகோதரனான இயேசுவின் கண்டிப்பான ஆழமான கண்களுக்குள் ஊடுருவி சென்றது. இயேசு, யோவானே, இப்பொழுது இடங்கொடு. நாம் இம்மண்நேரத்தின் செய்தியாயிருக்கிறோம். இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாயிருக்கிறது என்றார். யோவான், ஆம், அவர்தான் பலி. அது செலுத்தப்படும் முன்பு கழுவப்பட வேண்டும் என்று எண்ணினான். பிறகு வாருங்கள் என்று அழைத்து அவருக்கு அவன் ஞானஸ்தானம் கொடுத்தான். ஆமேன். வேறு வார்த்தைகளில் கூறினான், எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாயிருக்கிறது. யோவான் உண்மையுள்ளவன் என்று இயேசு அறிந்திருந்தார். அவர் ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் சாரனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை. அவன் தீர்க்கதரிசியை பார்க்கிலும் மேன்மையுள்ளவன். நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதாக இருந்தால் அவன் தீர்க்கதரிசியை பார்க்கிலும் மேன்மையுள்ளவன் என்றார். இயேசு அவருடைய இதயத்தை பார்த்து அதை அறிந்து கொண்டார். அவருடைய ஒன்றுவிட்ட சகோதரன் அவரை முகமுகமாய் அங்கு சந்தித்தான். யோவானோ, ஆண்டவரே, நானும் மாலை ஞானஸ்தானம் பெற வேண்டியதாக இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்று கேட்டான். அதற்கு இயேசு, யோவானே, இப்பொழுது இடங்கொடு. தேவன் வாக்களித்துள்ள அனைத்தையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது. நானே பலி. என்னை பலியாக ஒப்புக் கொடுப்பதற்கு முன்பு நான் கழுவப்பட வேண்டும் என்றார். ஓ, என்ன என்ன! இன்று சாயங்கால வெளிச்சம் பிரகாசித்துக் கொண்டிருக்கும் போது சரியான புத்தியுள்ள எந்த மனிதனும் இது கடைசி நாள் என்று அறிந்திருக்கும் போது எந்த வேத பண்டிதனும் இது கடைசி நாள் என்று வேதத்தின் வாயிலாக அறிந்திருக்கிறான். அப்படியானால் இந்த கடைசி நாளில் நாம் இந்த பெரிய தடுப்பு சுவர்களை விட்டு விலகி அல்லது இந்த காரியங்களில் இருந்து விலகி இயேசு கிறிஸ்துவின் நீதிக்குள் பிரவேசித்து பிசாசு மிருகத்தின் முத்திரையை நமக்கு தருவதற்கு முன்பு தேவனுடைய முத்திரையை தரித்துக் கொள்ளுதல் நமக்கு ஏற்றதாக இருக்கிறது. ஓ, என்ன! இந்நாளுக்கான வெளிச்சம் தேவனுக்கு கீழ்ப்படியும் ஊழியக்காரராக செய்யும்படி உங்களுக்குள் உதிக்கும்படி தேவனிடம் ஜெபியுங்கள். ஆகையால் உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் ஆவியின் கனி தரித்திருக்கட்டும். அதுவே சுவிசேஷத்திற்கு ஒரு தகுதியான வாழ்க்கையாக உள்ளது. முடிக்கப் போகும் நேரத்தில் நான் இதை கூறட்டும். சுவிசேஷத்திற்கு தகுதியான வாழ்க்கை வாழ ஒரே வழி சுவிசேஷம். சுவிசேஷத்தின் ஒவ்வொரு சிறு காரியமும் உங்களுக்குள்ளாக வந்து அவருடைய வாக்குத்தத்தங்களை அது பிரதிபலித்து அவைகளை ரூபகாரப்படுத்த அனுமதிப்பதாகும். இந்நாளுக்குரிய வாக்குத்தத்தங்களை ரூபகாரப்படுத்த தேவன் உங்களுக்குள் ஜீவிக்க அனுமதியுங்கள். இயேசு யோவானிடம் கூறினது போல, யோவானே, அதற்கு இடங்கொடு. அது உண்மையே. நாம் இந்நாளில் செய்தியாளர்களாக இருக்கிறோம். நாம் எல்லா ரீதியையும் நிறைவேற்ற வேண்டியவர்களாக இருக்கிறோம். நாம் இந்நாளில் கிறிஸ்தவர்களாக இருப்போமே. ஆனால் நாம் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய இதயங்களில் ஏற்றுக்கொள்வோம். அவர் வார்த்தையாயிருக்கிறார். வார்த்தையில் ஒன்றையும் மறுதளிக்க வேண்டாம். அது சத்தியம் என்று கூறுங்கள். அதை உங்கள் இருதயத்தில் வைத்து ஆவியின் கரி உங்கள் மேல் இருப்பதையும் கவனித்து அவர் வேதத்தில் கூறியுள்ள ஒவ்வொரு வாக்குத்தத்தையும் நிறைவேற்றுவதையும் கவனியுங்கள். தேவன் தமது வார்த்தையை நிறைவேற்ற விரும்புகிறார். அவருக்கு என்னுடைய கரங்களும் உங்களுடைய கரங்களும் தவிர வேறு கைகள் கிடையாது. அவருக்கு என்னுடைய கண்களும் உங்களுடைய கண்களும் தவிர வேறு கண்கள் கிடையாது. அவருக்கு என்னுடைய நாவும் உங்களுடைய நாவும் தவிர வேறு நாவு கிடையாது. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். கொடிகளே கனிகளை தருகின்றன. திராட்சை செடி கொடிக்கு சத்தை அளிக்கிறது. அதுவே தகுதி உள்ள வாழ்க்கையாகும். வானொலியில் இதை கேட்பவர்களுக்கும் அநேக நாடுகளில் ஒளிநாடுகளில் இதை கேட்பவர்களுக்கும் இங்குள்ளவர்களுக்கும் நான் ஏறெடுக்கும் ஜெபம் இதுவே. எல்லா கிருபையும் கொண்ட பரலோகத்தின் தேவன் தாமே ஆசீர்வாதமான தமது பரிசுத்த ஆவியை நம் எல்லோர் மேலும் பிரகாசிக்க செய்து நாம் இன்றிரவு முதல் தகுதியுள்ள வாழ்க்கை வாழும்படி செய்து தேவன் தாமே நம்மை பார்த்து, நான் இதற்கே பிரியப்படுகிறேன், உலக தோற்றமுதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய சந்தோஷத்துக்குள் பிரவேசியுங்கள் என்பாராக. பரலோகத்தின் தேவன் தாமே தமது ஆசீர்வாதங்களை ஜனங்களாகிய உங்கள் எல்லோர் மேலும் அனுப்புவாராக. குட்டை தலைமுறையில் உள்ள ஸ்திரீகளை இன்றிரவு கர்த்தர்தாமே ஆசீர்வதித்து இந்நாளின் நவீன போக்கை விட்டு நீங்கள் விலகி அப்படி செய்யக்கூடாது என்று வேதம் கூறியுள்ளதை நீங்கள் உணர வேண்டும் என்று நான் தேவனிடத்தில் ஜெபிக்கிறேன். நீங்கள் ஒழுக்கம் கெட்ட ஆடைகளை அணியும் குற்றவாளிகளாக இருப்பீர்களேயானால் நீங்கள் இது ஒருபோது மீண்டும் அவ்வாறு செய்யாதபடிக்கு, நீங்கள் மீண்டும் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்யும் குற்றவாளியாகாதபடிக்கு பரலோகத்தின் தேவன் தாமே தமது கிருபையை உங்கள் இதயத்தில் பொழிவாராக. பரிசுத்த ஆவியானவர் தாமே அதை உங்களுக்கு திறந்து உங்களுக்கு காண்பிப்பாராக. உங்களில் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறாதவர்கள் ஒரு காலம் இருக்கலாம். உங்கள் மனைவிகள் வீட்டின் தலைவிகளாக இருந்து உங்களை வழிநடத்த அனுமதிக்கும் புருஷர்களாகிய உங்களுக்கு பரலோகத்தின் தேவன் தாமே நீங்கள் உறுதியான நிலையை மேற்கொள்ள உங்களுக்கு கிருபையருளி அவள் புத்தி சுவாதீனம் அடைய செய்து கிறிஸ்துவுக்குள் உங்கள் ஸ்தானத்தை நீங்கள் உணரும்படி செய்வாராக. அவள் உங்கள் மேல் அதிகாரம் செலுத்தும் தலைவி அல்ல இப்பொழுது, ஆனால் நீங்களே குடும்பத்தின் தலைவர்கள். அவள் மூல சிருஷ்டிப்பிலும் கூட இல்லை என்பது நினைவிருக்கட்டும். அவள் உங்களுடைய ஒரு உபப்பொருளாக மாத்திரமே இருக்கிறாள். உங்களை கவனித்து உங்கள் துணிகளை துவைத்து உங்கள் உணவை சமைப்பது போன்ற பணிகளை செய்ய அவள் தேவனால் உங்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கிறாள். அவள் உங்கள் சர்வாதிகாரி அல்ல. அமெரிக்க பெண்களாகிய நீங்கள் உங்கள் முகத்தில் வர்ணம் திட்டிக்கொண்டு உங்கள் முகத்தை வானத்துக்கு நேராக தூக்கி வைத்துக் கொண்டு ஓடுகிறீர்கள். மழை வந்தால் தண்ணீர் உங்கள் மூக்கிற்குள் சென்றுவிடும். நீங்கள் ஒரு விதமான ஒரு சர்வாதிகாரி என்று உங்களை நினைத்துக் கொள்கிறீர்கள். பெண்மைத்தனம் கொண்டவனுக்கு நீங்கள் அப்படி இருக்கலாம், ஆனால் உண்மையான தேவனுடைய குமாரனுக்கோ அப்படி அல்ல. சரி, தேவன் தாமே தேவனுடைய குமாரன் என்னும் நிலையில் உங்களுக்கு கிருபை அளித்து இப்படிப்பட்ட அர்த்தமற்ற காரியங்களை நிறுத்தும்படி செய்வாராக. அது உண்மை. நீங்கள் சிகரெட்டை கீழே போடுவதற்கும் ஆபாசமான நகைச்சுவை துணுக்குகள் கேட்பதை நிறுத்துவதற்கும் அப்படிப்பட்ட மதியீனமான காரியங்களில் ஈடுபடாதிருக்கவும் அவர் கிருபையளிப்பாராக. நாம் தேவனுடைய குமாரர்களாயிருந்து சுவிசேஷத்திற்கு தகுதியுள்ள வாழ்க்கையை வாழ்வோம். உங்களை தெருக்களில் காண்பவர்கள் கிறிஸ்தவர் என்று ஒருவர் யாராகிலும் இருந்தால் அதோ போகிறாரே, அவர்தான். தேவன் தம்மை எப்பொழுதும் அவருக்கு வெளிப்படுத்தி வருகிறார். அந்த மனிதன் ஒரு உண்மையான கிறிஸ்தவர். கிறிஸ்தவர் என்று ஒருவர் யாராகிலும் இருந்தால் அது அவரே. அவள் பழமை நாகரிகம் கொண்டவள் என்று நினைக்கலாம், ஆனால் அவள்தான் உண்மையான சீமாட்டி என்று கூற வேண்டும். அங்குதான் காரியமே உள்ளது. நற்பண்பு கொண்ட ஒரு கிறிஸ்தவராயிருங்கள். ஏனெனில் நாம் இங்கு அந்நியர்களாய் இருக்கிறோம். இது நம்முடைய குடியிருப்பு அல்ல. நமது குடியிருப்போ பரலோகத்தில் உள்ளது. நாம் ராஜாவின் அந்த ராஜாவின் குமாரரும் குமார்த்திகளும் ஆயிருக்கிறோம். நமது வாழ்க்கையோ ஒரு நற்பெயர் கொண்டதாக இருக்கட்டும். நாம் கிறிஸ்தவர்கள் என்று உரிமை கோருகிறோம். அதற்கு கௌரவத்தை கொண்டு வரும் வாழ்க்கையை நாம் வாழ்வோமாக. அப்படிப்பட்ட வாழ்க்கை உங்களால் வாழ முடியாமல் போனால் அப்பொழுது நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்று உங்களை அழைத்துக் கொள்வதையே நிறுத்திவிடுங்கள். ஏனெனில் அந்த நோக்கத்துக்கு நீங்கள் நிந்தையை வரவிக்க காரணமாயிருப்பீர்கள். ஜனங்களே, உங்களுக்கு நன்றி. இந்த உஷ்ணமான இரவில் நீங்களோ இங்கு உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த நாளில் நீங்கள் ஒருவராவது இழந்து போக மாட்டீர்கள் என்று நான் நம்புகிறேன். நான் எப்பொழுதும் சத்தியத்துக்காக உறுதியாய் நின்று உங்களை புண்படுத்தாமல் இருக்கவும் நீங்கள் என்னை குற்றப்படுத்தாமல் இருக்கவும் நீங்களும் நானும் ஒருமித்து தேவனுக்கு முன்பாக கிருபையை கண்டடைவோம் என்று நான் நம்புகிறேன். புரிகிறதா? என் மகன் எந்த காரியத்தை வேண்டுமானாலும் செய்ய நான் விட்டுக் கொடுப்பேனே, ஆனால் நான் நல்ல தகப்பனாக இருக்க முடியாது. அவனை நான் திருத்த வேண்டும். அன்பு அதைத்தான் செய்யும். அன்பு திருத்தும் தன்மை வாய்ந்தது. அவர்களே, அன்று நீர் எனக்கு எழுதி அனுப்பிய குறிப்பு எனக்கு நினைவிருக்கிறது. அதை நான் இன்னமும் வைத்திருக்கிறேன். அன்பு திருத்தும் தன்மை வாய்ந்தது. வேதம் அவ்வண்ணமாய் கூறியுள்ளது. அது சரியில்லை என்றால் அந்த காரணத்தினால் தான் தேவன் நம்மை திருத்துகிறார். அவர் நம்மை நேசிக்கிறார். இன்று முதல் நாம் இனிமையோடும் மிருதுவான தன்மையுடனும் தகுதியுள்ள வாழ்க்கையை வாழ்வோமாக. நீங்கள் வேறெதற்கும் கவனம் செலுத்தாதீர்கள். அதாவது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவள் அதை பெற்றிருக்கிறாள் என்று நான் அறிந்திருக்கிறேன். அவள் அந்நிய பாஷை பேசினாள், அவள் ஆவியில் நடனமாடினாள் என்று நீங்கள் கூறலாம். அதெல்லாம் சரிதான். ஆனால் அவள் ஆவியின் கனியை பெற்றிருக்கவில்லை என்றால் ஆவி அங்கு இல்லை. அப்பொழுது அவள் ஏதோ ஒரு விதமான உணர்ச்சி வசப்படுதலை அல்லது மற்ற ஏதோ ஒன்றை மாத்திரமே போலியாய் பாவனை செய்து கொண்டிருக்கிறாள். ஏனெனில் பரிசுத்த ஆவியினால் மட்டுமே ஆவியின் கரிகொண்ட வாழ்க்கையை வாழ முடியும். அந்த ஒரே வழியில் மாத்திரமே அவரால் அதை செய்ய முடியும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் சற்று நேரம் நம்முடைய தலைகளை வணங்குவோமாக. இந்த கடைசி நாளில் தமது வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்திருக்கிற தேவன் தாமே எனக்கு முன்னால் அவருடைய வேதாகம் உள்ளது. இந்த தூதர்களின் புகைப்படம் கூர்நுனி கோபுர வடிவில் உள்ள இந்த பரம ஒளி எப்படி அது இங்கு தோன்றினது என்று விஞ்ஞானிகளுக்கே தெரியவில்லை. அவர்களால் அதற்கு விளக்கம் அளிக்க முடியவில்லை. ஆனால் பிதாவே, நாங்கள் நன்றி உள்ளவர்களாயிருக்கிறோம். அது சம்பவிப்பதற்கு அநேக மாதங்களுக்கு முன்பே நீர் எங்களிடம் அதை கூறினீர். நாங்கள் அதற்கு உமக்கு நன்றி உள்ளவர்களாயிருக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் இன்றிரவு பாவத்தை விட்டு அவிசுவாசத்தை விட்டு விலகட்டும். என் சகோதரிகளுக்கு விரோதமாக நான் கடுமையாக பேசிவிட்டேன் கர்த்தாவே. அவர்களை நான் நேசிக்காதனால் அல்ல, பிசாசோ அவர்களை வளைந்து கொண்டு என்றாவது ஒரு நாள் அவர்கள் இறந்து போய் தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் கேட்ட பின்பும் இந்நாட்களில் ஒன்றில் அந்த நிலையில் அவர்கள் உண்மை சந்திப்பதை நான் விரும்பவில்லை. அவர்களோ வேதவாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்து அது உண்மையா என்று அறிந்து அவர்கள் தங்களையே அதற்கு அளிக்க வேண்டும் என்பதை உணர்வார்களாக. அதன் பின்னர் தாங்கள் முழங்கார்படியிட்டு உத்தமமாக, தேவனே அது சத்தியம் தானா என்று உம்மிடம் கேட்பது அவர்களுக்கு ஏற்றதாய் உள்ளது கர்த்தாவே. அவர்கள் மாத்திரம் அதை குறித்து உத்தமமாயிருந்தால் அது மாத்திரமே அவசியமாயிருக்கும். ஏனெனில் உமது வசனமே சத்தியம். ஜனங்களோ இவ்வளவு நேரமாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களில் அநேகரை ஒருகால் அவர்களை புண்படுத்தின சில காரியங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் தேவ ஆவியானவரே அவர்களோடு பேசினார். எனவே அவர்கள் அமைதியாய் அமர்ந்து கேட்டார்கள். நேரமோ தாமதமாய்கொண்டே போகிறது. சாயங்கால வேளையில் நேரம் தாமதமாகிவிட்டது. நாங்கள் வாழும் காலமும் கூட மிகவும் தாமதமான ஒரு நேரம். சூரியனோ அஸ்தமித்துக் கொண்டிருக்கிறது. உலகமோ குளிர்ந்து போய் கொண்டிருக்கிறது. தேவனே, விரைவில் அந்தகாரம் உண்டாகும். பிறகு தம்முடைய சபையை எடுத்துக்கொள்ள கர்த்தருடைய வருகை இருக்கும். கர்த்தாவே, இதற்காக நாங்கள் உமக்கு எவ்வளவு நன்றி உள்ளவர்களாயிருக்கிறோம். உம்முடைய திவ்ய பிரசன்னத்தினால் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் இப்பொழுதே ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உலகம் முழுவதிலும் இந்த ஒளிநாடாவை கேட்கும் ஒவ்வொருவரும் அந்த பழைய கோட்பாடுகள் முதலானவர்கள் என்று விலகி ஜீவனுள்ள தேவனை சேவித்து வந்து இதில் முதலீடு செய்வார்களாக. தென் தேசத்து ராஜத்திரி செய்தது போல செய்வார்களாக. அவள் பரலோகத்தின் தேவனின் ஏசு கிறிஸ்துவின் பிரதிநிதியாகிய மனிதனான சாலமோனை காண 3 மாதங்கள் பிரயாணம் செய்ய வேண்டியதாயிற்று. இயேசுவோ சாலமோனின் ஞானத்தை கேட்க அவள் பூமியின் எல்லைகளில் இருந்து வந்தாள். இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று கூறினார். சாலமோனிலும் பெரியவர், அந்த மகத்தான பரிசுத்த ஆவியானவர் தாமே இங்கு இருக்கிறார் என்றும், அவர் ஜனங்களின் மூலமாக இங்கே கிரியை செய்து கொண்டிருக்கிறார் என்றும் நாங்கள் அறிவோம். பிதாவே, இதற்காக நாங்கள் எவ்வளவு நன்றி உள்ளவர்களாயிருக்கிறோம். இப்பொழுதோ ஆசீர்வாதத்திற்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, எங்கள் அருமை போதகர் சகோதரன் நெவிலை ஆசீர்வதிப்பேராக. கர்த்தாவே, அவரை நோக்கி அவருடைய அன்பின் பிரயாசங்களை குறித்து நான் நினைக்கும் போது என் இருதயம் மகிழ்ச்சியால் துள்ளுகிறது. நான் அவரை நேசிக்கிறேன். அவருடைய மனைவியையும் அவருடைய சிறு பிள்ளைகளையும் அவர் பராமரிக்கும் போது அவரை பலப்படுத்தி அவருக்கு தைரியத்தை தர வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன். நாங்கள் பணியாற்றும் இந்த மகத்தான அறுவடையின் வயலில் அவருக்கு அநேக ஆண்டுகள் ஊழியத்தை அளித்து அவரை ஆசீர்வதிப்பீராக. இன்றிரவு இங்கு அமர்ந்துள்ள இந்த ஊழியக்கார சகோதரர் அனைவரையும் ஆசீர்வதிப்பீராக. அவர்களில் அநேக வெளியிடங்களில் இருந்து வருகை தந்துள்ளவர்களாகவே இங்கு வந்திருக்கிறார்கள். அவர்களுடன் நீர் இருக்க வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன். சூரி சகோதரன் ரடல், இந்த சபைக்கு துணை சபைகளாக இருந்து வரும் சபைகளுக்கு போதவர்களாக இருக்கும் இந்த வெளியேறப்பட்ட மனிதர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் உறுதியாக நின்று சுவிசேஷ ஒளியை பல்வேறு நகரங்களில் பிரகாசிக்க செய்து இதே வெளிச்சத்திற்காக அதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். கர்த்தாவே, அந்த மனிதருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அவர்களை உற்சாகப்படுத்தி கிறிஸ்தவர்களை சோதிப்பதற்கென இப்பூமியில் நேரிடுகின்ற அந்த மகத்தான சோதனைகளை தாங்கிக் கொள்ள அவர்களுக்கு கிருபை அளிப்பீராக. கர்த்தாவே, வியாதியஸ்தரையும் துன்பப்படுகிறவர்களையும் சுகப்படுத்தும். இந்த வரப்போகும் வாரத்தில் எங்களுடன் இருக்கும் எங்களுக்கு தைரியத்தை தாரும். இன்று அளிக்கப்பட்ட சிறு கோர்வையற்ற ஞாயிறு பள்ளி பாடங்கள் அவர்களுடைய இதயத்தை விட்டு விலகாமல் இருப்பதாக. அவர்கள் இதை இரவும் பகலும் தியானிக்கட்டும். பிதாவே, இந்த ஆசீர்வாதங்களை அருள்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் அதை வேண்டிக் கொள்ளுகிறேன். ஆமேன். நீங்கள் அவரை நேசிக்கின்றீர்களா? நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? நாம் ஒன்று சேர்ந்து நான் அவரை நேசிக்கிறேன், நான் அவரை நேசிக்கிறேன் என்னும் நம்முடைய அருமையான பாடலை பாடுவோமாக. சகோதரி அங்கிரேன் எங்கே? அவள் இங்கிருக்கிறாளா? அவர்களில் ஒருவர் இல்லை. இசைப்பேழை வாசித்துள்ள அந்த சகோதரி, இங்குள்ள ஸ்திரீகளில் ஒருவர் இருக்கிறாரா? நான் யாரையும் காணவில்லை. ஆம், அதோ அந்த ஸ்திரீ. இங்கே அந்த பெண்மணி இருக்கிறார்கள். சரி, நானோ சகோதரன் உங்கரன் அவர்களை காணவில்லை. இன்றிரவு அவர் எனக்காக நீர் எவ்வளவு மகத்தானவராய் இருக்கிறீர் என்னும் பாடலை பாட வேண்டும் என்று நான் விரும்பினேன். அந்த சகோதரன் வீடு சென்று விட்டார் என்று நான் இருக்கிறேன். பாருங்கள், நான் இன்று காலையில் அப்பாடலை கேட்டேன். நான் அதை நிச்சயமாகவே பாராட்டினேன். என்னே, ஓ என்னே, அது என் இதயத்தில் துணித்தது. அவர் நீர் எவ்வளவு மகத்தானவராய் இருக்கிறீர் என்னும் பாடலை பாடுவதை நான் கேட்க விரும்பினேன். இப்பொழுது நான் அவரை நேசிக்கிறேன் என்னும் பாடலை நாம் எல்லோருமாக சேர்ந்து பாடுவோம். உங்கள் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். இப்பொழுது நாம் அவரை நோக்கி பார்த்து, கர்த்தாவே, என்னில் மாம்சீகம் ஏதாகிலும் இருந்தால் அதை இப்பொழுதே எடுத்து போடும், அதை எடுத்து போட்டு விடும் என்று கூறுவோம். இந்த ஒளிநாடாவை கேட்கிற நீங்கள் இந்த பாடல் பாடப்படுவதை நீங்கள் கேட்கும் போது எங்களோடு சேர்ந்து பாடுங்கள். நீங்கள் நாற்காலியில் அமர்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் அங்கிருந்து கொண்டே பாடுங்கள். அது அப்படியாக இருக்கும் என்றால் நீங்கள் வார்த்தையினால் கடிந்து கொள்ளப்பட்டிருப்பீர்களேயானால், அது வார்த்தை அல்ல என்று நீங்கள் நினைத்திருப்பீர்களேயானால், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து அது உண்மையா என்று பாருங்கள். அப்படி செய்வது உங்களுக்கு ஏற்றதாயிருக்கும். அது உங்களுக்கு ஜீவன் அல்லது மரணமாக அமையும். நாம் இந்த பாடலை பாடும்போது உங்கள் வாழ்க்கையில் மாம்சிகம் ஏதாகவும் காணப்பட்டால் உங்கள் நாற்காலியில் அமர்ந்து கொண்டு உங்கள் கரங்களை உயர்த்த மாட்டீர்களா? உங்கள் பிள்ளைகளும் மனைவியும் உங்களை சுற்றியுள்ள அன்பானவர்களும் தங்கள் கரங்களை உயர்த்திபடி செய்யுங்கள். நான் அவரை நேசிக்கிறேன் எனும் பாடலை பாடி உங்கள் வாழ்க்கையை அவருக்கு அர்ப்பணித்து கர்த்தாவே எல்லா பொல்லாங்கினின்றும் என்னை சுத்திகரியும் என்று கூறுங்கள். நாம் இப்பொழுது பாடுகையில் நாம் எழுந்து நிற்போமாக. நான் அவரை நேசிக்கிறேன். கர்த்தராகிய இயேசுவே, இந்த கைக்குட்டைகளை அணியும் மக்களை நீர் சுகப்படுத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். சம்பாதித்தார் என்ற ரட்சிப்பை கல்வாரி மரத்தில் இப்பொழுது இந்த மகத்தான ஆசீர்வாதத்தின் போது சகோதரியே அதை தொடர்ந்து வாசித்துக் கொண்டே இருங்கள். உங்கள் கண்களை மூடி ஒரு நிமிடம் இப்பொழுது சிந்தித்து பாருங்கள். நம்முடைய இதயத்தில் நாம் இவ்வாறு ஜெபம் செய்வோம். கர்த்தராகிய இயேசுவே, என்னை ஆராய்ந்து பாரும். நான் உண்மையாகவே உம்மை நேசிக்கிறேனா? நீங்கள் என்னில் அன்பா இருந்தால் நீங்கள் என் வசனத்தை கை கொள்ளுவீர்கள் என்று சொல்லி இருக்கிறீர். உங்கள் இதயத்தில் கர்த்தாவே உம்முடைய வசனத்தை நான் கை கொள்ளட்டும், அதை என் இதயத்தில் மறைத்து இனி ஒரு காலம் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதிருப்பேனாக. அதாவது நீர் கூறியிருக்கிற எதையும் அவிசுவாசிக்காமல் இருப்பேனாக என்று கூறுங்கள். இப்பொழுது நாம் நான் அவரை நேசிக்கிறேன் என்னும் பாடலை பாடும்போது நமக்கு அருகில் உள்ள ஒருவரோடு கரங்குலுக்குவோமாக. அப்படியே கரம் நீட்டி சகோதரனே அல்லது சகோதரியே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று கூறுங்கள். இப்பொழுது உண்மையான அமைதலோடு இருங்கள். சகோதரனே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என் சகோதரியே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சகோதரியே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சகோதரியே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என் சகோதரியே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் அவரிடம் நமது கரங்களை உயர்த்துவோமாக. நான் அவரை நேசிக்கிறேன். மேலும் நீங்கள் ஏதாவது செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? நீங்கள் இப்போது கூட்டத்தாரை அனுப்பிவிட வேண்டுமா? சம்பாதித்தார் என்ற ரட்சிப்பை கல்வாரி மரத்தில் நீங்கள் அவரை நேசிக்கிறீர்களா? அவர் அற்புதமானவர் அல்லவா? பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். இது உங்களுக்கு உதவி செய்ய போகிறது என்று என் இதயத்தில் நான் நினையாமற் போனால், நான் இங்கு நின்று கொண்டு இவைகளை கூறுவதனால் அது எனக்கு என்ன நன்மையை செய்யும்? நானோ சோர்வுற்று களைப்புற்றிருக்கும் இந்நேரத்தில் என்னால் இங்கே நிற்கவும் கூட முடியவில்லை. என் பாதங்களோ வலித்துக் கொண்டிருக்கின்றன. என் பாதங்கள் நோகும் வரைக்கும் நான் இந்த காலணிகளை அணிந்து என் பாதங்கள் வியர்த்து இங்கு நின்று கொண்டிருக்கிறேன். நான் மிகவும் களைப்பாயிருக்கிறேன். நான் இன்னும் வாலிபன் அல்ல. நான் 3 அல்லது 4 மணி நேரம் பிரசங்கம் செய்து வியாதியஸ்தருக்கு இரவும் பகலும் ஜெபித்த நாட்கள் உண்டு. நான் ஏன் இங்கு நின்று கொண்டு இதை செய்ய வேண்டும்? இந்த 30 ஆண்டுகளாக நான் புகழுக்காக அதை செய்யாமல் புகழை வேண்டாம் என்று தள்ளியிருக்கிறேன் என்று உங்களுக்கு தெரியும். நான் பணத்தை வாங்குவதில்லை என்று உங்களுக்கே தெரியும். நீங்கள் அதை அறிவீர்கள். நான் பணத்தை எடுத்துக்கொண்டதில்லை. நான் கர்த்தருடைய நாமத்தில் உங்களிடம் கூறின ஏதாகிலும் நிறைவேறாமல் இருந்ததுண்டா? அது அப்படியே நிறைவேறினது என்று உங்களுக்கு தெரியும். நான் உங்களை நேசிக்கிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் என் இதயத்தில் உள்ள தேவனுடைய அன்புதானது. நான் விரும்புவதோ, நான் தேவனுக்கு முன்பாக நின்று தேவனே அவர்களுக்கு நான் உதவி செய்யட்டும், இதை நான் செய்யட்டும் என்று கூற முடிந்தால் நலமாயிருக்கும் என்பதேயாகும். என்னால் அதை செய்ய முடியாது. ஒவ்வொருவரும் அவர்களாகவே தனிப்பட்ட விதத்தில் நிற்க வேண்டும். புரிகிறதா? நாம் எல்லோரும் இந்நாட்களில் ஒன்றில் மேலே போகப் போகிறோம் என்று நான் நம்புகிறேன். அந்த நேரத்திற்கு முன் நாம் நித்திரையடைய நேர்ந்தால் நான் உங்களிடமிருந்து எடுத்துக் கொள்ளப்பட்டால் நான் உங்களை அங்கு சந்திப்பேன் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அது அங்குள்ளது என்பதை நான் அறிவேன். உங்களிடம் கூறப்பட்டுள்ள தரிசனங்களில் உள்ள ஒவ்வொரு காரியமும் பரிபூர்ணமாயிருந்து அவர் கூறின விதமாகவே நிறைவேறியுள்ளது. இத்தனை காலமாக நான் உங்களுக்கு அறிவித்தவைகளில் ஒன்றாகிலும் நிறைவேறவில்லை என்று இங்கு எவருமே கூற முடியாது. உலகம் முழுவதிலும் உள்ளவர்கள் அதை அறிவார்கள். மேடையின் மேலிருந்து அறிவிக்கப்பட்டவை அனைத்துமே உண்மை என்பதை நீங்களே அறிவீர்கள். புரிகிறதா? அது எப்பொழுதுமே அவ்வாறு இருந்து வந்துள்ளது. அதே தேவன் காலம் என்னும் திரைக்கு பின்னால் நான் காணும்படி செய்தார். பெண்களும் ஆண்களும் தங்கள் கரங்களை என்மேல் போட்டு என்னை கட்டி தழுவி ஓ சகோதரன் பிரணாம் என்று கூறினதை நான் கண்டேன். நான் உட்கார முடியாது, எனவே எனக்கு களைப்பாயிருந்தாலும் நான் எப்படியாயிலும் சென்று கொண்டே இருக்கிறேன். எனக்கோ முதுகு வலிக்கிறது. ஒவ்வொரு நாளும் எனக்கு 54 வயதாகிறது. உங்களுக்கு தெரியுமா, ஒவ்வொரு நாளும் எனக்கு கூடுதலாக வலி உண்டாகிறது. என் ஜபம் என்னவெனில், தேவனே என்னை பற்றி பிடித்துக் கொள்ளும். என்னுடைய பையன் ஜோசப்புக்கு வயதாகும் வரைக்கும், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் வரைக்கும், தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்து சத்தியத்தில் உறுதியாய் நிற்க என்னை பற்றி பிடித்துக் கொள்ளும். அப்பொழுது நான் படைதாய் போன இந்த வேதாகமத்தை எடுத்து அதை அவனுடைய கையிலே கொடுத்து, மகனே உன் ஆயுள் முடியும் வரைக்கும் இதை சுமந்து செல், எக்காரணத்தை கொண்டும் இதன் பேரில் ஒப்புரவாகாதே என்பேன். பில்லி ஒரு கால சுவிசேஷத்தை பிரசங்கிப்பான் என்று நான் நினைத்தேன், ஆனால் தேவன் அவனை அதற்கு அழைக்கவே இல்லை. ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், ஜோசப் தற்பொழுது அவன் சிறிய பையனாக யாருடனும் நட்பின்றி இருக்கிற போதிலும் தேவன் அவனை அழைத்திருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். அந்த காரணத்தினால்தான் சிறு பிள்ளைகளால் அவனோடு ஒத்துப்போக முடியவில்லை. அவன் ஒரு தலைவன், தேவன் அவனை அழைத்திருக்கிறார் என்று நான் அறிவேன். தேவனுடைய வார்த்தையின் வழியில், கர்த்தருடைய வார்த்தையின் வழியில் நான் அவருக்கு பயிற்சி அளிக்க விரும்புகிறேன். அப்பொழுது அவன் அந்த வார்த்தையை புறக்கணிக்க மாட்டான். தேவனுக்கு சித்தமானால் நானே அதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். எனக்கு வயதாகி பின்னால் அமர்ந்திருக்க, அப்பொழுது அவனோ பிரசங்கப்பிடத்தில் நின்று இதே சுவிசேஷத்துக்காக என் தந்தை உறுதியாக நின்றார். இன்றிரவு அவர் வயோதிபராய் தளர்ந்து போய் அங்கு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் நான் அவருடைய இடத்தை எடுத்துக்கொண்டு இங்கு நின்று அவர் செய்தது போலவே அதை நிறைவேற்ற விரும்புகிறேன் என்று கூறுவதை காண முடியும். அப்பொழுதோ நான் மேல்நோக்கி பார்த்து, ஆண்டவரே உமது அடியேனை சமாதானத்துடன் போகவிடும் என்று கூறுவேன். அதைத்தான் நான் மிகுந்த ஆவலோடு காண விரும்புகிறேன். அந்த நேரம் வரும் வரைக்கும் நான் வேறொரு சந்ததியில் தோன்றியிருந்தால் என்னவா இருந்திருக்கும்? அது முடியவே முடியாது. நான் இந்த சந்ததியில் தான் தோன்ற வேண்டும். நான் உங்களோடுதான் நிற்க வேண்டும். உங்களுக்காகவே நான் நிற்க வேண்டும். உங்களுக்கு நான் பிரசங்கித்த சுவிசேஷத்தின் நிமித்தம் தேவனுக்கு முன்பாக நான் கணக்கொப்புவிக்க வேண்டியவராயிருக்கிறேன். இங்கு நான் நின்று கொண்டு நான் சரியென்று அறிந்துள்ள காரியங்களில் இருந்து உங்களை திசை திருப்பி வழிவிலக செய்வேன் என்று நீங்கள் எண்ணுகிறீர்களா? உங்களை போய் அதை செய்ய நான் உற்சாகப்படுத்தலாம். ஆனால் அது தவறென்று நான் அறிந்தால் அதிலிருந்து நீங்கள் விலகி சரியானதற்குள் வர வேண்டும் என்றுதான் நான் விரும்புகிறேன். உண்மையாகவே என் இதயத்தில் இருந்து இதை கூறுகிறேன். இதற்கு தேவனே எனக்கு சாட்சி. உங்கள் ஒவ்வொருவரையும் நான் உண்மையான தெய்வீக கிறிஸ்தவ அன்பினால் நேசிக்கிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனக்காக ஜெபியுங்கள். என் எதிர்காலம் எனக்கு என்ன வைத்துள்ளது என்பதை நான் அறியேன். ஆனால் என் எதிர்காலத்தை யார் கையில் வைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நான் அறிவேன். எனவே அதில் நான் இளைப்பாறுகிறேன். இந்த பிரசங்க பீடத்தை இயேசு கிறிஸ்துவின் ஒரு ஊழியக்காரன் என்று நான் மிகுந்த நம்பிக்கை கொண்டுள்ள மனிதரிடத்தில் நமது போதகரான சகோதரன் நெவில் அவர்களிடம் ஒப்படைக்கிறேன்.